நாம் ஜபத்திற்காக இப்பொழுது நம்முடைய தலைகளை சிறிது நேரம் தாழ்த்துவோமாக. மிகுந்த கிருபையுள்ள பிதாவே, இந்த நாளின் விளைவை சந்திப்பவர்களாய் இன்று காலை உறங்கத்தில் நாங்கள் கூடியுள்ள சாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களுக்கு என்ன வைத்துள்ளது என்பதை நாங்கள் அறியோம், ஆனால் இந்த நாளை தம் கரங்களில் கொண்டுள்ளது யார் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாயிருக்கிறோம். எனவே இன்றைய தினத்தையும் நாளைய தினத்தையும் நித்தியம் முழுவதையும் தம் கரங்களில் கொண்டுள்ளவர் அவருடைய நாமத்தில் கூடி வந்திருக்கும் எங்களை ஆசீர்வதிக்கவும். அவருக்கென்று சேவை செய்ய எவ்வாறு சிறந்த முறையில் வாழ வேண்டும் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறோம். பிதாவே, இதுவே எங்கள் முழு நோக்கமாய் உள்ளது. எங்கள் இதயங்களை அறிந்திருக்கிற தேவன் இது உண்மை என்பதை அறிவார். நாங்கள் எங்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளில் எஞ்சிய பாகத்தை உமது ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன். நீங்கள் உட்காரலாம். உங்களுக்கு நன்றி. இதோ இங்கே மற்றொன்று உள்ளது. காணக்கூடிய இந்த கூட்டத்தினருக்கும் இன்று காலை தொலைபேசியின் மூலமாக தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இணைக்கப்பட்டுள்ள காணக்கூடாத கூட்டத்தினருக்கும் காலை வணக்கம். இந்த முக்கியமான பொருளின் பேரில் பேசுவதற்காக இங்கு வந்துள்ளதை பெரும் சாக்கியமாக நான் கருதுகிறேன். காணக்கூடிய கூட்டத்தினரே, எனக்கு முன்பாக திரை தொங்கிக் கொண்டிருப்பதால் நான் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் பேச வேண்டியதாய் உள்ளது. அது நிச்சயமாகவே சிறிது குழப்பமாக உள்ளது. காணக்கூடாத கூட்டத்தினரே, என் வலப்பக்கத்தில் அரங்கம் உள்ளது, என் இடப்பக்கத்திலோ உடற்பயிற்சி நிலையம் உள்ளது. திரை நடுவில் திறந்து விடப்பட்டு நான் தரையில் நின்று கொண்டு என் வலது பக்கம் இடது பக்கம் என்பதாக அமைந்துள்ளது. இன்று காலை அரங்கத்திலும் உடற்பயிற்சி நிலையத்திலும் மற்றும் 8வது பெண் தெருவில் உள்ள சபையிலும் ஜனங்கள் நிரம்பி வழிகின்றனர். ஜனங்கள் நிரம்பி வழியும் மற்ற இடங்களுக்கு தொலைபேசி அமைப்பு இதை கொண்டு செல்கிறது. எங்களுக்கோ கர்த்தருக்குள் மிகவும் மகத்தான தருணம் உண்டாயிருந்தது. இந்த காலை இந்த ஆராதனையில் நாங்கள் பெரிய எதிர்நோக்குதலுடன் இருக்கிறோம். இன்றிரவு கூட்டம் இந்த 4 கூட்டங்களுக்கு முடிவாக இருக்க போவதால் இங்கு இருக்க முடிந்த அனைவரையும் நாங்கள் நிச்சயமாகவே வரவேற்கிறோம். இன்றிரவு கர்த்தர் நமக்கு உச்சகட்டத்தை அளிப்பார் என்றும் மிகவும் சிறப்பான ஒன்றை செய்து நோயாளிகள் அனைவரையும் சுகமாக்கி அவர் வழக்கமாக செய்யும் அரிய பெரிய காரியங்களை செய்வார் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இன்று மாலைக்காக நாங்கள் பெரிய எதிர்நோக்குடன் இருக்கிறோம். பொது ஜனங்களை உள்ளன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொருவரையும், எல்லா ஸ்தாபனத்தில் உள்ளவர்களையும் அவ்வாறே வரவேற்கிறோம். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல, எங்கள் மத்தியில் பாவிகளையும் வரும்படி நிச்சயமாகவே அழைக்கிறோம். நாம் வாழ்வதற்கென்று கர்த்தர் நமக்கு வகுத்துள்ள வழி என்னவென்று எங்களால் இயன்றவரை அவர்களுக்கு சிறந்த முறையில் போதிப்போம். இப்பொழுது கூட்டத்தினர் பதட்டமான நடுக்கம் கொண்டிருக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். நானும் பதட்ட நிலை கொண்ட நடுக்கம் கொண்டிருக்க கூடாது என்று தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறேன். இரவு எனக்கு அபாரமாக அமைந்திருந்தது. அது எனக்கு அதிக பிரயாசத்தை விளைவித்தது. ஏனெனில் இன்று காலை நான் கூறப்போகின்ற காரியங்கள் நியாயத்திற்கு நாளில் எனக்கு எதிராக வைக்கப்படும் என்பதை நான் உணர்கிறேன். என்னால் உறங்க முடியவில்லை. நான் இவைகளை கூறாமற் போனால் நியாயத்திற்கு நாளில் அது எனக்கு விரோதமாக அமையும் என்று நான் அறிவேன். எனவே அது கடினமாய் உள்ளது. அதை உங்களால் சரியாக விவரிக்கவே முடியாது. இப்பொழுது இன்று காலை விவாகமும் விவாகரத்தும் என்னும் மகத்தான பொருளின் பேரில் நாம் விவாதிக்கப் போகிறோம். நான் இதை ஞாயிறு பள்ளியாக செய்த காரணம் நமது நேரத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதை குறித்து நிதானமாக பேசலாம் என்பதற்காகவே ஆகும். இதன் பேரில் ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்துவதற்கு பதிலாக இது வேதத்தில் இருந்து ஒரு போதனையாக இருக்கும். நான் இதை கூற விரும்புகிறேன், இந்த ஒளிநாடா மற்ற விடங்களில் உள்ள போதகர்களின் கைகளில் கிடைக்குமானால் நாம் இந்த ஒளிநாடாவை விநியோகித்தால் சபையானது அதை குறித்து என்ன செய்ய போகிறது என்று எனக்கு தெரியாது. இந்த ஒளிநாடாவை விநியோகம் செய்வதற்கு முன்பு சகோதரன் ஃப்ரெட் சபை குழுவை காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதை ஒளிப்பதிவு செய்யவிருக்கும் தேசத்தின் பல்வேறு பாகங்களில் உள்ளவர்களே, நீங்கள் சகோதரன் சாத்மன் அவர்களிடத்திலிருந்து இதை குறித்து கேள்விப்படும் வரைக்கும் தயவு கூர்ந்து மற்றவர்களுக்கு விநியோகம் செய்யாதீர்கள். இது விநியோகம் செய்யப்படுமானால் இந்த பொருளின் பேரில் நான் கூறுவதை ஏற்றுக்கொள்ளாத போதகர் சகோதரர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ எங்காகிலும் இருந்தால் இதை குறை கூற மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் கற்பிப்பது உங்களுக்கு புரியாமல் இருந்தால் மேய்ப்பர்கள் போதவர்கள் என்னும் முறையில் அதை நிராகரிக்க உங்களுக்கு உரிமை உண்டு. நீங்கள் விசுவாசிக்கும் எதற்கும் நான் மதிப்பு கொடுக்கிறேன். இதை குறித்து இரண்டு விதமான கருத்தை கொண்டிருக்கும் மகத்தான பிரிவினர் இருக்கின்றனர். இரண்டு கேள்விகள் இருக்குமானால் இவை இரண்டில் ஏதாகிலும் ஒன்று சரியாயிருக்க வேண்டும் அல்லது இரண்டுமே தவறாயிருக்க வகையுண்டு. எனவே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க நாம் இன்று காலை தேவனுடைய வார்த்தையை பார்க்கப் போகின்றோம். என்னை பொறுத்தவரையில் அது வேத பிரகாரமான கேள்வியாயிருக்குமானால் அதற்கு வேதாகமே நிச்சயமாக பதிலளிக்க வேண்டும். நாம் இந்த பொருளின் பேரில் பேசுவதற்கு முன்பு, வார்த்தையின் பேரில் நான் ஜெபிப்பதற்கு முன்பு, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதை கூற விரும்புகிறேன். அதாவது நீங்கள் முக்கியமாக கிறிஸ்தவர்கள், இன்று காலை எனக்காக ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன். இன்று காலை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் காணக்கூடாத கூட்டத்தினரே, எனக்காக ஜெபியுங்கள். ஏனெனில் நான் உத்தமமும் உண்மையுள்ளவனுமாய் இருக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்டவைகளை நான் கூறும்போது யாராகிலும் ஒருவர், அது ஒரே நபராய் இருப்பினும் இது ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடையே உள்ள ஒன்றாக எண்ணி இருக பற்றிக் கொள்வர். இங்குள்ள உங்களில் அநேக விசுவாசித்து இவ்விடம் விட்டு செல்வீர்கள். ஒருகால் உங்களில் பலர் விசுவாசிக்க மாட்டீர்கள். ஆனால் என் ஊழியத்தில் நான் கூறுவதை கேட்பதற்கென்று வருகின்ற ஜனங்கள் இருக்கிறார்கள். நான் என்ன கூற வேண்டுமோ அதை கேட்பதற்காகவே வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்று காலை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பல்வேறு பாகங்களிலும் கனடாவிலும் சமுத்திரத்தின் மறுபக்கத்திலும் உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் நித்தியத்தை எங்கு கழிப்பார் என்பது உங்கள் கரங்களில் உள்ளது என்பதை நினைத்து பார்க்கும் போது அது உங்களுக்கோ அதிக இறுக்கத்தை விளைவிப்பதாய் உள்ளது என்பதை நீங்களே யூகித்து பார்க்கலாம். ஏனெனில் நீங்கள் கூறுவதை அவன் இறுக பற்றிக் கொள்ளப் போகிறான். எனவே அதற்கு பதிலளிக்க தேவனனை பொறுப்பாளியாக்குவார். இதை என்னால் இயன்றவரை உத்தமமாக அணுக விரும்புகிறேன். இப்பொழுது நம்முடைய சகோதரிகளை கேட்டுக் கொள்கிறேன். அவர்களுக்கு முன்பாக நான் பேசுவதற்காக என் வார்த்தைகள் சிலவற்றை மாற்றிக்கொண்டேன். ஆண்களும் பெண்களும் கலந்துள்ள இப்படிப்பட்ட கூட்டத்தில் பேச முடியாத சில காரியங்களை பில்லி இன்று காலை தன் சட்டைப்பையில் வைத்திருக்கிறார். நான் ஒருகால் சிலவற்றை கூறுவேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அறிந்த மட்டில் அது உங்கள் சகோதரிடத்திலிருந்து வந்ததாக எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு மருத்துவரின் அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் சொல்வதை கேட்பீர்களேயானால் அவர் வெளிப்படையாக சில வார்த்தைகளை உங்களிடம் கூற நேரிடும். வாலிப ஆண்களும் பெண்களுமாகிய உங்களில் சிலர் தவறான அபிப்பிராயம் கொள்ள வேண்டாம். நீங்கள் விசுவாசித்து அமைதியாக அமர்ந்திருக்க விரும்புகிறேன். உண்மையை உண்மையாகவே எடுத்துக் கூற வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது கூறப்போவதுடன் உங்களில் பலர் இணங்க மாட்டீர்கள் என்பதில் ஐயமில்லை. ஆனால் வேதாகமத்தை கொண்டு நான் அதை உங்களுக்கு நிரூபிக்க விரும்புகிறேன். நீங்கள் பயபக்தியுடன் கேட்பீர்களேயானால் நான் ஆணித்தரமாக வலியுறுத்திக் கொண்டு வருவதை குறித்து தெளிவான கருத்து உங்களுக்கு உண்டாகும் என்று நான் நம்புகிறேன். அது விளக்கத்தை அளிக்கும் என்று நான் நம்புகிறேன். அது அளிக்கும் என்று நான் நம்புகிறேன். இது சற்று நீளமாக இருக்கலாம். ஒருகால் ஒன்றரை மணி நேரம் அல்லது அதற்கும் அதிகமாக அது எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று எனக்கே தெரியவில்லை. நான் மறுபடியும் இந்நேரத்தில் இதை கூற விரும்புகிறேன். உங்களுடைய வார்த்தைகளை ஜனங்கள் பற்றிக் கொள்ளப் போகின்றனர் என்பதை அறிந்தவர்களாக தங்கள் போதகர் கூறும் வார்த்தையை பற்றிக் கொள்ளுகிறார்கள். நானும் ஒரு போதகராக இருந்திருக்கிறேன். அவர்கள் ஒரு போதகரின் வார்த்தைகளை அது மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையே உள்ள ஒன்றாக எண்ணி இருக பற்றிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்கள் ஸ்தாபனத்தை சேர்ந்த குருவானவரின் சொற்களை அது மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையே உள்ள ஒன்றாக எண்ணி இருக பற்றிக் கொள்ளுகிறார்கள். அந்த குருவானவரும் தான் வேதப்பள்ளியில் எவ்வாறு கற்பிக்கப்பட்டாரோ அதே விதமாக தனக்கு தெரிந்த வரையில் தன் ஜனங்களுக்கு போதிக்கிறார். வெவ்வேறு மார்க்கங்கள் தங்கள் குருவானவர்களை கொண்டுள்ளன என்பதில் சந்தேகமே இல்லை. போதகர் உண்மையில் ஒரு ஆசாரியர், அவர் மக்களுக்காக பரிந்து பேசுபவர். எனவே அப்படிப்பட்ட ஆசாரியர் வேத பள்ளியிலும் குருக்களின் மடத்திலும் கற்ற அனைத்தையும் ஆழ்ந்த உத்தமத்துடன் அவர் கற்ற விதமாகவே கற்பித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கோ எந்த விதமான வேதப்பள்ளி அனுபவமோ அல்லது குருக்கள் மடத்தின் அனுபவமோ கிடையாது. அதற்கு விரோதமாக நான் எதையும் கூறவில்லை. ஆனால் நான் விசித்திரமான ஒரு வாழ்க்கையை கொண்டவனாயிருக்கிறேன். நான் சிறுவனாய் இருந்த போதே அழைக்கப்பட்டேன். இந்த அழைப்பில் நான் காணக்கூடியதும் கேட்கக்கூடியதுமான ஒரு அடையாளம் எனக்கு அருளப்பட்டது. என்னுடைய 7வது வயதில் இங்குள்ள இதே ஊடியா பைகில் ஒரு புதரில் அக்னிஸ்தம்பம் தொங்கினது. என் தகப்பனாரோ சமீபத்தில் மறித்த திரு OH வேர்தன் என்பவரின் கீழ் வேலை செய்து கொண்டிருந்தார். என்னுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை நீங்கள் படித்திருக்கின்றீர்கள், அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பிறகு ஆற்றில் ஜனங்களுக்கு முன்பாக அது காணத்தக்க விதமாக தோன்றினது. அநேக முறை அது புகைப்படமாக எடுக்கப்பட்டு இது இன்று வாஷிங்டன் DC உள்ள மத சம்பந்தமான காட்சிகள் வைக்கப்பட்டுள்ள மண்டபத்தில் பதிப்புரிமையை பெற்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. இயற்கைக்கு மேம்பட்ட ஒன்று என்று மாத்திரமே விஞ்ஞானபூர்வமாக அந்த புகைப்படம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த அதே அக்னி ஸ்தம்பம் எல்லா வகையிலும் அதே போன்றே காணப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரத்துவத்தில் ஆவியின் ரூபத்தில் இருத்தல் என்று நான் நம்புகிறேன். அவர் முதலில் வந்தபோது மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். இப்பொழுது அவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகின்றார். 1000 வருட அரசாட்சியின் போது அவர் தாவீதின் குமாரனாக இருப்பார். அவர் மனுஷகுமாரனாக அவரை குறித்து உரைக்கப்பட்ட விதமாகவே ஒரு தீர்க்கதரிசியாய் வந்தார். இப்பொழுதோ அவர் இயற்கைக்கு மேம்பட்டவராக தேவகுமாரனாக இருக்கிறார். வரப்போகும் அந்த மகத்தான 1000 வருட அரசாட்சியின் போது அவர் தாவீதின் குமாரனாக தாவீதின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். வேத வாசகர்கள் அனைவருமே அறிந்துள்ளபடி அது தேவன் தாவீதுக்கு அளித்த தெய்வீக வாக்குத்தத்தம். அதாவது அவர் அவனுடைய குமாரனை எழுப்பி அவன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க செய்வார் என்னும் வாக்குத்தத்தம். இப்பொழுது இந்த வினோதமான விசித்திரமான ஊழியத்தில் நான் தேவன் முதல் பிசாசு முடிய எல்லா பெயர்களாலும் அழைக்கப்பட்டு விட்டேன். அது எப்பொழுதும் அவிதமாகவே இருந்து வருகிறது. அப்படித்தான் கத்தோலிக்க சபையின் தலைமை பேராயர் அன்றிரவு என்னிடத்தில் கூறினார். அந்த விவாதம் நடந்த இடத்தில் அவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, யோவான் ஸ்நானகன் ஏசாயா தீர்க்கதரிசியினால் முன்வைக்கப்பட்டு வேதாகமத்தில் தன்னை தெளிவாக அடையாளம் காண்பித்தான் என்று கூறினார். மேலும் அவர், உங்கள் ஊழியமும் சபையில் தெளிவாக அடையாளப்படுத்தப்படுகிறது என்று கூறினார். அவர், லூத்தரன்கள் வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கின்றனர் என்றார். லூத்தரன்கள் லூத்தரை அறிந்திருந்தனர் என்று அவர் கூறினார். வெஸ்லியன்கள் வெஸ்லியை அறிந்திருந்தனர், ஆனால் பெந்தேகோஸ்தையினரை குறித்து என்ன என்று கேட்டார். மேலும் அவர்களோ அலைந்து திரிகின்றனர், எங்கே போவதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை என்று கூறினார். அதற்கு நானோ, ஐயா, நான் அதை பாராட்டுகிறேன் என்று கூறினேன். அந்த நேரத்தில் தானே ஆவியானவர் ஒரு ஸ்திரீயின் மீது இறங்கி பேசி அதையே அடையாளப்படுத்தி காண்பித்தார். அவள் என்னை தன் வாழ்க்கையில் கண்டதே இல்லை. இன்று காலை நான் பேசப்போகும் செய்தியின் முன்னிலையில் உத்தமமாக இதை கூறுகிறேன். எனக்கு தெரியாது, நான் அவரிடத்தில், ஐயா, என்னால் அப்படி கூற முடியவில்லை, கூறுவதற்கு அது ஒரு பெரிய காரியம், அப்படித்தான் தென்படுகிறது என்று கூறினேன். ஒரு காரியம் மாத்திரம் எனக்கு தெரியும், ஏதோ ஒன்று நிச்சயமாக சம்பவித்து விட்டது. இவை அனைத்தும் உலகம் முழுவதிலும் விஞ்ஞான ரீதியாய் மறுபடியும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே அது கட்டுக்கதையாக இருக்க முடியாது, அது உண்மையான ஒன்று. அது என்ன? இன்று காலை உங்களிடம் பேசுவதற்கு முன்பு இதை அறிக்கை செய்ய விரும்புகிறேன். எனக்கு தெரியாது. முன்னாட்களில் என்னுடன் பேசிய இவைகளை எனக்கு அறிவித்தவர் என்னிடம் கூறும் வரைக்கும் நான் எந்த ஒரு அசைவையும் செய்ய தைரியப்படவே மாட்டேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தேவனுடைய குமாரனாக அடையாளம் காண்பிக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர், நீர் அப்படி சொல்லுகிறீர், இதற்காகவே இவ்வுலகத்திற்கு வந்தேன் என்றார். அவர் தம்மை அடையாளம் காண்பிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அந்த அக்னி ஸ்தம்பம் ஆவியின் ரூபத்தில் இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அதை நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற லோகாஸ். அவர் பூமியில் இருந்த போது, நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் தேவனிடத்திற்கு போகிறேன் என்றார். அது நம் எல்லோருக்கும் தெரியும். அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக தர்சு பட்டணத்தானாகிய சவுல் தமஸ்குவுக்கு சென்று கொண்டிருந்தான். ஏனெனில் அவர்கள் கற்றதற்கு மாறாக கிறிஸ்தவர்கள் போதித்துக் கொண்டிருந்தனர். சவுல் அந்நாளில் பிரபலமான ஆசாரியர்களில் ஒருவரான தமாலியலின் கீழ் பயின்ற ஒரு பெரும் மேதை. அவர்களுடைய பள்ளியில் குருக்கள் மடத்தில் அவன் தலை சிறந்த ஆசிரியனாக விளங்கினான். அவன் சபையில் ஒரு பெரிய அதிகாரி. நடுப்பகலில் இந்த மகத்தான ஒளி அக்னி ஸ்தம்பம் அவனை தாக்கி கீழே தள்ளிற்று. அப்பொழுதோ ஒரு சத்தம், சவுலே, சவுலே, நீ ஏனெனை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டது. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களேயானால், பவுல் சவுல் தரையை விட்டு எழுந்தபோது, ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டான். அவன் யூதனாயிருந்தபடியால் அது தேவனுக்கு அடையாளமாக அமைந்திராமல் நிச்சயமாக வேறு ஒன்றாக அது அமைந்திருக்குமானால் அவனதை ஆண்டவரே என்று அழைத்திருந்திருக்க மாட்டான். ஆகவே அது அந்த அதே அக்னி ஸ்தம்பம் தான். இயேசு, நான் தேவனிடத்திற்கு போகிறேன், நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் தேவனிடத்திற்கு போகிறேன் என்றார். அவர் மறுபடியும் அக்னிஸ்தம வடிவத்திற்கு திரும்பிச் சென்றார். அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பேதுரு அப்போஸ்தலன் சபையை கட்டுவதற்கென அவனிடம் திறவுகோள்கள் கொடுக்கப்பட்டன. அவன் சிறைச்சாலையில் இருந்தபோது இதே அக்கினி ஸ்தம்பம் சிறை கம்பிகளின் வழியாக வந்து சிறை கதவுகளை திறந்து சிறை காவலர்களை உறக்கத்தினின்று எழுப்பாமல் விசித்திர விதமாக பேதுருவை வெளியே கொண்டு வந்தது என்று நாம் காண்கிறோம். எனக்கோ அது நேற்று மீண்டும் என்று மாறாதவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவே ஆகும். நீங்கள் எதையுமே அதன் சுவாபத்தினால் அறிந்து கொள்ளலாம். எதுவுமே அதன் சுவாபத்தினால் அது கொடுக்கும் கனியினால் அறிந்து கொள்ளப்படும். அது எந்த விதமான கனியை கொடுக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஒளியானது தேவனாய் உள்ளது, ஏனெனில் அது எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைக்கு சென்று தேவனுடைய வார்த்தையை நிரூபித்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது. தேவனும் அந்த வார்த்தையை உங்கள் முன்னிலையில் உலகத்திற்கேற்ற பிரகாரமாக நிரூபித்து காண்பிக்கிறார். அதற்கு பின்னே ஏதோ ஒன்று அடங்கியிருக்க வேண்டும். ஜனங்கள் என்னை ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கின்றனர். நான் என்னை தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொள்வதில்லை, ஏனென்றால் அவ்வாறு அழைத்துக் கொள்ள நான் தைரியப்பட மாட்டேன். ஆனால் நான் இதை கூற முடியும், காரியங்களை முன்கூட்டி காணவும் நடந்தவைகளையும் நடக்கப் போகின்றவர்களையும் நடந்து கொண்டிருப்பவர்களையும் நான் அறிவிக்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அவ்வாறு நான் கூறின பல்லாயிரக்கணக்கான சமயங்களில் ஒரு முறையாகிலும் அது தவறாக இருந்ததே இல்லை. அவர் நடக்கும் என்று கூறின அனைத்துமே நடந்தேறிவிட்டன. அது நம் எல்லோருக்குமே தெரியும். காணக்கூடிய இந்த கூட்டத்தினரின் மத்தியில் அல்லது வேறெங்காயிலும் உள்ள எவராகிலும் அது ஒரு முறை தவறினது என்று கூற முடியுமானால் நீங்கள் எழும்பி நின்று அதை கூற உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் அவ்வாறு கூறின பல்லாயிரக்கணக்கான சமயங்களில் அது ஒவ்வொரு முறையும் சரியாக இருந்தது என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் ஆமேன் என்று கூறுங்கள். பார்த்தீர்களா? எனவே அதுவே உலகமெங்கும் நிகழ்ந்திருக்க வேண்டும். ஏதோ ஒன்று நடக்கவிருக்கிறது. இதற்கு பின்னால் ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் இவைகளை அனுப்புவது கிடையாது. நான் இங்கே இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் என்னுடைய குறிப்புகளில் ஒன்றை இங்கே வைத்தேன். இன்று காலை நான் சட்டையின் முன்கை இணைப்பை அணிந்து கொண்டிருக்கும் போது இவ்வாறு யோசித்து பார்த்தேன். உங்களில் பலர் ஜேன் ரசல் என்னும் சினிமா நட்சத்திரத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய தாயாரோ பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தை சேர்ந்தவள். டானியல் ஹென்றி அவளுடைய உறவினர், அவளுடைய தாயின் சகோதரியின் மகன். அவன் ஒரு பாப்டிஸ்ட். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற வர்த்தகரின் கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் நான் பெரிய வல்லமையான சக்தி வாய்ந்த விஷயம் ஒன்றை கூறி முடித்திருந்தேன். அப்பொழுது கண்காணிப்பாளர், அசம்பிளிஸ் ஆஃப் காடின் பொதுவான கண்காணிப்பாளர்களில் ஒருவர், அவர் உட்கார்ந்து கொண்டிருந்த மாடியின் முன்பக்கத்தில் உள்ள இடத்திலிருந்து கீழே இறங்கி வந்து மேடையின் மேல் ஏறி, சகோதரன் பிரணாம் அந்த அர்த்தத்தில் கூறவில்லை என்று நினைக்கிறேன் என்று கூறினார். அதற்கு நானோ, ஐயா, அந்த அர்த்தத்தில் தான் கூற வேண்டியதா இருந்தது. அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்றே. அது இக்காலத்தில் உள்ள சபையை குறித்த ஒன்றாயிருந்தது. அந்த சமயத்தில் வர்த்தகனான இந்த வாலிபன், அவனுடைய சகோதரன் அங்கு. அவர் அன்று காலை தொலைக்காட்சிக்காக படம் பிடித்துக் கொண்டிருந்தார். அவனுடைய மற்ற சகோதரன் கலிபோர்னியா நாட்டின் சாலை மேற்பார்வையாளர். கூட்டம் முடிந்த பின்பு டானி ஹென்றி மேடைக்கு வந்தான். அங்கு மனிதர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். அவன் என்னிடம் நடந்து வந்து என் தோளின் மேல் தன்னுடைய கரத்தை போட்டு இந்த வார்த்தைகளை கூறினான். சகோதரன் பிரணாமே, நான் கூறப்போவது தேவ தூஷணமாக துணிக்காது என்று நினைக்கிறேன். அது வெளிப்படுத்தின விசேஷம் 23 அதிகாரமாக எழுதப்படலாம் என்றான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22 அதிகாரங்கள் மாத்திரமே இருக்கின்றன. அவன் இது தேவ தூஷணமாக துணிக்காது என்று எண்ணுகிறேன் என்றான். அதை அவன் கூறின மாத்திரத்தில் அந்த பையன் ஒரு பாப்டிஸ்ட். அவனுக்கு இயற்கைக்கு மேம்பட்டதை குறித்த ஒன்றுமே தெரியாது. அவனுடைய கரங்களை என் தோளின் மேல் போட்டவாறு அவனோ அந்நிய பாஷையில் பேசத் தொடங்கினான். அவன் அந்நிய பாஷையில் பேசத் தொடங்கின போது அங்கு பர்மனான கருப்பு நிறமுள்ள ஸ்திரீ எனக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் எழுந்து நின்று, இதற்கு அர்த்தமுறைக்கு தேவையில்லை, நான் லூசியானாவில் உள்ள பாடன் ரூஸை சேர்ந்தவள், அது தெளிவான பிரெஞ்சு மொழி என்றாள். அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த பிரெஞ்சுக்காரரான விக்டர் லியோ டியோவும் நிச்சயமாகவே நான் ஒரு பிரெஞ்சுக்காரன், அது பிழையற்ற பிரெஞ்சு மொழி என்றார். நான், ஒரு நிமிடம் பொறுங்கள், அவன் கூறினதை நீ எழுது. நீ ஒன்றும் சொல்வதற்கு முன்பு அவன் கூறினதை நீ எழுது. அவன் கூறுவதை நீயும் எழுது. உங்கள் இருவரின் குறிப்புகளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று கூறினேன். அவள் எழுதினாள், அவரும் எழுதினார். அவர்கள் எழுதின நிறுத்த குறிகளும் கூட ஒன்றாகவே இருந்தன. அவர்கள் தாங்கள் எழுதின குறிப்புகளை மேலே கொண்டு வந்த அந்த நேரத்தில் நல்ல தோற்றமுடைய கருத்த தலைமையில் கொண்ட ஒரு இளைஞர் மனிதன் பின்னால் இருந்து நடந்து வந்தான். அவனுக்கு உட்கார போதிய இடமில்லாத காரணத்தால் அவன் பின்னால் நின்று கொண்டிருந்தான். அவன் முன்னால் நடந்து வந்து, ஒரு நிமிடம் பொறுங்கள், நான் எழுதின குறிப்பையும் காண்பிக்க விரும்புகிறேன் என்றான். மேலும் அவன், நான் ஐநா சபையில் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றுகிறேன் என்றான். எனவே அவன், நான் எழுதின என்னுடைய குறிப்பையும் இங்கே வைத்துவிட்டு போகிறேன் என்றான். அங்கு எழுதப்பட்ட மூன்று பிரெஞ்சு மொழி குறிப்புகளும் ஒன்றாகவே இருந்தன. இதோ அது எழுதப்பட்ட விதமாகவே வாசிக்கும்படி இங்கு உள்ளது. இது மூல குறிப்பு. அந்நிய பாஷை பேசப்பட்ட போது எழுதப்பட்டது. இது டானி எழுதின குறிப்பு. அவன் அதை சட்டை பையில் வைத்திருந்தான். அது கிறிஸ்தவ வர்த்தகரின் பத்திரிகையில் வெளியானது. நீ குறுகலான வழியையும் கடினமான வழியையும் தெரிந்து கொண்டாய். நீ சுயமாகவே தெரிந்து கொண்டு நடந்தாய். நீ சரியான பிழையற்ற தீர்மானம் செய்தாய். அதுவோ என் வழி. உன்னுடைய அதிமுக்கியமான இந்த தீர்மானத்தின் நிமித்தம் பரலோகத்தின் மிகப்பெரிய பங்கு உனக்காக காத்திருக்கும். நீ எத்தகைய மகிமையான தீர்மானம் செய்தாய்! இது தன்னில் தானே உனக்கு தெய்வீக அன்பில் பிரம்மாண்டமான வெற்றியை அளித்து அதை நிறைவேற்றும். அந்த மனிதன் தன்னுடைய பெயரை இங்கு கையொப்பமிட்டிருக்கிறான். மேற்காணும் வாக்கு மூலமோ சகோதரன் பிரணாமை குறித்து டானி என்று தீர்க்க தரிசனம் உரைத்ததன் அர்த்தமாகும். இது கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள உணவு விடுதியில் மூன்று சாட்சிகளால் அளிக்கப்பட்ட ஒன்று. இந்த தீர்க்க தரிசனம் உரைத்த அதே இளைஞன் அவன் கூறினது என்னவென்று அறியாமல் இருந்தான். ஒரு மாதத்துக்கு முன்பு எருசலேமுக்கு சென்றிருந்தான். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு சென்று அங்கு படுக்கும் சாகியத்தை அவன் பெற்றான். அவன் அங்கு படுத்துக் கொண்டிருந்த போது என்னை குறித்த நினைவு அவனுக்கு பலமாக வந்து அவன் அழத் தொடங்கினதாக கூறினான். அவன், உலகத்துக்கும் இந்த காரியங்களுக்கும் எல்லா சபைகளுக்கும் எதிராக நிற்பதென்பது சகோதரன் பிரணாமுக்கு எவ்வளவு மிகவும் கடினமான ஒன்றாக இருந்து வந்துள்ளது என்று எண்ணினானாம். பில்லி கிரகாமை சார்ந்த ஒருவர் ஒருமுறை இவ்வாறு கூறினாராம், எல்லா சபைகளும் பில்லி கிராமுக்காக இணைந்துள்ளதால் அவரை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவ்வாறே பெந்தேகோஸ்தின் மூலம் ஓரல் ராபர்ட்ஸை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஜனங்கள் போதிக்கப்பட்டதற்கு மாறான ஒன்றை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது தேவன். டானி தன் பொழுதுபோக்கிற்காக சிறு கற்களை உண்டாக்குவது வழக்கம். இயேசுவின் சிலுவை வைக்கப்பட்டதாக அவர்கள் கூறின அந்த கற்பாறைக்கு அவன் நடந்து சென்றானாம். அப்பொழுது யாருமே அங்கில்லையாம். எனவே அவன் அதிலிருந்து ஒரு சிறு கல் துண்டை உடைத்து அதை ஞாபக சின்னமாக தன் ஜோபியில் போட்டு வீட்டுக்கு வந்து அதை கொண்டு ஒரு ஜதை சட்டையின் முன்கை இணைப்பை உண்டாக்கினானாம். அவன் உண்டாக்கின போது அவைகளை வினோதமாக ரத்தக்கரை படிந்துள்ளதாக காணப்பட்டது. அவை ஒவ்வொன்றிலும் தொடர்ச்சியாக மேலிருந்து கீழ் வரைக்கும் நேரான குறுகலான பாதை காணப்படுகிறது. ஒரு கால் அது நாங்கள் வேறு யாராகிலும் அதை கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் எனக்கோ, நான் விசுவாசிக்கும் காரியங்களுக்கு பாராட்டுதலாக அது அமைந்துள்ளது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்று நான் நம்புகிறேன். இந்த நேரத்திலோ கர்த்தர் கூறியுள்ள யாவும் இது மல்கியா 4, லூக்கா 17, இன்னும் இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டிய வேத வாக்கியங்களில் அவர் உரைத்துள்ள தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இது இராமற் போனால், இதை முடிவுரையாக கூற விரும்புகிறேன். அந்த மனிதன் வரும்போது அவருக்கு அஸ்திபாரம் போடப்பட்டதாக இருக்கும். எனவே அது அவ்வாறு இருக்குமேயானால், என் கல்வியற்ற நிலையில் அவர் என் மீது வைத்துள்ள அன்புக்கும் நான் அவர் மீது வைத்துள்ள அன்புக்கும் நாம் ஜனங்களின் மீது வைத்துள்ள அன்புக்கும் பாராட்டுதலை தெரிவிக்கும் வகையில், சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே சிறிய சிலவற்றை நான் செய்ய அனுமதித்த காரணத்தால் அவருக்கு மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். எனவே நான் மிகுந்த உத்தமத்தோடு விவாகமும் விவாகரத்தும் என்னும் பொருளை அணுகுகிறேன். தேவன் தாமே நம் எல்லோர் மீதும் இரக்கமாயிருப்பாராக. இப்பொழுதோ கூர்ந்து கவனியுங்கள் சகோதரிகளே, எழுந்து சென்றுவிட வேண்டாம். சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்திருங்கள். சகோதரர்களே, நீங்களும் அதையே செய்யுங்கள். இந்த இணைப்பின் மூலம் வந்து கொண்டிருக்கும் செய்தியை கேட்காமல் இயந்திரத்தை அணைத்து விடாதீர்கள். அப்படி செய்ய வேண்டாம். அது முடியும் வரைக்கும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்திருங்கள். கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் இணங்காமற் போனால், நான் உபயோகிக்கும் வேத வாக்கியங்களை குறித்து வைத்துக் கொண்டு நீங்கள் தீர்மானம் செய்வதற்கு முன்பு அவைகளை ஜப சிந்தையோடு ஆராய்ந்து பாருங்கள். நாம் அந்த பொருளை அணுக முயலும் போது தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இது சற்று நீளமாயிருக்கலாம். நீங்கள் துரிதப்பட நான் விரும்பவில்லை. நான் உங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு நாம் அனைவருமே தேவனுடைய வார்த்தையை அதை எப்படி ஆராய வேண்டும் என்று அறிந்தவர்களாக நமக்கு தெரிந்த மட்டில் உண்மையாகவும் பூரணமாகவும் ஆராய்வோம். நாம் பரிசுத்த மத்தேயு 19 அதிகாரத்தில் வாசிக்க துவங்குவோம். 19 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து துவங்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். நான் அந்த 19 அதிகாரத்தில் 1 வசனம் தொடங்கி 8 வசனம் வரைக்கும் கூட படிக்கலாம். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், நான் கூறும் இவை தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரவேண்டியதாய் உள்ளது. அது என் சொந்த கருத்தாக இருக்க முடியாது, ஏனெனில் என் கருத்து மற்றவரின் கருத்தை போலவே இருக்கும். எனவே இதுவோ தேவனுடைய வார்த்தையுடன் தொடர்ச்சியாக இருப்பது அவசியம். தேவன் எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக வைத்திருக்கிறார் என்பது நினைவிருக்கட்டும். அவர் மாறுவதில்லை, அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் மாறாதவர். இப்பொழுது நான் 19 அதிகாரத்திலிருந்து படிக்க
உள்ளேன்.
இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதாவின் எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் இவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, அவரை சோதிப்பது யார் என்னும் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர இங்கு சிறிது நிறுத்துகிறேன். புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. இப்பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வேதபாகம், இந்த கேள்வி இயேசுவிடம் அவருடைய ஊழியத்தின் துவக்கத்திலே நேருக்கு நேர் நிறுத்தப்பட்டு கேட்கப்பட்டது. அது மோசே அவருடைய ஊழியத்தின் துவக்கத்திலே நேருக்கு நேர் நிறுத்தப்பட்டு கேட்கப்பட்டது. விசுவாசிகளின் இருதயங்களில் இது முதன்மையான கேள்வியாய் அடைந்துள்ளது. பாவி இதை குறித்து கவலைப்படுவதில்லை. ஆனால் விசுவாசிகளுக்கு இது முக்கியமானது, ஏனெனில் விசுவாசி எவனும் தேவனுக்கு முன்பாக நேர்மையாக நடக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு தன்னால் இயன்றவரை முயற்சிக்கிறான். எனவே மார்க்க சம்பந்தமான ஒரு கேள்வி எழும்புமேயானால் விவாகமும் விவாகரத்தும் என்னும் விஷயமும் எழுகிறது.
It is the cause of the original sin.
ஏனெனில் அது மூல பாவத்தின் விளைவாய் உள்ளது. அங்குதான் பாவம் துவங்கினது. அந்த காரணத்தினால்தான் அது ஒவ்வொரு முறையும் சம்பவிக்கிறது, ஏனெனில் அதுவே பாவத்தின் துவக்கமாய் உள்ளது. இவை அனைத்தையும் விவரிக்க எனக்கு நேரம் இருக்காது. ஆனால் உங்கள் கடிதங்களுக்கு பதிலளிக்கவோ அல்லது என்னால் முடிந்த வேறதையும் செய்யவோ நான் மகிழ்ச்சி கொள்வேன். இதன் பேரில் எழுதப்பட்ட புத்தகங்கள் எங்கள் கைவசம் இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையிலும் இதை நிரூபிக்கவும் நாங்கள் செய்தித்தாள்களில் வரும் செய்திகளையும் கூட வெட்டி வைத்திருக்கிறோம். ஏவாள் தான் இதற்கு காரணம் என்று நாம் அறிவோம். அவள் ஆப்பிள் பழத்தை புசித்ததாக கருதப்படுகிறது. அது வேதபூர்வமான ஒன்றல்ல. அவள் ஏப்ரிகாட் பழத்தை தின்றதாக இப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள். அவள் இவை இரண்டில் எந்த பழத்தையும் புசிக்கவில்லை. அவள் விபச்சாரத்தில் ஈடுபட்ட தன் விளைவாக முதல் குழந்தை காயின் பிறந்தான். அவன் சாத்தானின் சொந்த குமாரன். அவனுக்குள் பொல்லாங்கு குடிகொண்டிருந்தது. அது ஆபேலின் மூலம் வரவில்லை. காயின் சாத்தானின் குமாரனாவான். ஏவாள், நான் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மனுஷனை பெற்றேன் என்று கூறினான். இப்பொழுது உங்கள் கேள்வி என்னவென்று நான் அறிந்து கொண்டேன். அது முற்றிலும் உண்மை. இந்த நகரத்தில் உள்ள மிகவும் மோசமான ஒரு பெண்ணுக்கும் ஒரு மோசமான ஆணுக்கும் ஒரு பிள்ளை பிறப்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்வீர்களானால் அது கர்த்தரிடத்திலிருந்துதான் வந்தாக வேண்டும். ஏனென்றால் தேவன் பிரமாணங்களை ஒன்றுபடுத்தி வைத்துள்ளார். இந்த பிரமாணங்கள் சூரிய உதயத்தைப் போல, ஒரு ஊமுச்சி முள்ளை நீங்கள் ஒரு நல்ல நிலத்தில் வைத்தால் அது வளரும். அது தேவனுடைய பிரமாணமாக இருப்பதால் அது வளர்ந்தாக வேண்டும். ஒரு வித்தானது நடப்படுமானால் அது வளர்ந்தாக வேண்டும். ஏனெனில் அது தேவனுடைய பிரமாணங்களில் இயங்குவதால் தேவனின்றி எந்த ஜீவனும் வளரவே முடியாது. எனவே ஏவாளின் கர்ப்பத்தில் பொல்லாத விதை விதைக்கப்பட்ட போது அது குழந்தையை உற்பத்தி செய்ய வேண்டும். ஏனெனில் அது தேவனுடைய உற்பத்தி பிரமாணம். அதை உற்பத்தி செய்வதை தவிர அது வேறொன்றும் செய்ய முடியாது. அது தேவனிடத்தில் இருந்து வர வேண்டும். அதன் காரணமாகத்தான் சில நேரங்களில் கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிறக்காத சிறு குழந்தைகள் இழந்த நிலையில் உள்ளன என்று மக்கள் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த குழந்தைக்கு பாவநிவர்த்தி செய்கிறது. அந்த குழந்தை எவ்வளவு பொல்லாதாக பிறந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அந்த சிறு குழந்தை மறந்திரும முடியாது. மறந்திருப்பதற்கென்று அதனிடம் ஒன்றுமே இல்லை. உலகத்தின் பாவத்தை கிறிஸ்துவின் ரத்தம் தீர்த்து விட்டது. குழந்தைகளோ பரலோகத்துக்கு செல்கிறார்கள். அது மூலப்பாவம். அதன் காரணமாகத்தான் அது ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளது. தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய அற்புத காற்று புறப்பட்டு வரும்போது முதலாவது எழும் கேள்வி என்னவெனில் விவாகம் விவாகரத்தை குறித்து என்ன என்பதே ஆகும். அது எப்பொழுதும் போலவே இப்பொழுதும் ஜனங்களிடையே ஒரு கேள்வியாகவே அமைந்துள்ளது. அது இயேசுவின் காலத்திலும் மோசேயின் காலத்திலும் இருந்தது போல் இன்று வரைக்கும் ஜனங்களிடையே கேள்வியாகவே அமைந்துள்ளது. ஏனெனில் ஜனங்களோ சத்தியம் எதுவென்று அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஒரு கேள்வி இருக்குமேயானால் அதற்கு ஒரு பதிலும் இருக்க வேண்டும். நான் முன்னர் இந்த வாரத்தில் கூறினது போல இப்பொழுது பதில், அதாவது சரியான பதில் ஒன்றிருக்க வேண்டும். ஒரு கேள்விக்கு சரியான பதில் நமக்கு கிடைக்காவிட்டால் அது தவறு என்று நாம் அறிகிறோம். ஆனால் அந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் இது வேத பிரகாரமான கேள்வியாக இருப்பதால் பதிலும் வேத பிரகாரமாக இருக்க வேண்டும். நான் கூறினது போல் இன்று காலை நீங்கள் கிழக்கு நோக்கி செல்ல வேண்டும் என்றால் எனக்கு தெரிந்த மட்டில் நான் வயலில் நேராக கிழக்கு நோக்கி உள்ள ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் கிழக்கு திக்கில் செல்ல வேண்டும். யாராயிலும் ஒருவர் சகோதரன் பிரணாமே இது கிழக்கு என்று சொன்னால் அது ஒரு வகையில் கிழக்குதான், ஆனால் அது வடகிழக்கு. அப்படியானால் நான் தேடிக்கொண்டிருக்கும் பொருளை கடந்து சென்று விடுவேன். அது தவறென்று அறிந்து மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கு வருவேன். மறுபடியும் வேறு யாராயிலும் சகோதரன் பிரணாமே உங்கள் வலப்பக்கம் இந்த வழியாக செல்லுங்கள் என்று கூறுவார்களேயானால் அதுவும் ஒரு வகையில் கிழக்குதான், ஆனால் அது தென்கிழக்கு. நானோ தேடிக்கொண்டிருக்கும் பொருளை காண தவறிவிடுவேன். ஏனெனில் நான் பிழையற்ற நேரான வழியின் எல்லைகளை கடந்து சென்று விட்டேன். அதுபோன்று விவாகமும் விவாகரத்தும் என்னும் பொருளை குறித்து இரண்டு விதமான கருத்துக்கள் நம்மிடையே நிலவி வருகின்றன. ஒரு மனிதன் தன் மனைவி மறித்து போனால் ஒழிய ஒரு முறைதான் விவாகம் செய்து கொள்ளலாம். இது ஒரு கருத்து. ஆனால் நீங்கள் அதை பின்பற்றி செல்வீர்களேயானால் புறம்பே சென்று விடுவீர்கள். மற்ற கருத்தோ, மனைவி அல்லது புருஷன் இருவரில் யாராகிலும் ஒருவர் விபச்சாரம் செய்தார், விபச்சாரம் செய்தவரை மற்றவர் தள்ளிவிட்டு மறுபடியும் விவாகம் செய்து கொள்ளலாம் என்பது. இதை பின்பற்றினாலும் நீங்கள் புறம்பே சென்று விடுவீர்கள். எனவே பாருங்கள், அது தென்கிழக்கும் அல்ல வடகிழக்கும் அல்ல, நமக்கு நேர்கிழக்கே வேண்டும். இந்த வழியில் சென்றால் நீங்கள் வேதத்தை விட்டு அகன்று சென்று விடுவீர்கள். அந்த வழியில் சென்றாலும் நீங்கள் வேதாகமத்தை விட்டு அகன்று சென்றே விடுவீர்கள். வேதம் வேதத்தை சந்தித்து சத்தியம் எதுவென்று நாம் அறிய விரும்புகிறோம். இரண்டும் வெவ்வேறு வழிகளில் சென்று சரியான பதிலை அளிக்க தவறிவிடுகின்றன. ஆனால் அதற்கு சரியான பதில் இருந்தாக வேண்டும். இன்றைக்கு சபையில் இருவிதமான பெரிய உபதேசங்கள் இருப்பது போல் ஒன்று கால்வினிசம், மற்றது ஆர்மினிசம். ஒன்று சட்டப்பூர்வமானது, மற்றொன்று கிருபை. கிருபையில் விசுவாசம் உள்ள ஜனங்கள் கால்வினியர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் போய் பிடிப்பதனால் ஒன்றும் இல்லை, நான் மது அருந்துவதனால் ஒன்றும் இல்லை, இவைகளை நான் செய்யலாம், எனக்கு நித்திய பாதுகாப்பு உள்ளது என்று கூறுவதாக நாம் காண்கிறோம். மற்ற எஸ்ஆர்ஆர் சட்டப்பூர்வமானவர்கள் என்று நாம் கண்டறிகிறோம். ஓ, அவனை நோக்கி நாம் குச்சலிட எனக்கு பிரியம், அவனை கடிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது, ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவன், நான் அமைதியா இருக்க வேண்டும் என்கிறார்கள். பாருங்கள், இரண்டு வெவ்வேறு பாதைகளில் நீங்கள் சென்று கொண்டிருப்பதை காண்கிறீர்கள். இரண்டுமே சரியல்ல. அது கூறுவதற்கோ கடினமான ஒன்றாகும், ஆனால் அது உண்மை. நாம் இரண்டு பாதைகளில் சென்று கொண்டிருப்பதை காண்கிறோம். ஒன்று ஒரு வழியில் செல்கிறது, மற்றொன்று மற்றொரு வழியில் செல்கிறது. இப்பொழுது உண்மை எது என்பதை நாம் காண்போமாக. இப்பொழுது நான் கூறப்போவதை கேட்டு அது உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக தோன்றுகிறதா என்று பாருங்கள். நான் கடல் கடந்து பிரயாணம் செல்ல ஆயத்தமாகும் போது என் சொந்த குடும்பத்தையே நான் இதற்கு உதாரணமாக எடுத்துக்
கொள்கிறேன்.
என்னுடைய மனைவியை நான் அழைத்து, அன்பே நான் வெளிநாடு செல்லவிருக்கிறேன், இது சட்டப்பூர்வமானவரின் சார்பில், என் மனைவியே உனக்கு சில சட்டத்திட்டங்களை விதிக்கப் போகின்றேன். நான் வெளிநாடு சென்றிருக்கும் நேரத்தில் நீ யாராகிலும் ஒருவரோடு சல்லாபம் செய்திருந்தால் நான் திரும்பி வந்தவுடன் உன்னை விவாகரத்து செய்து விடுவேன். நீ யாரையும் பார்த்து கண்ணடிக்கவோ யாரிடமும் சல்லாபம் செய்யவோ கூடாது. அது உனக்கு புரிகிறதா? நான் உன் கணவன். அப்படி செய்தால் நான் திரும்பி வரும்போது உன்னை தள்ளிவிடுவேன் என்று கூறுகிறேன். அவள் கையை நீட்டி என் கழுத்துப்பட்டையை பிடித்து, என் நல்ல மனிதரே, உம்மிடம் ஒன்றை கூற விரும்புகிறேன். பாருங்கள், புரிகிறதா? நீங்கள் எந்த பெண்ணையாவது பார்த்து கண்ணடித்தால், அல்லது எந்த பெண்ணோடாவது வெளியே சென்றிருந்தால், அல்லது எந்த பெண்ணிடத்திலாவது சல்லாபம் செய்தால் நீர் திரும்பி வந்தவுடன் உண்மை விவாகரத்து செய்து விடுவேன் என்று கூறுகிறாள். அது ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும் அல்லவா? அது சட்டப்பூர்வமானவர்கள். சரி, சரி, இப்பொழுது மற்றைய பாகம் என்னவெனில், நான் வெளிநாடு சென்று தவறு செய்ய நேரிட்டால் நான் அங்கு சென்று, அல்லது நான் இந்த பெண்ணை கூட்டி செல்வேன், ஓ என் மனைவிக்கோ எந்த ஆட்சேபனையும் இருக்காது, அவள் அதை குறித்து கவலையே கொள்ள மாட்டாள் என்கிறேன். என்னுடைய மனைவியும் அவ்வாறே, இந்த மனிதனோடு நான் செல்லப் போகிறேன், பில் அவர்களோ அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கவே மாட்டார் என்று கூறுகிறாள். நான் அதை குறித்து கவலை கொள்ளாமல் போனால் என்னிடம் ஏதோ தவறு உண்டு, என் மனைவியை நான் நேசிக்கவில்லை என்று அர்த்தமாகிறது. அவள் அதை குறித்து கவலை கொள்ளாமல் போனால் அவளிடம் ஏதோ தவறு உண்டு, அவளோ என் மனைவி, வேறு எந்த மனிதனும் அவளோடு சல்லாபம் செய்வதை நான் விரும்ப மாட்டேன், அவள் என் மனைவி. சரியான வழி என்னவெனில், இரு சாராரிடத்திலுமே ஒரு சத்தியம் உண்டு, ஆனால் அது சரியான சத்தியம் அல்ல. நான் வெளிநாடு செல்லும் போது என் சிறு குடும்பம் ஒன்று கூடுகின்றது. நாங்கள் ஒருவருக்கொருவர் ஜெபம் செய்கிறோம். நான் அவர்களை தேவனிடத்தில் சமர்ப்பிக்கிறேன், அவர்கள் என்னை தேவனுடைய கரங்களில் சமர்ப்பிக்கின்றனர். நாங்கள் அவ்வாறு செய்த பிறகு நான் வெளிநாடு புறப்பட்டு செல்கிறேன். அவள் என்னை நேசிக்கிறாள் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவளிடம் எனக்கு திட நம்பிக்கை உள்ளது. நான் அவளை நேசிக்கிறேன், அவளுக்கோ என்னிடத்தில் திட நம்பிக்கை உண்டு. நான் அவளை அவ்வாறு நேசிக்கும் வரைக்கும் வேறொரு பெண்ணை நான் கூட்டி செல்வேன் எனும் கவலை அவளுக்கு இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவளும் என்னை அதிகமாக நேசிக்கும் காரணத்தால் அவள் வேறொரு மனிதனோடு செல்வாள் என்று நான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் அவளின் மனைவி, அவளை நான் நம்புகிறேன். நான் ஏதோ ஒரு தவறு செய்கிறேன் என்று மற்றொரு பெண்ணுடன் வெளியே சென்று நான் திரும்பி வந்து அதை அவளிடத்தில் அறிக்கையிட்டு, மேடா, நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை, நான் கண்ணியில் அகப்பட்டுக் கொண்டேன், இந்த பெண்ணோ என்னை அணுகி என் கையை பிடித்து எடுத்து என்னென்ன காரியத்தை செய்ய தொடங்கினாள் என்று கூறுவேனே, ஆனால் அவளோ அதை புரிந்து கொண்டு அதற்காக அவள் என்னை மன்னித்து விடுவாள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆனால் அப்படி நான் ஒன்றும் செய்யவே மாட்டேன். ஏனென்றால் நான் அவளை நேசிக்கிறேன். அவள் என்னை மன்னித்து விடுவாள் என்றாலும் நான் அதை செய்ய மாட்டேன். நான் அவளை புண்படுத்த விரும்ப மாட்டேன். அவள் அதற்காக என்னை மன்னித்து விடுவாள் என்று நான் அறிந்திருந்தாலும் நான் அவளை புண்படுத்த விரும்புகிறதில்லை. அப்படித்தான் நாம் தேவனிடத்தில் கொண்டுள்ள அன்பும் உள்ளது. ஃபிலியோ அன்பானது, அதாவது மனித அன்பு, ஐக்கிய அன்பு. ஒரு மனிதன் தன் மனைவிக்காக அவ்வாறு உணர்ச்சியை பெற்றிருக்க செய்யுமேயானால், அப்படியானால் அகபோ அன்பை குறித்து என்ன? கிரேக்க மொழியில் அது தெய்வீக அன்பு என்று அர்த்தம் கொள்கிறது. அது எத்தகைய அன்பை நான் இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்டிருக்க செய்யும்? நான் சென்று அதை செய்ய விரும்பினார் அதை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என் இருதயத்தில் குடிகொண்டுள்ளது. என் இருதயத்தில் அத்தகைய விருப்பம் இருக்குமானால் நான் சென்று அதை செய்கிறேன். சட்டப்பூர்வமானது, நான் அதை செய்ய அனுமதிக்காது. ஏனெனில் அதை செய்ததற்காக நான் தண்டனை பெற்றுக் கொள்வேன் என்று அறிந்திருக்கிறேன். ஆனால் உண்மை என்னவெனில், தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தில் வரும்போது அப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்காது. அதுதான் உண்மை. இதோ அந்த இரு கொள்கைகளை கொண்ட பிரிவுகள், சட்டப்பூர்வமோ மற்றதோ கால்வினிசமோ அல்ல, அது இரண்டுமே. அது மாத்திரமல்ல, இன்று வெவ்வேறு ஸ்தாபனங்கள் உள்ளதை நாம் காண்கிறோம். கத்தோலிக்க சபை, புராட்டஸ்டன்ட் சபை என்று உள்ளது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களே வழி என்று உரிமை கோருகிறார்கள். பாருங்கள், நாங்கள் வழியை பெற்றுள்ளோம், எங்களுடைய மாத்திரமே சத்தியம் என்று கூறுகிறார்கள். மெத்தோடிஸ்ட் சபையோ, நாங்கள் சத்தியத்தை பெற்றிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். பாப்டிஸ்டுகளும், நாங்கள் சத்தியத்தை பெற்றுவிட்டோம் என்று கூறுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அவர்கள் அவ்வாறு எண்ணம் கொண்டிருந்தாலும் அது அப்படி அல்ல. ஏனெனில் இயேசு நானே சத்தியம் என்று உரைத்தார். பாருங்கள், நேற்று இரவு நான் செய்த பிரசங்கத்தில் கூறினது போல, தேவன் தம்முடைய நாமத்தை வைத்திருக்கும் இடம் இயேசு கிறிஸ்துவே. நாம் தொழுது கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தலம். நீ ஒரு புராட்டஸ்டன்ட் என்பதனால் கிறிஸ்தவன் அல்ல, நீ ஒரு கத்தோலிக்கன் என்பதனால் நீ ஒரு கிறிஸ்தவன் அல்ல, நீ மெத்தோடிஸ்ட் பாப்டிஸ்ட் பெந்தகோஸ்தகன் என்பதனால் கிறிஸ்தவன் அல்ல, நீ பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருப்பதால் கிறிஸ்தவனாக இருக்கிறாய். தண்ணீரினால் அல்ல. ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம் உண்டு. அதுதான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். தண்ணீர் ஞானஸ்தானம் உங்களை ஐக்கியத்தில் சேர்க்கிறது. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் உங்களை கிறிஸ்துவுக்குள் இணைக்கிறது. அதுவே உண்மை. விவாகமும் விவாகரத்தும் என்னும் பொருளின் பேரிலும் இருவகையான கருத்துக்கள் நம்மிடையே உள்ளன. இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தையின் ஏழு முத்திரைகளின் ரகசியத்தை திறந்து வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். உங்களில் அநேகருக்கும் இது கிரேக்க மொழியை போன்று புரியாத ஒன்றாக இருக்கலாம். ஆனால் என் சபைக்கு இது புரியும். எதினால்? தரிசனங்களை குறித்தும் என்ன நடந்தது என்பதை குறித்தும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த கேள்வி வேத பிரகாரமான ஒரு கேள்வி. உலக தோற்றத்துக்கு முன்பிருந்து மறைக்கப்பட்டிருந்த எல்லா ரகசியங்களுக்கும் ஒரு உண்மையான பதில் இருக்க வேண்டும் என்று விசுவாசிக்க நாம் இங்கு அழைக்கப்படுகிறோம்.
And the Bible prophesies and says that in this day these secrets would be
இந்த நாளில் இந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் என்று வேதம் தீர்க்கதரிசனமாக உரைத்துள்ளது. வெளிப்படுத்தல் 10 7 தூதனுடைய லவோதிக்கா சபையின் செய்தியாளன் சத்தத்தின் நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறும். இதுவே கடைசி காலமாகிய லவோதிக்கா சபையின் காலம். இந்த எழுப்புதல் 15 அல்லது அதற்கு அதிகமாக நீடித்து வந்த போதிலும் அதிலிருந்து ஒரு ஸ்தாபனமும் எழவில்லை என்பதை கவனித்து பாருங்கள். லூத்தரின் காலத்தில் எழுப்புதல் உண்டானது, ஒரு ஸ்தாபனம் தோன்றிவிட்டது. அதுவும் ஒரு ஸ்தாபனத்திற்குள்ள சென்றுவிட்டது. அலெக்சாண்டர் காம்பெல் ஒரு ஸ்தாபனமாய் ஆகிவிட்டது. மற்ற பெரிய ஜான் ஸ்மித் போன்றவர்கள் ஸ்தாபனங்கள் தோன்றின, காலங்கள் தோறும், மூடி உட்பட. ஆனால் இந்த எழுப்புதலோ வழக்கமாக ஒரு எழுப்புதல் 3 மாத்திரமே நீடித்திருக்கும். ஆனால் இந்த எழுப்புதலோ 15 இருந்து வருகிறது. அதனால் இதிலிருந்து ஒரு ஸ்தாபனமும் எழும்பவில்லை. ஏனெனில் இது விதையின் காலம். இனி பதர் கிடையாது. பதர் சென்றுவிட்ட பிறகு விதை மாத்திரம் உள்ளது. தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். அவர் தமது வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் சபையை இப்பொழுது பரிபூர்ணத்திற்கு அழைக்கவில்லை என்றால் இனிமேல் அழைப்பார். கவனியுங்கள், இதற்கு பதில் எங்காவது இருக்க வேண்டும். தேவனின் ஏழு முத்திரைகளுக்கு அளிக்கப்பட்ட ரகசியம், ஏழு முத்திரைகள். எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள், நாங்கள் பார்க்கட்டும். இங்குள்ளவர்களில் பெரும்பாலானோர் சுற்றிலும் உள்ள நமது சபையை சேர்ந்தவர்கள் என்று எண்ணுகிறேன். கவனியுங்கள், இல்லை என்றால் அந்த பொருளின் பேரில் உள்ள புத்தகங்கள் விரைவில் வெளிவந்துவிடும். அதை குறித்த புத்தகங்கள், சில புத்தகங்கள் எங்களிடம் இப்பொழுது உள்ளன. நமது பொருளின் உண்மையான வேத பிரகாரமான பதிலை பெற நாம் தொடக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். அவரிடம் இந்த கேள்வி நேருக்கு நேர் வைத்து கேட்கப்பட்ட போது 2 காரியங்கள் காட்சியில் இருந்தன. ஆசாரியர்கள் அவரிடம், புருஷனானவன் தன் மனைவியை ஏதாவது ஒரு முகாந்திரத்தினால் ஆயிலும் தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் செய்து கொள்ளலாமா என்று கேட்கின்றனர். இயேசு ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்கிறார். அவர்கள், அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தாங்கள் விரும்புகின்ற எந்த ஒரு காரியத்திற்கும் தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் கூறினார், மோசே ஏன் அவ்வாறு செய்தான் என்றால், நான் இதை சற்று நேரம் அப்பால் வைத்து விடுகிறேன். அவர், ஏனென்றால் உங்கள் இருதய கடினத்திற்கும் தான். ஆனால் ஆதியிலிருந்து அல்லது ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்றார். அதுதானே கேள்வி. உலக சமாதானத்தை குறித்த இன்றைய கேள்வி போன்ற இதுவும், உலக சமாதானம் அரசியலின் மூலம், ஐக்கிய நாடுகளின் மூலம் வரப்போகின்றதா? இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது ஒவ்வொரு சமயமும் தவறிவிட்டது. அது மறுபடியும் தவறும். ஆனால் அந்த கேள்விக்கு ஒரு உண்மையான பதில் உண்டு. பூமியில் சமாதானம் உண்டாகுமா? பாவம் இப்பூமியை விட்டு எடுபட்ட பின்பு சமாதானம் நிலவும். ஆனால் அதுவரைக்கும் சமாதானம் இருக்காது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். தேவன் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் அளித்திருக்கிறார். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். பாவத்தை பூமியிலிருந்து போக்க தேவன் ஒரு பரிகாரம் அளித்தார். ஆனால் இவ்வுலகில் உள்ள மனிதனோ தேவனுடைய பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். நமது மனைவிகளை மறந்து அவர்களுடன் வாழ தேவன் ஒரு வழியை நமக்கு பரிகாரமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதனோ தேவனுடைய பரிகாரத்தை, அதன் பேரிலான அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். இயேசு இதை கூறியுள்ளார். அவருடைய வார்த்தைகள் இதை நமக்கு நினைப்பூட்டுகின்றன. அவர் கூறினார் என்பதை அறிவோம். வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இந்த கேள்விக்கு உண்மையான பதிலை பெற நாம் தொடக்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அப்படியானால் அதுவோ ஆதியாகம புஸ்தகமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆதியாகமம் என்ற வார்த்தையானது வேதத்தில் உள்ள ஒவ்வொரு கேள்விக்கும் மூல முதலான அதிகாரமாக இருக்கின்றது. உங்கள் செடிகள் என்ன விதமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நிலத்தில் உள்ள ஆரம்ப விதை என்ன விதமானது என்பதை காண செடியின் மூல முதலான விதைக்கு செல்ல வேண்டியதாயிருக்கிறது. என்ன விதமான விதை விதைக்கப்பட்டுள்ளது? ஆதியாகமம் மூல முதலான விதை அதிகாரமாக இருப்பதால் நாம் ஆதியாகமத்திற்கு திரும்பி செல்வோம். ஆதியில் என்கிற அந்த வேத வசனத்தை இயேசு நமக்கு கொண்டு வருகிறார். அப்பொழுதுதான் காலம் என்ற ஒன்றே தொடங்கினது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அதற்கு முன்போ அது நித்தியம். இப்பொழுது நமது கேள்வியோ, கவனியுங்கள், நாம் தொடக்கத்திற்கு செல்வோமேயானால் இதை காண தவற வேண்டாம். அதன் காரணமாகத்தான் நான் மெல்ல பேச விரும்புகிறேன். அப்பொழுது தொலைபேசி வழியாக இணைக்கப்பட்டுள்ளவர்கள் கூட ஒளிநாடாவில் அது தெளிவாயிருக்கும். தொடக்கத்துக்கு செல்லுங்கள் என்று கூறினார். அப்பொழுது பூமியில் ஒவ்வொரு ஜோடி மாத்திரமே இருந்தன. ஆதாம் ஒருவன் மாத்திரமே, ஏவாள் ஒருத்தி மாத்திரமே. அவர்கள் தேவனால் மாத்திரமே இணைக்கப்பட்டிருந்தனர். ஒரு பெண் குதிரை, ஒரு ஆண் குதிரை. ஒரு பெண் கிளி, ஒரு ஆண் கிளி. அவர் கூறினபடி நாம் தொடக்கத்துக்கு செல்வோமையானால் அப்பொழுது எல்லாமே ஒரு ஜோடி மாத்திரமே இருந்தன. அது சரியா? தொடக்கத்தில் எல்லாமே தேவனுடன் இசைவாக இணைக்கப்பட்டு பரிபூர்ண ஒழுங்கில் சென்று கொண்டிருந்ததாக நாம் காண்கிறோம். எதுவுமே ஒழுங்கு தவறி இருக்கவில்லை. வானங்களில் உள்ள அனைத்துமே ஒழுங்கில் இருந்தன. நட்சத்திர கூட்டங்கள், சூரியனும் அதை சுற்றும் கிரகங்களும் எல்லாமே ஒழுங்கில் இருந்தன. அவைகளில் ஒன்று தன் சுழற்பாதையை விட்டு சென்றால் திட்டம் அனைத்துமே தடங்கலாகிவிடும். இப்பொழுது கவனியுங்கள், உங்களால் காண முடிகிறதா? ஒரு தடங்கள் முழு திட்டத்தையும் பாழாக்கி விடுகிறது. மானிடர் ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக தேவனுடன் தொடர்ச்சியாக கொண்டிருந்த போது இந்த பெண் பாவம் செய்தாள். அது பூமிக்கான திட்டம் அனைத்தையும் தேவனுடன் தொடர்ச்சியற்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. எனவே இந்த வேதாகமத்துடன் ஒரு வார்த்தையை கூட்டினால் அல்லது அதிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து போட்டால் அது கிறிஸ்தவனை தேவனுடன் தொடர்ச்சியற்ற நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறது. அது சபையை தேவனுடன் தொடர்ச்சியற்ற நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறது. அது குடும்பத்தை தேவனுடன் தொடர்ச்சியற்ற நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறது. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு விசுவாசியும் அந்நிலையை அடைந்துவிட முடியும். ஸ்ரீதான் அழகான குடும்பத்தில் பிரிவினை உண்டாக காரணமாயிருந்தாள். கேருபின் பூமியை தொல்லைப்படுத்தவில்லை. ஆதாம் குடும்பத்தை உடைக்கவில்லை. வேறு எதுவுமே குடும்பத்தையும் மற்ற அனைத்தையும் தொடர்ச்சியற்ற நிலைக்கு கொண்டு வரவில்லை. ஸ்திரீ மாத்திரமே அவ்விதம் செய்தாள்,
ஏவாள்.
இயேசு குறிப்பிட்ட இந்த தொடக்கத்தில் தான் முறிவு ஏற்பட்டது.
ஜீசஸ் said at the beginning God made one male.
ஆதியிலே தேவன் ஒவ்வொரு இனத்திலும் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கினார் என்று இயேசு கூறினார்.
And now when this woman, not the female horse, not the female dog, but
in the
woman,
பெண் குதிரை அல்ல, பெண்ணாய் அல்ல, ஆனால் ஸ்திரீ பூமியில் தேவன் நடத்தியவைகளின் தொடர்ச்சியை முழுவதுமாக முறித்து போட்டு எல்லாவற்றையும் மரணத்துக்குள் ஆழ்த்திவிட்டாள்.
The woman, not the man.
உடன்படிக்கையை முறித்தது ஸ்திரீ, மனிதன் அல்ல.
She broke the covenant because why?
அவள் எவ்வாறு உடன்படிக்கையை முறித்து போட்டாள்? அவள் தேவனுடைய வார்த்தையின் எல்லைகளை கடந்து அப்பால் தாண்டிவிட்டாள். அவள் தன் கணவனோடு செய்த உடன்படிக்கையை முறித்து போட்டாள். அவள் தேவனுடன் செய்த உடன்படிக்கையை முறித்து போட்டாள். அவள் தேவனுடன் செய்த உடன்படிக்கையை முறித்து போட்ட காரணத்தால் தன் கணவனுடன் செய்த உடன்படிக்கையும் முறித்து போட்டாள். நீங்கள் உங்கள் வாக்குத்தத்தையும் தேவனுடைய வார்த்தையுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை முறித்து போட்டதால் அது முறைத்தவரின பல சபை அங்கத்தினர்கள் உண்டாக காரணமாயிருந்தது. ஏனென்றால் ஒரு சில மனிதர்கள் ஒன்று கூடி அதன் அர்த்தம் இதுவல்ல என்று கூறினர். அது முழு ஸ்தாபனத்தையுமே வார்த்தையுடன் கொண்டிருந்த தொடர்ச்சிக்கு அப்பால் கொண்டு சென்று விட்டது. அதை நாங்கள் நம்புவது கிடையாது. டாக்டர் ஜோன்ஸ் அது அவ்வாறு இல்லை என்று கூறிவிட்டார். ஆனால் தேவரது அவ்வாறுதான் என்று கூறும் வரைக்கும் அவர் எந்த மனிதன் வார்த்தையும் பொய்யாகவும் என்னுடையதே சத்தியமாகவும் இருப்பதாக என்று கூறியுள்ளார். தொடர்ச்சியோ அங்கு முறிந்து போகின்றது. தொடர்ச்சி முறியும் போது சீவராடி முறிந்து போகின்றது என்பதை நாம் காண்கிறோம். காலக்கோடும் முறிந்து போகின்றது. உடன்படிக்கை முறிக்கப்படும் போது எல்லாமே சிதறிவிடுகிறது. அதற்கு காரணம் யார்? ஒரு ஸ்திரீ. அவள்தான் உடன்படிக்கையை முறித்து போட்டாள். அதை நீங்கள் படிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்தில் படிக்கலாம். அப்பொழுதுதான் மனிதன் ஸ்திரியை தேவனுடைய வார்த்தையினால் ஆண்டு கொள்ளும்படிக்கு உண்டாக்கப்பட்டான் என்றிருந்தது. அவள் இனி ஒருபோதும் அவனுடன் சமமானவள் அல்ல. இயற்கையில் அவள் அவனுடன் சமமாயிருந்தாள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அவள் தேவனுடைய வார்த்தையை மீறின போது மனிதன் அவளை ஆளும்படி தேவன் செய்தார். நீங்களோ குறித்துக் கொள்ள விரும்பினால் அது ஆதியாகமம் 3:16. அவள் அன்று முதல் மனிதனுக்கு சமமானவள் அல்ல. அவள் தேவனுடைய வார்த்தையை முறித்து போட்டவளாயிருந்தாள். அவள் என்னும் போது உங்களால் சபையை காண முடியவில்லையா? தேவனுடைய வார்த்தையை அவள் முறித்து போட்டாள். அது அவளை தொடர்ச்சியிலிருந்து புறம்பாக்கிவிட்டது. சபையும் அதையே செய்து எல்லாவற்றின் மேலும் ஆவிக்குரிய மரணத்தை வருவித்தது. நான் ஏன் இவைகளை ஆணித்தரமாக வலியுறுத்துகிறேன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். அது சத்தியம். இவை வேதாகம உண்மை நிகழ்வுகள். கவனியுங்கள், அவள் ஏன் அப்படிப்பட்ட செயலை புரிந்தாள்? அந்த அழகான இனிய பரிபூர்ணமான பெண் எப்படி அவ்வாறு இருக்க முடிந்தது? ஒருமுறை ஒரு ஓவியன் தீட்டிய ஏவாளின் ஓவியத்தை கண்டேன். அது கிரேக்க நாட்டில் என்று நான் நினைக்கிறேன். நான் அதுவரை கண்டதிலேயே அவள் மிகவும் பயங்கரமாக காட்சியளித்தாள். மாம்ச பிரகாரமான சிந்தை எவ்வாறு காண்கிறது என்பதை அது காண்பிக்கின்றது. ஆனால் அவள் விகார தோற்றம் கொண்டிருக்கவில்லை. அவள் அழகி. ஏனெனில் அவள் எல்லா ஸ்திரீகளை பார்க்கிலும் பரிபூர்ணமான ஸ்திரீ. கவனியுங்கள், அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்த அவள் ஏன் அப்படிப்பட்ட ஒரு செயலை புரிந்தாள்? அவள் மனிதனுடன் சரிசமமானவளாயிருந்தாள். ஆனால் அவள் பாவம் செய்த போது மனிதனுடன் அவளுக்கு இருந்த சமநிலையை அவள் இழந்து விட்டாள் என்று நாம் அனைவரும் அறிவோம். தேவன் இன்று முதல் மனிதனு மேல் ஆளுகை செலுத்துவான் என்றார். அப்படித்தான் வேதம் கூறுகின்றது. உங்களுக்கு விருப்பமானால் நாம் அதை படித்து பார்க்கலாம். தேசம் முழுவதும் இந்த பெரிய இணைப்பில் இணைக்கப்பட்டவர்களின் நேரத்தை சேமிக்கும் பொருட்டு நீங்கள் பின்னர் படித்து பார்க்கத்தக்கதாக அந்த வேத வாக்கியம் எங்குள்ளது என்று மாத்திரம் குறிப்பிட்டேன். அவள் அதை செய்ய காரணம் என்ன என்பதை கவனியுங்கள். சாத்தான் அவளை எப்படி அணுக முடிந்தது? முன்பொரு காலத்தில் சாத்தானும் தேவனுடன் சரிசமானமாக இருந்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவன் நிச்சயமாக அப்படி இருந்தான். அவன் சிருஷ்டிகளை தவிர மற்ற எல்லாமாக இருந்தான். அவன் எல்லாமாக இருந்து பரலோகத்தில் தேவனுடைய வலது பார்சத்தில் நின்று தலை சிறந்த கேருபீனாக
விளங்கினான்.
கவனியுங்கள், அவள் இதை செய்த காரணம்
என்னவெனில்
அவள் மூல சிருஷ்டிப்பில் இருக்கவில்லை. அவள் தேவனுடைய மூல சிருஷ்டிப்பில் இருக்கவில்லை. அவள் ஒரு உபப்பொருள். எனவே இயேசு குறிப்பிட்ட அந்த ஆதியில் அவள் தேவனுடைய மூல சிருஷ்டியாக இருக்கவில்லை. இயேசு குறிப்பிட்ட அந்த ஆதியில் அவள் மனிதனின் உபப்பொருளாக உபசிருஷ்டியாக
இருந்தாள்.
மூல சிருஷ்டிப்பில் ஆதாம் ஆணும் பெண்ணுமாக இருந்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதன் பின்னரே அவனுடைய விலா எலும்பு பிரித்தெடுக்கப்பட்டது. கவனியுங்கள், ஒரு உபப்பொருள். கவனியுங்கள், தேவனுடைய சிருஷ்டிப்பு அனைத்திலும் மிருகம் மற்றெல்லாவற்றிலும் அவள் ஒருத்தி மாத்திரமே அவ்வாறு உருவமைக்கப்பட்டிருந்தாள். மற்றெல்லா பெண்ணிடங்களும் மூல சிருஷ்டிப்பில் இருந்தன, ஆனால் ஏவாள் மாத்திரமே மூல சிருஷ்டிப்பில் இல்லை. பாருங்கள், அது அவ்வாறு இருக்க வேண்டியதா இருந்தது. அதற்கு நாம் சற்று பின்னர் வருவோம். கவனியுங்கள், சிருஷ்டிப்பின் போது அவள் மூல சிருஷ்டியில் இராமல் உபப்பொருளாக இருந்தாள். இந்த சிருஷ்டிப்பில் அது உங்கள் உணர்ச்சிகளை நான் புண்படுத்த விரும்பவில்லை, ஆனால் நான் உங்களுக்கு சத்தியத்தை கூற விரும்புகிறேன். நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் நன்றாகவே இதை கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். வஞ்சகமான ஒரு ஸ்திரீயை போல் வஞ்சகமாக இருக்கும்படி வேற எதுவுமே அவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கவில்லை. வேற எதுவுமே அவ்வாறு இருக்க முடியாது. மற்றெதுவுமே அவ்வாறு உண்டாக்கப்படவில்லை. மேலும் ஒரு ஸ்திரீயை போல வேற எதுவுமே எளிதில் வஞ்சிக்கப்பட முடியாது. அவளுடைய வீழ்ச்சி, ஆதியில் உண்டான வீழ்ச்சி, அது உண்மை என்று நிரூபிக்கிறது. அவள் ஆதியின் மூல சிருஷ்டிப்பில் இல்லை. அவள் ஆதாமுக்குள் இருந்தாள். அவள் பெண்ணியமாக தனிப்பட்ட விதத்தில் ஆதியில் உண்டாக்கப்படவில்லை. அவள் உப சிருஷ்டியாக
உண்டாக்கப்பட்டாள்.
ஒரு ஸ்திரீயை போல் எளிதில் வஞ்சிக்கவும் வஞ்சிக்கப்படவும் தக்கதாக வேற எதுவுமே உருவமைக்கப்படவில்லை. கீழ்த்தரமான நிலையை அடைய ஒரு ஸ்திரீயை போல் வேற எதுவுமே உருவமைக்கப்படவில்லை. இப்பொழுது சிந்தியுங்கள், எல்லா சிருஷ்டிகளிலும் ஒரு ஸ்திரீயை போல கீழ்த்தரமான நிலையை அடையும்படிக்கு வேற எதுவுமே வடிவமைக்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வுலகில் ஒரு மனிதரின் இருதயத்தை மற்றெல்லாவற்றை காட்டிலும் எளிதாக சுக்குநூறாக உடைக்கக்கூடியவள் அவனுடைய மனைவியே. அந்த மனைவி வேறொரு மனிதனோடு கூட சென்று விட்டார். அவன் கண்ணீர் வடித்துக் கொண்டு தன் பிள்ளைகளோடு உட்கார்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அவள் அந்த விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறாள். அதை செய்யவே அவள் உருவமைக்கப்பட்டிருக்கிறாள். பன்றியோ நாயோ வேறெந்த மிருகமும் அவளைப் போல் உருவமைக்கப்பட்டிருக்கவில்லை. அவளைப் போல அவ்வளவு கீழ்த்தரமான நிலையை அடைய முடியாது. அது உண்மை. என் சகோதரிகளுக்கு நான் மதிப்பு கொண்டவராய் நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். எந்த மிருகமும் நடத்தை கெட்டதாக இருக்க முடியாது. நீங்கள் பெண்ணாயை என்ற ஆங்கில பதத்தில் நடத்தை கெட்ட நாயே என்று அழைக்கிறீர்கள். நீங்கள் பெண் பன்றி என்று அழைக்கிறீர்கள். ஆனால் பெண் மிருகத்தின் நடத்தை இந்த ஹாலிவுட் நட்சத்திரங்களை காட்டிலும் பல கோடி மடங்கு சிறந்ததாய் உள்ளது. அவ்வளவு கீர்த்தரமான நிலையினை அடையும்படி உருவமைக்கப்பட்டிருக்கிறாள். இதை இப்பொழுது சற்று சிந்தித்து பாருங்கள். இவ்வுலகில் காணும் தேவனுடைய சிருஷ்டிப்பில் வேற எதுவுமே நடத்தை கெட்டு அத்தகைய கீர்த்தரமான நிலையினை அடையவே முடியாது. நீங்கள் ஒரு நிமிடம் பொறுங்கள். மனிதன் மாத்திரம் என்ன என்று கூறலாம். அதற்கு நாம் வரப்போகிறோம். ஒரு பெண் ஆம் என்று கூறி சம்மதம் தெரிவிக்கிறாள். கவனியுங்கள், ஒரு ஸ்திரீயை போன்று வேற எதுவுமே அவ்வளவு கீர்த்தரமான நிலையை அடையவோ மோசமாக இருக்கவோ உருவமைக்கப்படவில்லை. ஒரு நாய் அப்படி செய்ய முடியாது. ஒரு பன்றி அப்படி செய்ய முடியாது. ஒரு பறவை அப்படி செய்ய முடியாது. எந்த மிருகமும் நடத்த கெட்டதாக இல்லை. அது அவ்வாறு இருக்கவும் முடியாது. ஏனெனில் அவ்வாறு இருக்காது, உருவமைக்கப்படவில்லை. ஒரு பெண் பன்றி நடத்த கெட்டதாக இருக்க முடியாது. ஒரு பெண்ணாய் நடத்த கெட்டதாக இருக்க முடியாது. ஒரு பறவை நடத்த கெட்டதாக இருக்க முடியாது. ஒரு பெண் மாத்திரமே அவ்வாறு இருக்க முடியும். சாத்தான் எங்கு சென்றார் என்று பார்த்தீர்களா? பாருங்கள். இருப்பினும் அவளுக்கு அவள் ஒருத்திக்கு மாத்திரமே ஆக காம் என்று சம்மதம் தெரிவிக்கவோ முடியாது என்று கூறி அதை மறுக்கவோ அதிகாரம் உண்டு. புரிகிறதா? அவள் என் நிலையை அடைய விரும்புகிறாள் என்பதை அது பொறுத்தது. பாருங்கள்,
here we can see plainly the serpent seed where come in
சர்பத்தின் வித்து அது எங்கே தோன்றியது என்று நாம் இங்கு வெளிப்படையாக காணலாம். அவன் செல்லக்கூடிய ஒரு இடம் மாத்திரமே இருந்தது. இது ஆணித்தரமாக விளங்காமற் போனால் அப்படிப்பட்டவர் குருடராயிருக்கிறார். பாருங்கள், அது அங்கு செல்ல வேண்டியதாயிருந்தது.
கவனியுங்கள்,
மிருகங்கள், பெண் மிருகங்கள் அவ்வாறு செய்ய முடியாதன் காரணம் அவை மூல சிருஷ்டிப்பில் இடம்பெற்றன. ஆனால் ஸ்திரியோ மூல சிருஷ்டிப்பில் இடம்பெறவில்லை. இப்பொழுது இதை தோண்டியெடுக்க பழைய ஏற்பாட்டின் காலத்துக்கு சென்று அங்கிருந்து தொடங்கி புதிய ஏற்பாட்டில் நவீன காலம் வரைக்கும் வரலாம். அவள் ஒருத்தி மாத்திரமே அசுத்தமான வாழ்க்கைக்கென்று உருவமைக்கப்பட்டிருந்தாள். நாய் அப்படி செய்ய முடியாது, வேறெந்த பெண்ணினமும் அவ்வாறு செய்ய முடியாது, ஸ்திரீ மாத்திரமே அவ்வாறு செய்ய முடியும். ஒரு நாய் அல்லது எந்த மிருகமும் ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரமே, அதுவும் குட்டிகளை இனுவதற்காக மாத்திரமே என்று, பாலுணர்ச்சி இன்பத்திற்காக அல்ல, அதன் குட்டிகளுக்காகவே. பெண் பன்றி, பெண் நாய் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நொடி பொழுது, அதுவும் அவைகளின் குட்டிகளுக்காக. ஆனால் ஒரு ஸ்திரீ அவள் விரும்பும் எந்த நேரத்திலும் அதில் ஈடுபட உருவமைக்கப்பட்டிருக்கிறாள். நான் சிலவற்றை கூறாமல் இங்கு விட்டு விடுகிறேன், நீங்கள் அவைகளை யூகித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாயால் முடியாது, ஸ்திரீயால் முடியும். நான் குறிப்பிடுகிறவர்களை அடித்து கூறாமல் விட்டுவிட்டதை பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார் என்று நம்புகிறேன். பெண்ணிடங்கள் அனைத்திலும் மானிட வர்க்கத்தை சேர்ந்த பெண்ணிடம் மாத்திரமே ஆணை காட்டிலும் அழகாக இருக்கிறார். மற்றெந்த இடத்திலும் அவ்வாறு இல்லை. தேவனின் மற்ற சிருஷ்டிப்பு அனைத்திலும், மிருகங்கள், பறவைகள் போன்றவைகளில் ஆண் இனமே அழகில் சிறந்து விளங்குகிறது. எப்பொழுதுமே ஆண் இனமே அழகாய் உள்ளது. பெரிய ஆண்மானை பாருங்கள், பெரிய அழகான கொம்புகள், பெரிய உடலமைப்பு. ஆனால் பெண்மான் சிறிய எளிய தோற்றம் கொண்டுள்ளது. அழகான இறைகளை கொண்ட பெரிய சேவலையும், சிறிய தோற்றம் கொண்ட பழுப்பு நிற பெட்டை கோழியையும் பாருங்கள். பறவைகளில் ஆண் இனத்தையும் பெண் இனத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். தேவனுடைய சிருஷ்டிகள் அனைத்திலும் ஏன் இவ்வாறு உள்ளது? ஒவ்வொரு சிருஷ்டியிலும் ஆங்கிலமே மிகவும் அழகாய் உள்ளது. ஆடுகள், பன்றிகள், குதிரைகள் மற்றெல்லாவற்றிலும் பெரிய தோற்றம் கொண்ட ஆணே அழகாய் உள்ளது, பறவை இனத்திலும் கூட. ஆனால் மானிட இனத்தில் மாத்திரம் பெண் அழகாயிருக்கிறாள். ஆனல்ல, அவன் அழகாயிருந்தால் அவனில் ஏதோ தவறு உண்டு. அவன் எங்கோ குறுக்கு இன சேர்க்கையினால் விளைந்த வித்தாயிருக்கிறான். ஆனால் முதலில் பெண் தான் அழகாயிருந்தாள். ஏன் அமைக்கப்பட்டது? வஞ்சிப்பதற்காக. அவளை உருவமைத்த சாத்தான் இந்த கடைசி நாட்களிலும் அவள் மேல் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இங்கு நான் சிறிது நேரம் நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அழகு முதன்முறையாக உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டதற்கு அழகுள்ள பெண்களே காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா?
When the sons of God saw the daughters,
தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அசரியா,
have you noticed the increase of
பெண்களின் அழகு இந்நாளில் அதிகரித்துள்ளதை நீங்கள் கவனித்தீர்களா? நான் பியல்வோ பிரைன் என்பவளின் படத்தை கண்டிருக்கிறேன். அவளோ ஒரு காலத்தில் நாட்டிலேயே மிகச் சிறந்த அழகியாக கருதப்பட்டாள். ஆனால் இன்றைக்கு அழகு என்ற விஷயத்தில் பள்ளிக்கூடத்தில் உள்ள எந்த ஒரு வாலிபர் பெண்ணும் அவளை அழகில் மிஞ்சி
விடுவாள்.
பெண்களுக்கிடையே அழகு அதிகரிப்பு வஞ்சக காலத்தை குறிக்கிறது. அன்று காட்டிலும் இன்று சபை அதிக அழகாக விளங்கியுள்ளது. எல்லா சபைகளுமே பிரம்மாண்டமான அழகிய கட்டிடங்களையும் இதற்கு லட்சக்கணக்கான டாலர்கள், அதற்கு லட்சக்கணக்கான டாலர்கள் என்று வெளிக்காட்டுகின்றன. நீங்கள் அதை காண்கிறீர்கள் அல்லவா? அவள் வஞ்சகம். அவளை காட்டிலும் வேறதுவும் அவ்வளவு கீழ்த்தரமான நிலையை அடைய முடியாது. அவள் வஞ்சிப்பதற்கென்றே அவ்வாறு உருவமைக்கப்பட்டிருக்கிறாள். இன்று இந்த கடைசி நாட்களில் சாத்தான் அவள் மீது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் அவனே அவளுடைய உருவ அமைப்பாளி. நான் தொடக்கத்துக்கு சென்று அதை இப்பொழுது நிரூபிக்க முடியும். அவள் மீது கிரியை செய்ய தொடங்கியது யார்? ஆதாமா அல்லது சாத்தானா? தேவனா அல்லது சாத்தானா? பாருங்கள், அவன்தான் அவளுடைய உருவ அமைப்பாளி. மனிதனை அவளுடைய அசுத்தத்தில் ஆழ்த்த அதுவே அவளுடைய முக்கிய ஆயுதம். அவள் அழகுள்ள பெண்ணாயிருப்பதால் அவள் தன் விருப்பத்திற்கேற்ப ஒரு மனிதனை எந்த வகையிலும் ஆட்டி வைக்க முடியும். சகோதரரே, மனிதனை தன் பக்கமாக எடுத்துக் கொள்வது இங்குள்ள மது அருந்தும் ஸ்தலமல்ல. தெருவில் உடலை நெளித்துக் கொண்டு அரை நிர்வாணியாயுள்ள அழகுள்ள பெண் தான் அவ்வாறு செய்கிறாள். அதுதான், அங்குதான் வஞ்சகமாக இருக்கிறாள். அவள் அதைக் கொண்டு சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தவளாயிருக்கிறாள். முற்றிலும் ஆபத்து நிறைந்தவள். அவளுடைய உருவ அமைப்பாள் என்பதை குறித்து நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. சாத்தான் அவளை உருவமைத்தான். இப்பொழுதும் அவன் அதை செய்து கொண்டு வருகிறான். வேதத்திலிருந்து ஒன்றை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உங்களை நான் வேதாகமத்துக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அதன் பின்பு இன்றைய நிலையை நீங்கள் கண்டு உங்கள் சொந்த கருத்தை அமைத்துக் கொள்ளலாம். சாத்தான் ஒருவன் மாத்திரமே அத்தகைய அழகை வெளிக்காட்டக்கூடியவனாயிருக்கிறான். நீங்கள் கவனிப்பீர்களேயானால், பரலோகத்தில் இருந்த எல்லா தேவ தூதர்களை காட்டிலும் அவன் அழகில் சிறந்தவனாக இருந்தான். சரியா? அவன் மிகாவேலின் ராஜ்யத்தை காட்டிலும் மிக அழகான ஸ்தலமாக பரலோகத்தை உருவாக்க வாஞ்சித்தான். சரியா? மேலும் காயின் சாத்தானின் குமாரன் என்று காண்பிக்க அவன் மிக அழகான வழிபாட்டை தேவனுக்கு செலுத்தினான். அவன் தன் பீடங்களை பழங்களினாலும் பூக்களினாலும் அலங்கரித்தான். சரியா? அழகு, பாவம் அழகு வாய்ந்தது. இன்றைக்கு நாம் அழகு என்று அழைக்கிறோமே, அது பாவம் அழகினால் வஞ்சிக்கிறது. தெருவிலே செல்லும் ஒரு பெண்ணை நீங்கள் கண்டு அவள் இருதயத்தில் என்ன உள்ளது என்று உங்களால் கூற முடியாது. பாருங்கள், சாத்தான் அவளுடைய உருவ அமைப்பாளி என்று நீங்கள் காண வேண்டும் என்பதற்காகவே அவைகளை நான் கூற முற்பட்டேன். அது முற்றிலும் உண்மை. அவனுடைய சொந்த குமாரன் காயின் அதை நிரூபித்தான். அவள் அழகுள்ளவள், எனவே அவளால் வஞ்சிக்க முடியும். உலகம் அழகாய் உள்ளது, எனவே அதனால் வஞ்சிக்க முடியும். நான் காஸ்மாஸ், உலக அமைப்பின் ஒழுங்கை குறிப்பிடுகிறேன். அது வஞ்சிக்கத்தக்கதாக அழகாய் உள்ளது. பிரம்மாண்டமான அழகிய இடங்கள் மற்றும் சுகபோகம். தீர்க்கதரிசிகளில் ஒருவனாகி ஆமோஸ் சென்று நகரத்தை கண்டபோதோ அது நவீன ஹாலிவுட்டாக இருக்க கண்டான். அவனுடைய வயோதிப கண்களோ குறுகி போயிருக்க அவனுடைய முகத்தின் மேல் நரைத்த முடியானது தொங்கிக் கொண்டிருந்தது. அவன் ஒரு செய்தியுடன் அந்த இடம் சென்று அந்த இடத்தில் உரக்க சத்தமிட்டான். அவன், நீங்கள் சேமிப்பதாக உரிமை கோரும் அதே தேவன் உங்களை அடித்துப் போடுவார் என்று கூறினான். உண்மை. பாவம் அழகாய் உள்ளது. அவர்கள் யூதாசை தெருவில் விழுந்து தொங்கிக் கொண்டிருக்கும் அவருடைய வாயில் ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருக்கும் ஒரு குடிகாரனாக சித்தரிக்கின்றனர். யூதாஸ் அழகுள்ளவன், திடகாத்திரம் உள்ளவன், வஞ்சகன். உங்களை கவனித்துக் கொள்ளும் ஆளல்ல அவன். மேலாடையை உடுத்திக் கொண்டு உங்கள் மனைவியை கவனித்துக் கொள்ள வரும் வயோதிப விவசாயி அல்ல அவன். அவனோ தந்திரம் உள்ளவன், அவன் அயோக்கியன். பாவம் உலகத்தின் கண்களுக்கு அழகாய் உள்ளது. ஆனால் தேவன் அத்தகைய அழகில் தம்மை வெளிக்காட்டுவதில்லை. அது உங்களுக்கு தெரியுமா? தேவன் தம்மை நற்பண்பில் அழகான குணாதிசயத்தில் வெளிக்காட்டுபவராயிருக்கிறார். வேதாகமத்தில் நீங்கள் குறித்துக் கொள்ள விரும்பினால் அது ஏசாயா 53 அதிகாரம். நான் இந்த பக்கத்தில் வரிசையாக வேதவசனங்களை குறித்து வைத்துள்ளேன்.
The Bible said of our Lord Jesus.
ஏசாயா 53 அதிகாரம். நம்முடைய கர்த்தராக இயேசுவுக்கு நாம் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது என்று வேதம் கூறுகின்றது. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். சரியா? அவர் அழகாக இல்லாதபடியினால் அவரை நாம் விரும்பவில்லை. அவர் ஒரு கால் சிறு உருவம் படைத்த தோல் தொங்கிய சிவந்த மேனியுடையவராய் இருந்திருப்பார். அவர் தலைவராக இருக்க விரும்பத்தக்க தோற்றம் இல்லாதவர். அவர் காண்பதற்கு தலைவரை போல் இல்லை. அவரோ எளிய மக்கள் தெருக்களிலே பேசும் எளிய மொழியை பேசினார். அவர் ஒரு பெரிய அறிவாளியாக கல்வி கற்று அங்கேயே தரித்திருப்போராக காணப்படவில்லை. அவர் ஒரு சாதாரண மனிதன். நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் மனிதனிடையே நடந்து சென்றார். அவர் யார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. அவர் நடந்து செல்லும் தேவராக காணப்படவில்லை. அதாவது தேவர் எப்படி இருக்க வேண்டும் என்னும் நம்முடைய கருத்துக்கு. ஆனால் என்னவாயினும் அவர் தேவனாக இருந்தார். நீங்கள் கவனித்தீர்களா? தேவராகிய கர்த்தர் சாமுவேலிடத்தில், நீ ஈசாயின் வீட்டுக்கு சென்று அவனுடைய குமாரர்களில் ஒருவனை சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி அனுப்பினார். ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று சாமுவேல் அறிவுறுத்திய பிறகும் மக்களோ சவுலை தெரிந்து கொண்டனர். அவன், நீங்கள் ஒரு ராஜாவை கொண்டிருப்பது தேவனுக்கு விருப்பமற்ற செயல். அவரே உங்கள் ராஜா என்று கூறினான். மேலும் அவன், நான் கர்த்தருடைய நாமத்தில் உங்களிடம் உரைத்த ஏதாகிலும் ஒன்று இதுவரை நிறைவேறாமல் இருந்ததுண்டா? என் ஜீவனத்துக்காக உங்களிடம் நான் எப்பொழுதாவது பணத்துக்கு யாசித்ததுண்டா என்று கேட்டான். அவர்களோ, இல்லை, நீர் எங்களிடம் பணத்துக்கு யாசித்ததே கிடையாது. நீர் இதுவரை கர்த்தருடைய நாமத்தில் உரைத்த எதுவும் நிறைவேறாமல் இருந்ததில்லை. என்னவாயினும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கூறினார்கள். எனவே அவர்கள் சவலை தெரிந்து கொண்டார்கள். உலகம் என்ன தெரிந்து கொண்டது என்று பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எதை தெரிந்து கொண்டார்கள் என்று பாருங்கள். தேவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்திலேயே எல்லோரை காட்டிலும் தலைக்கும் தோளுக்கும் உயரமாக இருந்த ஒரு மனிதனை தெரிந்து கொண்டனர். திடகாத்திரம் உள்ள சௌந்தரியம் உள்ள ஒருவர். அவன் எப்பொழுதுமே பரிமள தைலத்தில் ஈ போன்று பொருத்தமற்றவனாயிருந்தான். ஆனால் தேவன், தெரிந்து கொள்வதன்படி உங்களுக்கு ராஜாவை தெரிந்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னார். அவரோ சாமுவேலிடம், அவன் யாரென்று உனக்கு அறிவிக்க மாட்டேன், அங்கு போ, அவன் ஈசாயின் குமாரர்களில் ஒருவன் என்றார். ஈசாயும் அவனுடைய மனைவியும் மற்றவரும், ஆம், எங்கள் மூத்த மகன் உயரமும் சௌந்தரியம் உள்ளவன், அவன் ராஜாவின் கீழம் தரிக்க தகுதி உள்ளவன், அவன் கெட்டிக்காரன், கல்வி கற்றவன், அவன் அருமையானவன், அவனுக்கு தகுதி உள்ளவன் என்று எங்களுக்கு தெரியும். அவன் சரியான சொற்களை சொற்பொழிவின் போது உபயோகிக்கிறான் என்று கூறினார்கள். அவரை அவர்கள் கொண்டு வந்த போது சாமுவேல் தைல கொம்புடன் அவன் அருகில் சென்று, இல்லை, கர்த்தர் அவனை புறக்கணித்து விட்டார் என்று உரைத்தான். அவன் இப்படியாக ஆறு குமாரர்களையும் கடந்து வந்தான். கர்த்தரோ அவர்கள் ஒவ்வொருவரையும் புறக்கணித்து விட்டார். அப்பொழுது சாமுவேலோ, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா, வேறொருவன் இல்லையா என்று கேட்டார். அதற்கு ஈசாய், ஓ ஆம், இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவரோ வயலில் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவரோ அங்கு உட்கார்ந்து கொண்டு பாடல்களை வாசித்து பாடி உறக்க சத்தமிட்டு இப்படியாக காலத்தை கழிக்கிறான். அவன் தோல் தொங்கினவரும் சிறந்த மேலி உடையவனும், அவன் ராஜாவாக தகுதி உள்ளவன் அல்ல என்றார் சாமுவேல். அவரை அழைத்து வா என்றான். தாவீது தீர்க்கதரிசியின் பார்வைக்கு வந்தபோது தீர்க்கதரிசி தைலத்துடன் அவனிடத்தில் ஓடி சென்று அவன் தலையின் மேல் ஊற்றி அபிஷேகம் செய்து, இவனே தேவன் தெரிந்து கொண்டவர் என்றான். அவனுக்கு அழகில்லை, ஆனால் நற்பண்பு இருந்தது. தேவன் நற்பண்பை பார்க்கிறார். மனிதரோ இயற்கை அழகை பார்க்கிறான், அது வஞ்சகம் உள்ளது. வஞ்சிப்பதற்காகவே ஒரு பெண்ணுக்கு அழகு அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு அழகிய பெண் தன் அழகை சரியான வழியில் உபயோகிக்காமல் போனால் அது அவளுக்கு சாபமாக அமைந்துவிடும். அது அவளை மற்றெல்லாவற்றை காட்டிலும் வேகமாக நரகத்துக்கு அனுப்பிவிடும். அவள் மாத்திரம், அதாவது அவள் அழகாயிருக்கக்கூடும் நிச்சயமாக. அவள் தன் கணவனுடன் தங்கியிருந்து சரியானதை செய்யும் வரைக்கும் அது நன்மையானதும் அழகாயும் இருக்கும். ஆனால் அவள் அந்த அழகையை எடுத்துக்கொண்டு அதை கொண்டு எவ்வளவு வஞ்சிக்க முடியும்? ஏனெனில் அவ்வாறு செய்வதற்கென்று அது அவளுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. கவனியுங்கள், தேவன் நற்பண்பில் நம்மை வெளிப்படுத்துகிறார். நாம் விரும்பத்தக்க ரூபம் இயேசுக்கு இல்லாதிருந்தது. ஆனால் இவ்வுலகில் அவரை போன்ற நற்பண்பு கொண்டவர் எவருமே இருந்ததில்லை. இன்று நாம் காண்பது என்னவெனில், சபை நற்பண்பு சாத்தானும் அவனை சேர்ந்தவர்களும் பெரிய அழகான சபைகளை, அழகான காரியங்களை கவனித்துக் கொள்கின்றனர். அதைத்தான் உலகம் என்று நோக்கி பார்க்கிறது. ஓ, அத்தனை மடங்கு பெரியவரான போதகர் இன்னார் இன்னார் தேவபக்தியுடன் நீண்ட போதகருக்குரிய அங்கேயே அணிந்து நடந்து வருவாரானால் அதைத்தான் அவர்களின் அழகு என்று அழைக்கிறார்கள். ஆனால் உண்மையான தேவனுடைய பரிசுத்தவான்கள் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தையின் நற்பண்பை எதிர்நோக்குகின்றவர்களாக இருக்கின்றனர். அந்த காலத்தில் இயேசுவை பரிசுத்தவான்கள் கண்டபோது அதைத்தான் செய்தனர். அவர் காண்பதற்கு ஒன்றுமில்லாதவராய் இருந்தார். ஆனால் தேவன் அவருக்குள் வாசம் செய்ததை அவர்கள் கண்டனர். தேவன் அவரோடு கூட இருந்ததை அவர்கள் கண்டுகொண்டனர். அப்படித்தான் தாவீதுடன் கூட இருந்த யோவாபும் மற்றவர்களுக்குள்ளும் தாவீதுக்குள் இருந்த ஆண்மை தரத்தை கண்டனர். அவருக்குள் தேவன் இருந்தார் என்பதை அவர்கள் கண்டனர். என்றாவது ஒரு நாள் அவர் அதிகாரத்துக்கு வருவார் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்களில் ஒருவன் கோலியாத்தின் ஐந்து சகோதரர்களை ஒற்றை கையால் கொன்று போட்டான். மற்றொருவனோ 300 பேர்களை கொன்று போட்டான். உணவுக்காக சில பெண்கள் பயிற்சி பொறுக்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அவன் ஒரு ஈட்டியை கையில் எடுத்து 300 பெலிஸ்தர்களை கொன்று போட்டான். குணாதிசயம். ஏன், அவர்கள் தாவீதுடன் கூட தங்கியிருந்தனர். அவன் மேல் அபிஷேகம் தங்கியுள்ளது என்றும் அவர் அதிகாரத்துக்கு வரப்போகிறான் என்றும் அவர்கள் அறிந்திருந்தனர். வார்த்தையுடன் கூட இன்று உறுதியாக இருக்கும் சபையை அது தெளிவாக சித்தரிக்கிறது. அது உறுதிபடப் போகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது என்றாவது ஒரு நாள் அதிகாரத்துக்கு வரப்போகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். சவுல் அவனை வெறுத்த போதிலும் தாவீது ஆபத்துக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடினவன். ஆயினும் அவர் அதிகாரத்துக்கு வருவான் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். அதுபோன்றே அவரும் அதிகாரத்துக்கு வரப்போகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனவே நாம் அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு என்ன கிரயத்தை செலுத்த வேண்டியதா இருந்தாலும் அங்கே நிற்போம். நாம் பெலிஸ்தரை கொல்ல வேண்டுமானால் அல்லது குடியில் குதித்து சிங்கத்தை கொல்ல வேண்டுமானால் தாவீதுடன் கூட இருந்த ஒருவன் அப்படி செய்தான். அதை எப்படியும் செய்வோம். ஏனெனில் அவ்வாறு இருக்க வேண்டும் என்றே தேவன் தீர்மானித்திருக்கிறார். நாம் நற்பண்பை எதிர்பார்க்கிறோம்.
You may now ask me why
நீங்கள் அவள் அவ்வாறு உருவமைக்கப்பட அவர் ஏன் அனுமதித்தார் என்று என்னை கேட்கலாம்.
I don't want to take too much time because God
நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இன்னும் அநேக காரியங்களை நான் கூற வேண்டும். ஏன் அப்படியானால் இந்த ஸ்திரியை ஏன் இவ்வாறு உண்டாக்கினார், அவள் இவ்வாறு இருக்க அவர் ஏன் அனுமதித்தார் என்ற கேள்வி எழலாம். அது அவருடைய சொந்த அருமையான விருப்பத்தின் காரணமாகவே நிச்சயமாக. இப்பொழுது உங்கள் வேதாகமத்தை திருப்ப நீங்கள் விரும்பினால் ரோமர் 9 அதிகாரத்திற்கு ஒரு நிமிடம் நாம் திருப்புவோம். இவைகளை தேவன் எவ்வாறு செய்கிறார் அதை படிக்க நீங்கள் விரும்பினால் அதை எவ்வாறு என்று உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் தமது சொந்த அருமை சித்தத்தின்படி என்ன செய்கிறார் என்று இங்கு நாம் காணலாம். ரோமர் 9:14. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம், தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? அவர் ஏசாவை தெரிந்து கொண்டு அல்ல, இவ்விருவரும் தங்களுக்கென்று தெரிந்து கொள்ளும் ஒரு உரிமை பெறுவதற்கு முன்பே அவர் யாக்கோபை தெரிந்து கொண்டு ஏசாவை புறக்கணித்தார். அவர்கள் பிறப்பதற்கு முன்பு தங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருந்த போதே தேவன் நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றார். பாருங்கள், ஏன்? அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடன் சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆதலால் இப்பொழுது இங்கு கவனியுங்கள். ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய்? அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கிறாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ?
wrath and to make his power known
தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாதத்தோடு பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? இதை பற்றி சற்று நேரம் விவாதியுங்கள். தேவன் அதை செய்தார். அது அவ்வாறு செய்ய வேண்டியதாக இருந்தது. அது அங்கு இருக்க வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது கவனியுங்கள். 5 நிமிடங்களுக்கு ஒன்றை குறித்து உங்கள் கவனத்தை கோர விரும்புகிறேன். தேவன் யார்? தேவன் மகத்தான நித்தியமானவர். ஆதியில் தொடக்கம் என்று ஒன்று இருப்பதற்கு முன்பு அவர் தேவனாக இருக்கவில்லை. அது உங்களுக்கு தெரியுமா? தேவன் என்பதற்கு தொழுது கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்பதை அர்த்தமாகும். அப்பொழுது அவரை தொழுது கொள்ள யாருமே இல்லை. அவர் தனிமையாக வாழ்ந்தார். அவருக்குள் தன்மைகள் இருந்தன. தன்மை என்பது என்ன? சிந்தனை. இந்த இரவுக்கான பாடத்தை ஒட்டிய ஒன்றை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். கவனியுங்கள், அவருக்குள் அவருடைய தன்மைகள் குடிகொண்டிருந்தன. அவர் பிதாவாக வேண்டும் என்பது அவருக்குள் இருந்தது. அவர் தேவனாக வேண்டும் என்பது அவருக்குள் இருந்தது. அவர் குமாரனாக வேண்டும் என்பது அவருக்குள் இருந்தது. அவர் இரட்சகராக வேண்டும் என்பது அவருக்குள் இருந்தது. அவர் சுகமளிப்பவராக வேண்டும் என்பது அவருக்குள் இருந்தது. இங்குள்ள இவை அனைத்தும் அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்துபவைகளாய் உள்ளன. எதுவுமே ஒழுங்கிற்கு அப்பாற்பட்டதாக இல்லை. தேவன் தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை காணவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாகவே அவர் கண்டார். எதுவுமே ஒழுங்கிற்கு அப்பாற்பட்டதாக இல்லை. அது அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்துவதாய் அமைந்துள்ளது.
He could not be just.
And ஒரு மனிதனை விடும்படி செய்த அவர் நீதி உள்ளவராக இருக்க முடியாது. அவன் சுய தீர்மானம் செய்ததற்கு சுய சித்தம் என்னும் சம அடிப்படையில் அவனை அவர் வைக்க வேண்டியதாயிற்று. அதே சமயத்தில் அவன் விழுந்து போவான் என்று அவர் அறிந்திருந்தார். ஏதாவது ஒன்று இழக்கப்படாமல் அவர் இரட்சகராக இருக்க முடியாது. யாராவது ஒருவர் வியாதிப்படாமல் அவர் சுகமளிப்போராக இருக்க முடியாது. இவை அவ்வாறு இருக்க வேண்டியதாக இருந்தது. அவருடைய மகத்தான தன்மைகள் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவர் இவைகளை இவ்வாறு செய்தார். யாருமே இல்லாமல் போயிருந்தால் அவர் இரட்சகராகவே இருந்திருக்க முடியாது. அவர் இரட்சகராக இருந்தார் என்று நாம் அறிவோம். காலம் என்று ஒன்று இருப்பதற்கு முன்பே அவர் இரட்சகராயிருந்தார். அவர் இரட்சகர். எனவே ஒன்று இடைநிலையில் இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க போகிறது? ஒன்றை இரட்சிப்பதற்கென்று அவர் அது இழந்து போக செய்தல். அது அவருடைய நியாயத்திற்புக்கு நியாயமாயிருக்காது. அவர் ஒரு மனிதனை நரகத்துக்கு அனுப்பிவிட்டு பின்னர் அவர் நியாயமுள்ளவராக இருக்க முடியாது. அவர் தயவுள்ளவர், மென்மையானவர், உண்மை உள்ளவர், உத்தமமானவர். அவர் சிறந்த நியாயாதிபதி. பாருங்கள், அவர் தமக்கு எதிராகவே செயல்புரிந்து கொண்டிருப்பார். எனவே மனிதர் விழுந்து போவான் என்று அவர் அறிந்திருந்தும் கூட சுய தீர்மானத்தை செய்யக்கூடிய நிலையில் அவனை வைத்தார். தமது சாயலில் உள்ள மனிதன் எப்படி விழுந்து போக முடியும்? உங்களுக்கு இப்பொழுது தெளிவாகின்றதா? எனவே அவர் மூல சிருஷ்டிப்பில் இல்லாத உபசிருஷ்டி ஒன்றை உண்டாக்க வேண்டியதாயிருந்தது. இப்பொழுது உங்களுக்கு விளங்கும். பாருங்கள், அங்குதான் காரியம். புரிகிறதா? அதுதான் விழுந்து போனது. அது விழுந்து போகும் என்று அறிந்து அவர் அதை உண்டாக்கினார். அது கனவீதமான பாத்திரமாக சாத்தானின் கரங்களில் அழிக்கப்பட்டது. இன்றைக்கோ அதற்கு எங்கே கனம் அளிக்கப்படுகிறது? அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். அவள் ஏன் மற்ற பெண் இனங்களைப் போல் இராமல் இவ்வாறு வடிவமைக்கப்பட்டாள்? இவள் மாத்திரம் ஏன் அவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும்? மற்ற பெண் இனம் எதுவுமே அவ்வாறு வடிவமைக்கப்படவில்லை. இன்று அவை அவ்வாறு இல்லை. அவைகளால் அவ்வாறு இருக்க முடியாது. அவ்விதமாக வடிவமைக்கப்படாத காரணத்தால் அது அவ்வாறு செய்ய முடியாது. அவர் ஏன் ஸ்திரியை மற்ற பெண் இனங்களைப் போல உண்டாக்கி குழந்தைகளை பெற செய்யவில்லை? அப்பொழுது குழந்தை பெறும் நேரம் வரும்போது அவளுடைய கணவனுடன் அவள் சேர்ந்திருப்பாளே, அவர் ஏன் அவளை அபிதமாக உண்டாக்கவில்லை? நான் இந்த வார்த்தைகளை வெளிப்படையாய் கூறுகிறாள். நான் எதை குறித்து கூறுகிறேன் என்பதை நீங்களே புரிந்து கொள்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் புரிந்து கொண்டால் ஆமேன் என்று கூறுங்கள். ஆம், பாருங்கள், இங்கே இளம்பெண்களும் இளைஞர்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். புரிகிறதா? உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாத்திரமே மிருகங்கள் இனச்சேர்க்கையில் ஈடுபடுகின்றன, அவ்வளவுதான். ஆனால் ஸ்திரீயோ எந்த நேரத்திலும் ஈடுபடுகிறாள். அவர் ஏன் அவளை அவ்வாறு உண்டாக்கினார்? நான் தொடர்ந்து இதை கவனிக்கும் போது அவருடைய மகத்தான திட்டம் பிழையற்ற விதத்தில் வெளியரங்கமாகுவதை பாருங்கள். அன்று நாள் வரைக்கும் நான் அதை அறிந்திருக்கவே இல்லை. அவர் ஆதியில் மற்ற பெண்ணினங்களைப் போல் இவளை ஏன் உண்டாக்கவில்லை? ஏனெனில் அது அவருக்கு பொருத்தமற்ற ஒன்றாயிருக்கும். அவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாயிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் சாத்தான் அவளை அடையும்படி செய்தார். அவன் நிலைகுலிதலில் புரிந்த செயல். தொடக்கத்தில் அதற்கென்று வடிவமைக்கப்பட்ட அந்த சிருஷ்டி அவருக்கு பொருத்தமுள்ள ஒன்றாக இருக்காது. அவர் தொடக்கத்தில் வடிவமைத்த அவருடைய கிரியைகள் அனைத்துமே தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. அவருடைய மூல கிரியைகள் அனைத்துமே தொடர்ந்து செயல்படுகின்றன. பெண்ணாய் ஆண்டாய் அதை பார்த்தீர்களா? பெண் பசு, ஆண் காளை எல்லாமே தொடர்ச்சியாக இருந்து வருகின்றன. இயற்கை அனைத்தும் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. வித்து நிலத்திற்கு அடியில் சென்று சாகின்றது. மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் போன்று சத்து மரத்தை விட்டு வேர்களுக்கு சென்று தன் இலைகளை உதிர்த்து அடுத்த ஆண்டு மீண்டும் புதிய இலைகளோடு உயிர்த்தெழுகிறது. நான் கூறுவது புரிகிறதா? எல்லாமே தேவனுடைய இயற்கையும் கூட ஒருமித்து தொடர்ந்து செயல்படுகிறது. ஆனால் இந்த ஒன்று மாத்திரம் தேவனுடைய தொடர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாய் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாவம் செய்ய முடியாதபடிக்கு இயற்கையானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிந்தியுங்கள், தேவனுடைய மூல சிருஷ்டி பாவம் செய்ய முடியாது. ஓ ஓ, சபையின் சீர்குலைதலை உங்களால் இங்கு காண முடிகிறதா? தேவனுடைய வார்த்தை மூலமானது. தேவனில் பாவம் இல்லை. நான் கூறுவது புரிகிறதா? இங்கு ஒரு சிருஷ்டி நிலைகுலைதலின் மூலம் தோன்றுகிறது. தேவன் ஒரு சபையை பெறப்போகிறார். ஆனால் இவர்கள் கொண்டுள்ள அந்த தாறுமாறான நிலைகுலைந்த காரியத்தை பாருங்கள். தேவனுக்கு ஆணும் பெண்ணும் உண்டு. ஆனால் இந்த ஸ்திரியோ பாருங்கள், அதன் அறிகுறிகள் அனைத்தும் தொடக்கத்தில் தேவனுடைய சிந்தையில் என்ன இருந்தது என்பதை காண்பிக்கிறது. நாம் ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் எடுத்துக்கொண்டு இதை விவரிக்க முடியும். இந்த சிருஷ்டியை அவர் அதற்கென்றே உண்டாக்கினார். அவர் இந்த சிருஷ்டியை உண்டாக்கி சாத்தான் அவளை அடைவதற்காக அவளை ஒப்புக் கொடுத்தார். அவன் அவளை அடைந்தான். அவன் இப்பொழுது அவளை கொண்டிருக்கிறான். அவளோ சிலுவை எண்டையில் ஓடிச் செல்வது நலம். மனிதனும் கூட. கவனியுங்கள், இயற்கை அனைத்தும் தொடர்ந்து செயல்படுகிறது. அவர் ஸ்திரியை அவிதமாகவே மூல சிருஷ்டிப்பில் உண்டாக்கி இருந்தால் பாவம் என்பது இருந்திருக்காது. ஏனெனில் அவள் அதை செய்திருக்க முடியாது. அவள் அதை செய்திருக்க முடியாது. அவள் மூல சிருஷ்டிப்பின் நிலைகுலைதல். அவ்வாறே பாவம் அனைத்துமே மூல சத்தியத்தின் தாறுமாறாக்கப்படுதலாக நிலைகுலைதலாக அமைந்துள்ளது. பொய் என்பது என்ன? உண்மை தாறுமாறாக்கப்படுதல். விபச்சாரம் என்பது என்ன? சரியான செயல் தாறுமாறாக்கப்படுதல். எனவே தாறுமாறாக்கப்பட்ட சிருஷ்டி உள்ளது, தாறுமாறாக்கப்பட்ட எல்லாமே உள்ளது. முழுவதும் பாவம் என்று எடுத்துக் கூட்டப்பட்டு அங்கு கிடக்கிறது. அதனால்தான் இந்த கேள்வி மிகப்பெரியதா இருக்கிறது. மனிதர்களில் இருந்து எடுத்து உண்டாக்கப்பட்ட உதவாத ஒரு துண்டு அவரை வஞ்சிக்கிறது. தேவன் அதை உண்டாக்கினார், அது இங்கு நிரூபிக்கப்பட்டுவிட்டது. அதற்காகவே அவள்
உண்டாக்கப்பட்டாள்.
நடத்தை கெட்ட ஸ்திரீ இவ்வுலகிலோ மிகவும் தாழ்வானவள். வாலிப பெண்களே, இதை மன்னித்துக் கொள்ளுங்கள். அவள் மானிட குப்பை தொட்டி என்று வேறொன்றுமில்லை. தன் சரீர கவர்ச்சியை பால் உணர்ச்சிக்குரிய இச்சையாக வெளிப்படுத்தி காண்பிப்பவள். அவ்வளவுதான் அவள். நடத்தை கெட்ட ஸ்திரீ, பால் உணர்ச்சியை தூண்டும் மானிட குப்பை தொட்டி. அவள் அழுக்கான கீழ்த்தரமான குப்பை அனைத்தையும் கொண்டவளாய் மாசுபட்டிருக்கிறாள். அவள் ஏன் அவ்வாறு உண்டாக்கப்பட்டிருக்கிறாள்? வஞ்சகத்திற்காக. இப்பூமியில் காணப்படுகின்ற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஸ்திரீயே காரணம். சிக்காகோவில் வெளியாகும் ஒரு பத்திரிகையில் காவல் படையை சேர்ந்த ஒரு பெண் கட்டுரை எழுதியிருக்கிறார். அவர்கள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மாநகரங்களில் கணக்கிட்டு பார்த்தபோது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அங்கு நேர்ந்த எல்லா வகையான குற்றங்களில் 98% ஸ்திரீயின் காரணமாக உண்டானவையாம். அவளதில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஈடுபட்டிருக்கிறாள். முடிவில் ஒன்றை அடைவதற்கென்றே இவை அனைத்தும் நான் கூறுகிறேன். அப்பொழுது விஷயம் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவள் ஆதாமை தொடக்கத்தில் வஞ்சித்தது போல அவள் வஞ்சிப்பதற்கென்றே உண்டாக்கப்பட்டவள். அவள் ஆதாமிடம் தனி இனிமையாக உள்ளது என்று கூறி அவனை வஞ்சித்து அவனை வார்த்தையில் நின்று விலக செய்தது போலவே சபையும் இன்று அதே காரியத்தை செய்து வருகிறது. ஆனால் அதன் பிறகு அவன் அவளை ஆளுகை செய்தான். இந்நாளில் அவர்கள் கொண்டுள்ள கருத்து எவ்வளவு வித்தியாசமாய் உள்ளது. அவன் அவளை ஆளுகை செய்வதற்கு பதிலாக அவள் அவன் கடவுளாகிவிட்டாள். லட்சகமாக அவள்தான் அவனை ஆளுகை செய்கிறாள். நான் எதை வலியுறுத்துகிறேன் என்று நீங்களே நன்கு புரிந்து கொள்வீர்கள். அவளுடைய அழகு, பால் உணர்ச்சி, ஆதிக்கம், சாத்தானால் அவளுக்கு அளிக்கப்பட்ட உடலமைப்பு, சாத்தான் சேர்ந்த அந்த உபப்பொருள், இவைகளை கொண்டு அவள் தேவகுமாரர்களை வஞ்சிக்கவும் சாத்தானின் மற்ற கருவியை காட்டிலும் மிக அதிகமாக அவர்களை நரகத்திற்கு அனுப்பவும் அவள் அனுப்பப்பட்டிருக்கிறாள். அது முற்றிலும் உண்மை. நான் நடத்தை கெட்ட ஸ்திரீயை குறிப்பிடுகிறேன். சகோதரிகளாய் உங்களை அல்ல, இன்னும் சில நிமிடங்களில் தேவனுடைய வார்த்தையில் உங்களுக்குரிய ஸ்தானத்தை, உரிமையான ஸ்தானத்தை அளிப்போம். அது தொடக்கத்தில் இருந்து தேவனுடைய திட்டமாயிருந்தது. இன்று அதை செய்வதோ, அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் கடவுள் யார்? சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் அதன் பெயரில் பிரசித்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஒரு பெண் அழகுபடுத்தும் பொருட்களை பூசிக்கொண்டு உடைய முழங்காலுக்கு மேல இழுத்துவிட்டு அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தார். நான் இதோ உங்கள் கடவுள் என்று கூறினேன். அது உண்மை. அவளோ எல்லா விளம்பரங்களிலும் அரை நிர்வாணியாக காட்சியளிக்கிறாள். தெற்களில் செல்லும் போதும் அவ்வாறு இருக்கிறாள். அவள் சாத்தானின் கருவி, ஆதி முதலாய் என்று இயேசு கூறினார். பாருங்கள், அது இப்பொழுது இவ்வாறு உள்ளதை நாம் காண்கிறோம். ஆதி முதலாய் என்று அவர் எதை குறித்து கூறினார் என்று? அஞ்ஞானிகள் பெண்ணை தெய்வமாக வழிபடுகிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? பெண் தெய்வம். நிச்சயமாக அவர்கள் அதை செய்தனர். அவர்கள் அவளை ஒரு பெண் தெய்வமாக்கினர். தங்கள் வழிபாட்டில் அவர்கள் இனச்சேர்க்கை செயல்களை கொண்டிருந்த காரணத்தினாலேயாகும். அவள் சிருஷ்டிகர் என்று அவர்கள் உரிமை கோரினர். அவள் தன் கர்ப்பத்தில் வித்தை சுமந்து சிருஷ்டித்தாள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அது ஒரு பொய். சிருஷ்டிகர் ஒருவர் மாத்திரமே, அவர்தான் தேவன். ஆனால் பவுலின் காலத்தில் நடந்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? எபேசுவில் இருந்த தியானாளின் சிலை கற்பாறையில் செதுக்கப்பட்ட உருவம். அவள் வானத்திலிருந்து கீழே எறியப்பட்ட தெய்வம் என்று அவர்கள் கூறினர். அஞ்ஞான வழிபாடு எவ்வாறு உள்ளது என்று உங்களால் காண முடிகிறதா? நாம் அதை அறியாமலேயே அஞ்ஞான வழிபாட்டுக்கு பூமியிலேயே மிகவும் கீழ்த்தரமான சிருஷ்டியாகிய பெண்ணிடம் மறுபடியும் திரும்பிவிட்டோம். பெண் வழிபாடு, அவள் தன் விருப்பப்படி மனிதனை எந்த பக்கத்திலும் ஆட்டி வைப்பாள். அவளுடைய வெளிப்புற அழகின் உள்ளே நரகம் மறைந்துள்ளது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அவளுடைய வீடோ பாதாளத்திற்கு போகும்படி என்று சாலமோன் கூறியுள்ளான். வெளிப்படுத்தல் 2:15 நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை குறித்து இயேசு என்ன கூறினார் என்று நாம் தெளிவாக காண்கிறோம். அந்த சபை தோன்றி தன்னை வார்த்தைக்கு புறம்பாக்கிக் கொண்டது. மேலும் நாம் இழிவான, தேவனற்ற, அசுத்தமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை ஹாலிவுட்டில் பால் உணர்ச்சியை தூண்டும் ராணிகள் நடத்துவதை தொலைக்காட்சியில் தெளிவாக காண்கிறோம். இந்த சிறு பெண்கள் இறுக்கமான ஆடைகளை அணிந்து தெருக்களில் இங்கும் அங்கும் உடலை நெளித்து நடந்து தங்களை மரணத்துக்கு உரைய செய்யும் அளவிற்கு அது குயிலாக அமைந்துள்ளது. இதன் மூலம் நாம் நரகத்தின் அஸ்தத்தை காண முடிகிறது. பிசாசு அப்படி செய்ய தூண்டுகிறான் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் பிசாசினால் பீடிக்கப்பட்டு அதை அறியாமல்
இருக்கின்றனர்.
ஒரு பெண்ணாய் அவ்வாறு செய்வதை நீங்கள் காண்பதில்லை இல்லையா? எந்த பெண்ணிடமும் அவ்வாறு செய்வதை நீங்கள் காண்பதில்லை. எந்த ஆணும் அவளிடம் நடந்து செல்லாதிருப்பதனிடம் பாருங்கள் உங்களுக்கு காட்சி விளங்குகிறதா? கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் சிறிது நேரத்தில் வேறொன்றை நாம் அறிமுகம் செய்யப் போகின்றோம். இப்பொழுது நீங்கள் நிக்கோலாய் மதத்தினரை காண்கின்றீர்கள், நீங்கள் அவர்களுடைய போதங்களையும் காண்கிறீர்கள். நீங்கள் இவர்கள் 19 வயதுக்குட்பட்ட ராணிகள் என்று அவர்களை அடைப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். அவர்கள் அரைகுறை ஆடைகளை களைவதை தெருவில் காண்கிறீர்கள். ஆடைகளை கலந்து போடும் நடனங்களை காண்பதற்கு முன்பெல்லாம் அதற்கென்று நடத்த மோசமான காட்சிகளுக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ உங்கள் கண்களை திறந்து தெருவில் பார்த்தால் போதும், நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டியது அவ்வளவுதான். எல்லாமே ஆடைகளை கடைந்த பெண்களை கொண்டுள்ளது. நிச்சயமாக அவர்கள் ஏன் செய்கிறார்கள்? உங்கள் ஆசையை தூண்ட, உங்களுக்கு மோகம் உண்டாக்க, அந்த ஒன்றுக்காகத்தான் அவள் அப்படி செய்கிறாள். அவள் அசுத்தமாக இருப்பதால் அப்படி செய்கிறாள். அவள் அவ்வாறு உண்டாக்கப்பட்டிருப்பதால் அப்படி செய்கிறாள். சாத்தானின் கரங்களில் அவள் ஒரு கருவியாக இருக்கிறாள் என்பதை உணராமல் இருக்கிறாள். அப்படித்தான் அவள் இருக்கிறாள். நமது பள்ளிக்கூடங்களிலும் கூட இன்று அவர்கள் இனச்சேர்க்கை செயல்களை கற்றுத்தருகிறார்கள். பெண்ணை வழிபடும் நமது அழுகின உலகம், அவர்களுக்கு அது நம்ப விருப்பமில்லை என்று எனக்கு தெரியும். அவர்கள் ஒரு நாள் நின்று கிறிஸ்தவ பாடல்களை பாடிவிட்டு இரவு முழுவதும் பெண்களோடு சுற்றித் திரிகிறார்கள். பாருங்கள், சரி, வார்த்தையாகிய தேவனுடைய பார்வையில் தேவன் உலகில் வைத்துள்ள மிருகங்கள் அனைத்திலும் அவர் கீழ்த்தரமாக இருக்கிறாள். கவனியுங்கள், அதனால்தான் அவளுக்கு தம்முடைய வார்த்தையை போதிக்க தேவன் தடை விதித்திருக்கிறார். அது உண்மை. 1 தீமோத்தேயு 2:9-15 உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. பாருங்கள், மறுபடியும் 1 கொரிந்தியர் 14:34 சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. ஆனால் இன்று சபை என்ன செய்கிறது? வேதம் அதற்கு முற்றிலுமாக தடை விதித்திருக்கும் போது அவர்கள் அவளை போதகர்களாகவும் சுவிசேஷர்களாகவும் நியமித்திருக்கிறார்கள். வேதமும் அப்படியே சொல்லுகிறது, முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெறும்படி செய்கிறது. நேற்று இரவு நாம் பேசின தேவாட்டுக்குட்டியை போன்று சிந்தப்பட்ட தேவாட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழ் நாம் வழிபடக்கூடிய ஒரே ஸ்தலம் இன்று அந்த ஒரு ஸ்தலம் மாத்திரமே உள்ளது, கிறிஸ்து. நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று அவரிடத்தில் வருவதாகும். வழிபடக்கூடிய ஒரே இடம் அதுவே. அது எப்பொழுதும் அவ்வாறு இருந்து வந்துள்ளது. சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் வழிபடக்கூடிய ஒரே ஸ்தலம். எனவே இப்பொழுது முழு காட்சியும் நமக்கு வெளிப்படையாவதை நாம் காண்கிறோம். அதோ அவள். அதனால்தான் அவள் உபதேசம் பண்ணவோ அல்லது சபையில் வேறையும் செய்யவோ தேவன் அனுமதிக்கவில்லை. அவள் திரை மூடப்பட்ட முகத்துடன் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும். நான் ஏன் இவைகளை கூறினேன், இவைகளை செய்தேன் என்று இப்பொழுது புரிகிறதா? சகோதரர்களே, சகோதரிகளே, இவைகளை என் இருதயத்தில் அறிந்திருந்தேன். சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு ஸ்தானம் உண்டு என்பதை நான் அறிவேன். சிறிது நேரம் தேவர் உங்களை நற்பண்பு கொண்ட அருமை பெண்மணிகளாக வடைய முடியும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஆதி முதற் கொண்டு எவ்வாறு இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கவே பெண்ணின் மற்ற அம்சத்தை குறித்து பேச முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அது என்னவென்று காண நாம் தொடக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று இயேசு நம்மிடம் கூறியுள்ளார். அதைத்தான் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதன் பேரில் அநேக காரியங்களின் உச்சகட்டத்தை நான் வலியுறுத்த வேண்டியதாக இருந்தது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த உள்நடாவை கேட்கப் போகும் ஜனங்களே, நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்படியே திரும்பிச் செல்வோம். நீங்கள் தொடக்கத்திற்கு சென்று அதை கண்டுபிடிங்கள் என்று இயேசு கூறினதால் மாத்திரமே இவைகளை உங்களுக்கு காண்பித்தேன். எல்லா காரியங்களுக்கும் தொடக்கத்திற்கு திரும்பி செல்கிறோம். இன்றைக்கு உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். நான் பெண்களை விருப்பவன் என்று இன்று ஜனங்கள் கூறுகின்றனர். அது உண்மைக்கு அப்பாற்பட்டது. நான் அவ்வாறு வெறுக்கிறதில்லை. அவர்கள் ஸ்திரீகளை வெறுக்கிறவன் என்று அழைக்கிறார்கள். அவர்கள் பவுலையும் அவ்வாறு அழைத்தார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு பெண் ஊழியக்காரி அண்மையில் இடத்தில், ஓ, நீங்களும் பவுலை போல இருக்கிறீர்கள், அவர் செய்த அனைத்து பெண்களாகி எங்களை தாக்குவதே என்றாள். வேதத்தை, புதிய ஏற்பாட்டை எழுத அனுமதி பெற்ற தேவனுடைய பரிசுத்தவானின் வார்த்தைகளை குறித்து தர்க்கம் செய்கிறீர்களா? அவன் வானத்திலிருந்து வருகிற தூதனும் கூட நான் சொன்னதை எல்லாமே வேறதையாகவும் சொன்னார். அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறவன் என்றான். ஒரு பெண் பிரசங்கி மாத்திரம் அல்ல, அவர்கள் எலியாவை பெண்களை வெறுப்பவன் என்று அழைத்தனர். அவன் நற்பண்பு கொண்ட உண்மையான பெண்களை வெறுப்பவனாயிருக்கவில்லை. அவனுக்கு எசபேல்களை போன்ற பெண்களையே பிடிக்கவில்லை. அது அப்படி இருந்தால் தேவன் அதே விதமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் அவர் தீர்க்க தரிசனம் அறிகின்ற வார்த்தையாயிருக்கிறார். எனவே தேவனை காலத்தும் அதே விதமாக இருக்க வேண்டும். எனவே பாருங்கள், அவர் மூல சிருஷ்டிப்பை ஆதி முதற் கொண்டு அறிந்திருக்கிறார். அவர் ஆதி முதலா என்றார். அவர்களோ வார்த்தை தங்களிடம் வந்த தீர்க்கதரிசிகளாயிருந்தனர். அவர் அவளை மனிதனுக்காக உண்டாக்கினாரே என்று மனிதனை அவளுக்காக உண்டாக்கவில்லை. அது உங்களுக்கு தெரியுமா? ஸ்திரீயார் அவள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டால் மனிதன் ஸ்திரீக்காக உண்டாக்கப்படவில்லை. அது எத்தனை பேருக்கு தெரியும்? வேதம் அதை போதிக்கிறது. சரி, வீழ்ச்சிக்கு முன்பு அவளுக்கு மனிதனில் ஒரு ஸ்தானம் அளிக்கப்பட்டு அவள் எல்லா சிருஷ்டிப்பின் மேலும் மனிதனுக்கு சமமாக ஆளுகை செய்தாள். ஆனால் வீழ்ச்சிக்கு பிறகு அந்த பொருளைத்தான் இங்கு நாம் கொண்டு வருகிறோம். வீழ்ச்சிக்கு பிறகு அவர் அவளை ஆண்டான். அவள் எல்லா விஷயங்களிலும் அமைதியாக இருக்க வேண்டும். மூல தொடக்கம் முடிவடைந்த பின்பு ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்று இயேசு கூறினார். தேவன் தமது மூல சிருஷ்டிப்பில் முதலாவதாக அதை உண்டாக்கிற போது புரிந்து கொண்டவர்கள் அனைவரும் ஆமென் என்று மறுபடியும் சொல்லுங்கள். ஆதியிலே தேவன் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் சிருஷ்டித்தார். ஆனால் ஸ்திரீயோ வஞ்சிப்பதற்காக மற்ற மிருகங்களை காட்டிலும் வித்தியாசமாக சிருஷ்டிக்கப்பட்டாள். இப்பொழுது கவனியுங்கள், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அவள் உண்டாக்கப்பட்ட பிறகு அவள் மூல நிலையில் தங்கியிருந்திருந்தால் அவளுக்கு வீழ்ச்சியே இருந்திருக்காது. ஆனால் அவளோ வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்து அதனால் ஏற்பட்ட தடங்கள் தேவனுடைய தொடர்ச்சியை முடித்து போட்டு பூமியின் மேல் வண்ணத்தையும் துயரத்தையும் மற்றெல்லாவற்றையும் வருவித்தது. அவள் அவ்வாறு உண்டாக்கப்பட்டாள். இப்பொழுது கவனியுங்கள், தொடக்கத்திற்கு பிறகு, காலம் தொடங்கிய பிறகு, காலம் தொடங்கிய பிறகு அதற்கு முன்பு நித்தியம் உண்டாயிருந்தது. அது முடிவு பெற்றது.
நோட்டீஸ், ஆஃப்டர் தட் ஃபால் வாஸ் மேட் பை ஈவ்,
கவனியுங்கள், ஏவாள் வீழ்ச்சியை தோன்றப்படின பிறகு மற்றொரு உடன்படிக்கை செய்ய அவசியம் இருந்தது. இதுவோ உங்களை இடரச் செய்ய போகிறது. ஆனால் அது உண்மை என்று நிரூபிக்க நான் வேத வாக்கியத்தை உங்களுக்கு அளிக்கப்
போகிறேன். After the fall, Jesus said,
இப்பொழுது கவனியுங்கள், வீழ்ச்சிக்கு பிறகு இயேசு தேவன் ஆதியிலே ஒவ்வொரு இனத்திலும் ஒன்றை உண்டாக்கினார் என்றார். வீழ்ச்சிக்கு பிறகு நாம் இப்பொழுது அதை தாண்டி செல்கிறோம். உடன்படிக்கை இருவருக்கும் ஒன்றாக இருந்தது. ஆனால் வீழ்ச்சிக்கு பிறகு வேறொரு உடன்படிக்கை செய்யப்பட்டது. அவள் அன்று முதல் அவனுடன் கூட ஆளுகை செய்யவில்லை. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட உடன்படிக்கை பெற வேண்டும். அது சரியா என்று இப்பொழுது காண்போம். நாம் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதை படித்து அது சரியா என்று இப்பொழுது காண்போம். ஏனெனில் போதிக்கப்படும் காரியங்கள் உண்மையா என்று நாம் உறுதியாக அறிந்திருக்க விரும்புகிறோம். அவைகள் சரியாக போதிக்கப்பட்டு சரியாக அதே விதமாக அது வெளியே கொண்டு வரப்படுகிறது. அந்த வேத பாகத்தை படிக்க நமக்கு சிறிது நேரம் இருக்கக்கூடும். ஏனெனில் இச்செய்தியின் முடிவுக்கு நாம் அதிக தூரம் இல்லை. விவாகரத்துக்களை குறித்த ஏன், அது எதற்காக, அது என்ற விஷயங்களை சிந்திக்கப் போகும் இப்பொருளின் முடிவு பாகத்துக்கு நாம் அதிக தூரமாக இல்லை.
The third chapter, and we will
இப்பொழுது ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம்
நாம்
16 வசனத்திலிருந்து தொடங்குவோம். 14 வசனத்திலிருந்து தொடங்குவோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்பத்தை பார்த்து அவரை சபிக்கப் போகின்றார். நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய்.
Thou shalt go,
நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் அவளுத்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட மேசியா மீட்பதற்காக ஸ்திரீயின் மூலம் வருதல். அவர் ஸ்திரீயை நோக்கி, இப்பொழுது கவனியுங்கள், இதோ சர்பத்தை குறித்த உடன்படிக்கை. அதற்கு முன்பு தொடக்கத்தில் அல்லது தொடக்கத்துக்கு முன்னர் அவர்கள்
சரியாயிருந்தனர்.
அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அவர்கள் இனி ஒருபோதும் ஒருவருக்கு ஒருவர் சமமானவர் அல்ல. ஆனால் இப்பொழுதோ அவள் அந்நிலையை மாற்றி அவள் ஆளுகை செய்கிறாள்.
And to Adam he said, because thou hast hearkened unto the voice of thy wife.
பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆதாம் சபிக்கப்படவில்லை, பூமியோ சபிக்கப்பட்டது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதில் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியில் பயிர் வகைகளையும் புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இரண்டு உடன்படிக்கைகள். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்று இயேசு கூறினதை அது முடித்து விடுகிறது. இப்பொழுது நமக்கு வேறொரு உடன்படிக்கை, கவனியுங்கள், அது மற்றொரு உடன்படிக்கை. சிருஷ்டிக்கும் உபசிருஷ்டிக்கும் வெவ்வேறு உடன்படிக்கை, கவனியுங்கள். வீழ்ச்சியோ துன்பத்தையும் மரணத்தையும் சிருஷ்டிப்பில் உள்ள ஒவ்வொரு சிருஷ்டியும் மேலும் கொண்டு வந்து இயற்கை அனைத்திலும் ஒரு வித்தியாசத்தை
உண்டாக்கிவிட்டது.
ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்று இயேசு கூறினதை நாம் கவனித்து பார்ப்போம். ஆதியில் அவ்வாறு இல்லை, ஆனால் இப்பொழுது தொடக்கத்திற்கு பிறகு இரண்டு உடன்படிக்கைகள் உள்ளன. முதலில் ஒரே உடன்படிக்கை. ஆதாமும் ஏவாளும் ஒருவருக்கு ஒருவர் சமமானவர்களாக இருந்தனர். ஒரு மனிதன், ஒரு ஸ்திரீ. ஸ்திரீயானவள் பாவம் செய்தாள். அவள் என்ன செய்தாள்? அது எல்லாரையும் மரணத்துக்குள் ஆழ்த்தியது. அப்பொழுது தேவன் மற்றொரு உடன்படிக்கை செய்ய வேண்டியதாயிற்று. இதோ அது ஆதியாகமம் 3:16 இருக்கிறது. அவர் மற்றொரு உடன்படிக்கை செய்தார்.
Not by the original creation of God like in
இப்பொழுது
the beginning,
உலகமானது ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தது போல் அவ்விதமாக ஜனத்தொகையால் நிரப்பப்படாமல் இனச்சேர்க்கை விருப்பத்தின் மூலம் நிரப்பப்படும். அது ஆதியில் எப்படி இருந்தது என்பதை விவரிக்கின்றது, இல்லையா? ஆதியில் ஒரே ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீயும் இருந்தனர், ஒரு ஆண் ஒரு பெண்.
But when she crossed that line and brought this sin, now the world's to be repopulated again.
ஆனால் அவள் அந்த கோட்டை கடந்து இந்த பாபத்தை வருவித்த போது இனி உலகத்தில் சிருஷ்டிப்பின் மூலம் அல்ல, இனச்சேர்க்கையின் மூலம் ஜனப்பெருக்கம் ஏற்படும். இப்பொழுது ஸ்திரீயானவள் என் நிலையை அடைந்து விட்டாள் என்று பாருங்கள். அந்த வகையில் தான் உலகத்தில் இன்று ஜனத்தொகை பெறுகிறது, ஸ்திரீகளின் மூலம். அதன் காரணமாகத்தான் இயேசுவும் ஒரு ஸ்திரீயின் மூலமாக வர வேண்டியதாயிற்று. அதை தொடக்கத்துக்கு மீண்டும் கொண்டு செல்ல இனச்சேர்க்கை விருப்பம் இல்லாமல் அவர் கன்னியின் மூலம் பிறந்தார். ஆனால் அல்லேலூயா, ஒரு காலம் வரும், அப்பொழுது இனச்சேர்க்கை ஒருபோதும் இருக்காது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆதியில் செய்தது போல் பூமியின் மண்ணிலிருந்து அழைப்பார். அந்த ஸ்திரீயின் மூலம் அல்ல, ஆனால் களிமண்ணையும் விண்வெளி ஒளியையும் பெட்ரோலியத்தையும் ஒன்று சேர்த்து முதலில் அவர் ஆதாமை சிருஷ்டித்தது போலவே மறுபடியும் சிருஷ்டிப்பார். தேவரே மறிப்பதற்காக மனித ரூபம் எடுத்து இந்த ஸ்திரீயின் மூலம் உலகில் வந்ததன் மூலம் இயேசு இதை சாத்தியமாக்கினார். இது பாவத்தால் சம்பவிக்கும் சோதனை காலமாகும். இப்பொழுது பாருங்கள், ஆதிக்கு பிறகு வேறொன்று நுழைக்கப்பட்டது. இதுவோ உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்க போகிறது. நீங்கள் களைப்பாய் இருக்கிறீர்களா? இன்னும் சற்று நேரம் அமைதியாக உட்கார்ந்துருங்கள். இனச்சேர்க்கையின் விளைவாக மனிதருக்கும் ஸ்திரீக்கும் வெவ்வேறு உடன்படிக்கை அளிக்கப்பட்ட பிறகு இது முற்றிலும் மற்றொரு உடன்படிக்கை. முதலில் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை அல்ல, வேறொரு உடன்படிக்கை. வேறென்ன நுழைக்கப்பட்டது? எல்லா இனங்களிலும் பல பெண்களை சேர்த்தல் என்பது. ஆதிக்கு பிறகு மனிதரிலும் மிருகங்களிலும் பல பெண்களை சேர்த்தல் என்பது நுழைக்கப்பட்டது. ஆதிக்கு பின்னரே, வீழ்ச்சிக்கு பின்னரே தேவன் இனச்சேர்க்கையின் மூலம் இரண்டாவதாக ஒரு புது இயற்கையை உண்டாக்குகிறார். அவர் முதலில் இனச்சேர்க்கை இல்லாமல் சிருஷ்டித்தார். அதை நீங்கள் நம்புகிறீர்களா? இது இயற்கையுடன் வேறொரு உடன்படிக்கை. இனச்சேர்க்கையின் மூலம் அவர் வேறொரு ஒழுங்கை ஏற்படுத்துகிறார். இரண்டாம் உடன்படிக்கை, ஒரு ஆண் பல பெண்கள், ஒரு ஆண்மான் ஒரு மந்தை பெண்மான்கள், அது சரியா? ஒரு காளை, ஒரு மந்தை பசுக்கள், ஒரு சேவல் பண்ணை முழுவதிலும் உள்ள கோழிகள், அது சரியா? அவருடைய இருதயத்துக்கற்ற ஒரு தாவீது, 500 மனைவிகள், வெவ்வேறு ஸ்திரீகள் மூலம் ஒரே ஆண்டில் அவனுக்கு நூறு பிள்ளைகள் பிறக்கின்றன. தேவனுடைய
இருதயத்திற்கேற்றவன்.
ஒரு சாலமோன், ஆயிரம் மனைவிகள். ஆனால் கவனியுங்கள், ஆதியில் அப்படி இருக்கவில்லை. இப்பொழுது ஆதிக்கு பிறகு ஸ்திரீயானவள் தான் இதை செய்தார். அதன் பின்னரே அவள் இப்பொழுது உள்ள நிலையினை அடைந்து விட்டாள். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு எடுத்துக்காட்டாயிருந்த தாவீது ராஜா, இதை நினைவில் கொள்ளுங்கள். தாவீது கிறிஸ்துவுக்கு எடுத்துக்காட்டாயிருந்தார். அதை நீங்கள் நம்புகிறீர்களா? கிறிஸ்து அவருடைய சிங்காசனத்தில் உட்கார போகின்றார். இந்த தாவீதோ தேவனுடைய இருதயத்துக்கேற்றவன். 500 மனைவிகளை கொண்டிருந்தான். நான் கூறுவது புரிகின்றதா? தாவீது 500 மனைவிகளை உடையவனாயிருந்தான். சாலமோன் 1000 மனைவிகளை உடையவனாயிருந்தான். மாம்ச பிரகாரமான தாவீதின் குமாரனான சாலமோன், அது ஆவிக்குரிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எடுத்துக்காட்டாய் உள்ளது. அது மாம்சத்துக்குரிய இரட்சிப்பினால் உண்டான ஜீவன். இது ஆவியினால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன். ஏன் சிருஷ்டிக்கப்பட்டது? பாருங்கள், அப்படித்தான் அது ஆதியில் இருந்தது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை போல அல்ல.
Don't fail this now. Take it all down in your heart.
கவனியுங்கள், இப்பொழுது இதை காண தவறாதீர்கள். உங்கள் இருதயங்களில் இதை பதித்துக் கொள்ளுங்கள். இந்த ஸ்திரீகளில் ஒருத்தி கூட மேலும் ஒரு கணவனை பெறக்கூடாது. அவன் தான் மூல சிருஷ்டிப்பு, அவள் அல்ல. அந்த பெண்களில் ஒருத்திக்கு கூட இன்னொரு கணவன் இருக்கவே கூடாது. ஆனால் அந்த ஒரு கணவனுக்கோ 1000 மனைவிகள் இருக்கலாம். அது கர்த்தர் உரைக்கிறதாவது. அப்படித்தான் வேதம் உரைக்கிறது. நாம் முன்காலத்துக்கு சென்று என் நேரத்தை எடுத்துக்கொண்டு இயேசு குறிப்பிட்டதை தொடங்கினது எதுவென்று காண்பிக்கிறேன். அதை நீங்கள் தெளிவாக காண்கின்றீர்களா? அவர்களுக்கு எத்தனை மனைவிகள் வேண்டுமானாலும், ஓ அது இஸ்ரவேல் ஜனருக்கு மாத்திரமே என்று நீங்கள் சொல்லலாம். அப்படியா? ஆபிரகாம் சாராளை பெலிஸ்தர் தேசத்துக்கு கொண்டு சென்ற போது அங்கு அபிமெலேக்கு என்ற பெயர் கொண்ட ராஜா இருந்தான். சாராளுக்கு அப்பொழுது ஏறக்குறைய 100 வயது இருக்கும். ஆனால் அவள் இளம் பெண்ணாக மாற்றப்பட்டு அழகாகப்பட்டாள். அது உங்களுக்கு தெரியுமா? சரி, அபிமெலேக்கு அவளை மனைவியாக அடைய விரும்பினான். அதை குறித்த என் செய்தி நினைவிருக்கிறதா? அபிமெலேக்கு சாராளை மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினான். அவருக்கு ஒரு கால் அநேக அந்தப்புற மனைவிகள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் சாராள் ஆபிரகாமை மணந்திருந்தால் அவளை அவன் மனைவியாக்கிக் கொள்ள முடியாது. ஆபிரகாம் சாராளிடம், நீ என், அதாவது நானும் சகோதரன் என்று சொல்லிவிடு, இல்லை என்றால் உன்னை மனைவியாக அடைவதற்காக அவன் என்னை கொன்று போடுவான் என்றான். அவன் ஏன் ஆபிரகாமை தேசத்தை விட்டு துரத்துவிட்டு அவளை தன் மனைவியாக்கிக் கொள்ளவில்லை? அது விசுவாசிகளுக்கு மாத்திரம் அளிக்கப்பட்ட பிரமாணம் அல்ல, அது சிருஷ்டிப்பில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும். மனிதனே, நீ பாவியாய் இருந்தாலும் பரிசுத்தமானாய் இருந்தாலும் இந்த செயல்களுக்கு நீ பொறுப்பாளியாய் இருக்கிறாய். அபிமெலேக்கோ ஒரு அஞ்ஞானி ராஜா. அந்த வரலாறு உண்மை என்று எத்தனை பேருக்கு தெரியும்? அது வேதாகமத்தில் உள்ளது. ஆதியாகமம் 16 அதிகாரம் என்று நினைக்கிறேன். நீங்கள் கவனியுங்கள், அபிமெலேக்கு அவளை மனைவியாக்கிக் கொண்டிருப்பான். இந்த புது எபிரேய பெண்ணை தனக்காக கொண்டிருப்பான். ஆபிரகாமோ அவளின் சகோதரி என்றான். அவளோ அது என் சகோதரன் என்றாள். அவன் அது என் சகோதரி என்றான். அபிமெலேக்கு, அப்படியானால் அவளை என் மனைவியாக்கிக் கொள்கிறேன் என்றான். ஒரு மனிதன் அப்படி செய்வான் என்று உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா? ஆனால் அவன் அப்படித்தான் செய்தான். அன்றிரவு அவனோ உறங்கச் சென்ற போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலே தோன்றி, அபிமெலேக்கு நீ செத்தா என்றார். யூத ரத்தத்தின் தொடர்ச்சியை அவர் பாதுகாத்துக் கொண்டிருந்தார். நீங்கள் பாருங்கள், அவரோ நீ செத்தாய், ஒருவனுடைய மனைவியை நீ மறந்து கொள்ள ஒழுங்கு செய்கின்றாய் என்றார். அவன், கர்த்தாவே, என் இருதயத்தின் உத்தமத்தை நீ அறிந்திருக்கிறீர். அவன் தன்னுடைய சகோதரன் என்று அவள் கூறவில்லையா? அவனும் கூட அவளின் சகோதரி என்றானே என்றான். அப்பொழுது அவரோ, உன் இருதயத்தின் உத்தமத்தை நான் அறிந்திருக்கிறேன், ஆகையால் தான் நீ எனக்கு எதிராக பாவம் செய்யாதபடிக்கு தடுத்தேன் என்று கூறினார். சரிதானே? அவனுடைய மனைவியை திரும்ப அனுப்பிவிடு. ஏனெனில் அந்த மனிதன் என்னுடைய தீர்க்கதரிசியாவான். அவனுடைய மனைவியை கொண்டு போய் விட்டுவிடு. அவன் உனக்காக ஜெபம் பண்ணுவான், உன் ஆசாரியன் அல்ல. அவன் உனக்காக ஜெபம் பண்ணாவிட்டால் உன் தேசம் முழுவதுமே அழிந்துவிடும் என்றார். ஆமென். அங்குதான் ஆச்சரியமான கிருபை. சரி, உன் தேசம் முழுவதுமே அழிந்துவிடும். அவள் அந்த மனிதனின் மனைவி, அவனின் தீர்க்கதரிசி. ஆமென். அது கர்த்தர் உரைக்கிறதாகும். அது வேதாகமத்தில் உள்ளது. சரி, ஸ்திரீயானவளுடைய பாவத்தின் விளைவாக மரணம் உண்டானது என்று நாம் காண்கிறோம். அது ஸ்திரீயின் மூலமே வந்தது என்று, மனிதனின் மூலமாக அல்ல. அவள் வாழ்ந்த வாழ்க்கையின் காரணமாகவே அவள் மூலமே மரணம் உண்டானது. அவள் அளிக்கும் ஜீவன் மரணமே. அது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் குறித்துக் கொள்ள விரும்பினால் அது யோபு 14 அதிகாரம். இதன் மேல் நீங்கள் கேள்வி எழுப்பினால் நான் அது ஒவ்வொன்றுக்கும் வேத வசனத்தை குறித்து வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் யோபு 14 அதிகாரத்தை படிக்க விரும்புகிறீர்களா? ஸ்திரீரிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குடியினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அசரியா அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். பாருங்கள், ஸ்திரீயினால் பிறந்த எவனும் அவன் தோன்றின உடனே மரணத்துக்குள் பிறந்து விடுகிறான். ஆனால் தேவனுடைய சிருஷ்டிக்குள் பிறக்கும் போது அவன் மறிக்க முடியாது. அவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்த மற்ற விருட்சமாகிய கிறிஸ்துவில் இருந்து வந்தவன். அந்த விருட்சத்தின் மூலமே நித்திய ஜீவன் வருகிறது. நீங்களோ ஓ அவன் அந்த விருட்சமாக இருந்தால் என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாகவே அவர் அப்படித்தான் கூறினார். அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் ஆதியாகமத்தில் அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்றார். ஸ்திரீயானவள் ஒரு விருட்சமாக இருக்கிறாள். அவள் கனி தரும் விருட்சம். நீங்கள் உங்கள் தாயின் கனி, நீங்கள் அவள் கர்ப்பத்தின் கனி, அது உண்மை. ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவருட்சத்தின் கனிதான் கிறிஸ்து. ஸ்திரீயின் மூலமே மரணம் உண்டாகின்றது. மூல சிருஷ்டிப்பில் உள்ள மனிதன் மூலம் ஜீவன் உண்டாகிறது. ஸ்திரீயினால் பிறப்பது மரணம், கிறிஸ்துவினால் பிறப்பதோ ஜீவன். அந்த கருத்து புரிகிறதா? அங்குதான் காரியம். பெண் தெய்வங்கள் எங்கு சென்று விட்டார்கள் என்று பார்த்தீர்களா? முதலாம் ஆதாமும் ஏவாளும் இரண்டாம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முன்னடையாளமாக இருந்தனர். பலகி பெருகுதலை பாருங்கள். ஆதாமும் ஏவாளும் இனச்சற்கையின் மூலம் பலகி பெருகி பூமியை நிரப்பினார்கள். ஆனால் ஆதியிலோ அப்படி இருக்கவில்லை. தேவனோ மற்ற சிருஷ்டிகளைப் போன்றே இவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். பாருங்கள், சட்டப்பூர்வமாக அவர் சபையை செய்தது போன்றே.
Let us, in view of these vindicated
ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய சத்தியங்களின் அடிப்படையில் நீங்கள் விரும்பினால் நாம் இன்னும் சற்று ஆராய்வோம். சரி, நானோ இதை ஆழமாக நோக்கும் போது இது சிறிது வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதை குறித்த சத்தியம் என்னவென்பதை உங்களுக்கு காண்பிக்கப்
போகிறேன்.
எந்த ஒரு போதகரும் விதவையை மணக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா? அதை படிக்க விரும்புகிறீர்களா? சரி, அது லேவியராகவும் 21:7 மற்றும் எசேக்கியல் 44:22 உள்ளது. ஆசாரியர்கள் வேறொரு மனிதனால் தொடப்பட்ட ஒரு ஸ்திரியை விவாகம் செய்யலாகாது என்று அது உங்களுக்கு காண்பிக்கும். அது இயேசு கிறிஸ்துவின் கன்னிகை மனபாட்டிக்கு முன் அடையாளமாய் உள்ளது. ஏனெனில் ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரர்கள் தேவனுடைய அக்கினியை கையாண்டனர். அதையெல்லாம் படித்து பார்த்துவிட்டு பகலுக்குள்ளாக வெளியே செல்ல நமக்கோ நேரமில்லை. நமக்கோ இன்னும் 20 நிமிடங்கள் மாத்திரமே உள்ளன. ஆரோனின் குமாரர் தேவனுடைய அக்கினியை கையாண்டனர். எனவே அவர்கள் வேறொரு மனிதனால் தொடப்பட்ட ஒரு ஸ்திரியை விவாகம் செய்யக்கூடாது. மாறாத தேவன் அவ்வாறு கூறியிருக்கிறார். அவர்கள் மற்றொரு மனிதன் தொட்ட ஸ்திரியை விவாகம் செய்யக்கூடாது என்னும் போது ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது தூய்மையான கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தையாகும். மனிதரால் கையாளப்பட்ட ஸ்தாபனங்களாக இருக்காது என்பதற்கு அது எடுத்துக்காட்டாயிருக்கிறது. கவனியுங்கள், இதை இங்கு படிக்கலாம். இதை உங்களிடம் கொண்டு வர விரும்புகிறேன். மத்தேயு 5 மிகவும் முக்கியமான ஒன்றை குறித்து இயேசுக்கு கூறுகிறார். அதை நாம் காண்போம். மத்தேயு 5 நான் மனிதர்களிடம் கூறுவதற்கென சிலவற்றை இங்கு குறித்து வைத்தேன். நம்முடைய சகோதரிகளிடம் பேசுவதற்கு முன்பு சற்று நேரம் மனிதர்களிடம் பேசினேன். அதற்கு முன்பு இதை சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வாக்களித்துள்ள இடத்தில் உங்களை பொருத்த விரும்புகிறேன். அப்பொழுது பாருங்கள், அந்த இடத்தில் நிலைத்திருங்கள். மத்தேயு 5:32 ஒரு ஆண் அநேக பெண்கள் என்னும் அதே கருத்தை இது ஆதரிப்பதை நீங்கள் கவனிக்க
விரும்புகிறேன்.
அதுவோ மத்தேயு 5:32 என்று நினைக்கிறேன். 31:31 தொடங்குவோம். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. இயேசு இதை குறித்து பேசுகையில் ஆதி முதலாய் என்றார். இப்பொழுது கவனியுங்கள்.
But I say unto you that whosoever shall put away his wife,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்யப்படுகிறவனாய் இருப்பான். பாருங்கள், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்யப்படுகிறவனாய் இருப்பான். ஏன்? அவள் மறுபடியும் விவாகம் செய்து கொள்வாள். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். பாருங்கள், உயிரோடு உள்ள கணவன் அவளுக்கு இருக்கிறார். எனவே எந்த மனிதனும் அவளை விவாகம் செய்யக்கூடாது. அவள் என்ன செய்தாலும், அவள் யாராய் இருந்தாலும் கவலை இல்லை. அப்படி செய்ய அவளுக்கு எந்த அதிகாரம் கிடையவே கிடையாது. ஆனால் அதுவோ மனிதனுக்கு அல்ல, ஏனெனில் அது அவள் அவன் அல்ல. புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் வார்த்தை தொடர்ச்சியாக செல்லும்படி வைக்க வேண்டும்.
Nothing saying he couldn't, but she can't.
பாருங்கள், அவன் செய்யக்கூடாது.
பாருங்கள், her, not him.
அவளை விபச்சாரம் பண்ணுகிறது, அவனை அல்ல. அப்படித்தான் வேதம் கூறுகிறது. அவளை விபச்சாரம் செய்யப்படுகிறது. அவன் மறுவிவாகம் செய்யக்கூடாது என்று எங்குமே சொல்லப்படவில்லை. ஆனால் அவள் மறுவாகம் செய்து கொள்ளக் கூடாது. ஏன்? அது கிறிஸ்துவுக்கு எடுத்துக்காட்டாய் உள்ளது. கவனியுங்கள், அவன் கண்ணியை தவிர வேறு யாரையும் மறுவாகம் செய்து கொள்ளக் கூடாது. அவன் மறுபடியும் மறுவாகம் செய்து கொள்ளலாம். அவள் ஒரு கன்னிகையாயிருந்தால் அவன் மறுபடியும் மறுவாகம் செய்யலாம். ஆனால் அவன் மற்றொருவனுடைய மனைவியை விவாகம் செய்து கொள்ளக் கூடாது, கூடவே கூடாது. அவன் விவாகரத்து செய்யப்பட்ட ஸ்திரீயை மனமுறிந்து கொண்டால் அவனோ விபச்சாரத்தில் வாழ்கிறவனாயிருப்பான். அவன் யாராயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று வேதமே கூறுகிறது. அங்குதான் காரியமே. விவாகரத்து செய்யப்பட்ட எவளையும் தொடக்கத்திலிருந்து வருகின்ற இந்த செயலை பார்த்தீர்களா? மறுவிவாகம். இப்பொழுது கவனியுங்கள், அவன் செய்து கொள்ளலாம், ஆனால் அவளோ செய்து கொள்ளக் கூடாது. தாவீது, சாலமோன் ஆகியோர் செய்தது போன்று வேதாகமத்தில் இது தொடர்ந்து வருகிறது. தாவீதும் மற்றவர்களையும் போன்று. நீங்கள் 1 Corinthians 7:10 பாருங்கள். அதில் பவுல் கணவனை தள்ளிவிடுகிற எந்த ஸ்திரியும் மறுபடியும் விவாகம் செய்து கொள்ளக் கூடாது என்றும், அவள் தனித்திருக்க வேண்டும், இல்லை என்றால் கணவனோடு ஒப்புரமாக வேண்டும் என்றும் கட்டளையிடுகிறான். அவள் தனித்திருக்க வேண்டும் அல்லது தன்னுடைய புருஷனோடு ஒப்புரமாக வேண்டும். அவள் மறுபடியும் விவாகம் செய்து கொள்ளக் கூடாது, அவள் தனித்திருக்க வேண்டும். ஆனால் கவனியுங்கள், மனிதரை குறித்து அவர் அவ்வாறு கூறவில்லை. பாருங்கள், வார்த்தை பொய்யுரைக்க நீங்கள் செய்யவே முடியாது. ஆதி முதல் இனச்சேர்க்கை பிரமாணம் பல பெண்களை விவாகம் செய்து கொள்ளது. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய இயற்கையுடன் இணைந்து காணப்படுகின்றது. இதை குறித்து கருத்து கொண்டவர்களில் ஒரு சாரார் கிழக்கே செல்வதையும் மற்ற சாரார் மேற்கே செல்வதையும் பாருங்கள். அது என்னவென்று கண்டுகொள்ள நீங்களோ சத்தியத்திற்கே திரும்பி வர வேண்டும். அதுவோ எப்பொழுதும் அபிதமாகவே இருந்து வருகிறது. ஆதி முதற்கொண்டே அது தேவனுடன் செய்யப்பட்டுள்ள வழக்கமான உடன்படிக்கையாயுள்ளது. முதலாவதாக தொடக்கத்திற்கு முன்பு, தொடக்கத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். ஆனால் பாவமானது பிரவேசித்த பிறகு ஒரு மனிதரும் ஒரு கூட்டம் ஸ்திரீகளும் இயற்கையில் அமிதமாகவே காணப்படுகின்றது. ஒவ்வொரு மிருகத்திலும் மானிட வர்க்கமானது மாம்சத்தில் மிருகமே. நாமோ குட்டி போட்டு பாலூட்டும் மிருக வம்சத்தை சேர்ந்தவர்கள். அது நமக்கே தெரியும். பாருங்கள், தேவனுடைய இயற்கையில் அது தொடர்ச்சியாக வருகிறது. முத்திரைகளோ இப்பொழுது திறக்கப்பட்டு விட்டதால் சத்திய ஆவியானவர் நம்மை வார்த்தைக்கு நடத்துகிறார். காலங்களினூடாக தவறுகள் ஏன் இருந்து வந்தன என்பதை இது விவரித்து காண்பிக்கிறது. ஏனெனில் முத்திரைகள் திறக்கப்படாத காரணத்தால் தான் இக்காரியமானது வெளிப்படுத்தப்படவில்லை. அது உண்மை. கவனியுங்கள், நீங்கள் தவறாயிருக்க செய்ய முடியாது. நேற்று தரையிலே காணும் நிழலை குறித்து உங்களுக்கு பிரசங்கித்தேன். அது சரியாக இருக்க வேண்டும். ஒரு மெலிவுற்ற மனிதனின் நிழல் தரையிலே விடும்போது அது யானையாகவோ அல்லது யானையின் நிழல் அவ்வாறு விடும்போது மெலிவுற்ற மனிதனாகவோ எப்படி இருக்க முடியும்? நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களேயானால் அது பிழையற்ற எடுத்துக்காட்டாய் அமைந்துள்ளது. இப்பொழுது ஒரு உண்மையுள்ள ஸ்திரீ, ஒரு புருஷன் மணந்து கொண்டு அவருடன் வாழ்க்கை நடத்தும் ஒரு உண்மையுள்ள ஸ்திரீ, கன்னிப்பெண் ஒருத்தி மனிதனுக்கு ஆசீர்வாதம் உள்ளவளாயிருக்கிறாள். தேவரோ தம் மகனுக்கு மனைவியை காட்டிலும் மேலான ஒன்றை தந்திருக்க முடிந்திருந்தால் அவர் அவனுக்கு தந்திருப்பார். இனச்சேர்க்கை செயலுக்காக அவளோ வடிவமைக்கப்பட்டிருக்கிறாள். எந்த ஒரு மிருகமும் அபிதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கவில்லை. பூமியில் உள்ள எந்த ஒரு சிருஷ்டியும் அபிதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கவே இல்லை. அதன் காரணமாகத்தான் நீங்கள் பல பெண்களை விவாகம் செய்து கொள்வதை காண்கிறீர்கள். அதுதான் அதை கொண்டு வந்தது. இப்பொழுது பாருங்கள், முடிவிலே ஆராய்ந்து பார்க்கும் போது ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அது சரியா? ஒரு மனிதர், இம்மானுவேல் ஆகிய தேவன், அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
But the members of his wife are many. Thousands times.
ஆனால் அவருடைய மனைவி அநேக அங்கத்தினர்கள் கொண்டவள். பல்லாயிரம், பல்லாயிரக்கணக்கானோர். அசரியா? அவருடைய மனைவி மனவாட்டி சபை. இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா? அதன் காரணமாகத்தான் இனச்சக்கை என்பது அழைக்கப்படுவதற்கு முன்பே அவர் ஆதாமிடத்தில் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். ஆதியில் அவரே ஆணும் பெண்ணுமாக இருந்த போது மனவாட்டி வார்த்தையின் மூலம் ஆவிக்குரிய பழகி பெறுகிறதால் வர வேண்டும் என்பதை அது காண்பிக்கிறது. பாருங்கள், பூமியை நிரப்புதல். இப்பொழுது இந்த இனச்சேர்க்கை செயலில் பாருங்கள், இருவிதமான கருத்துக்களை கொண்டவர்களாய் அவர்கள் குழப்பமுற்றிருக்கிறார்கள். எனவே உண்மை அவர்களுக்கு புலப்படவே இல்லை. நீங்கள் தொடக்கத்திற்கு சென்று அவர்களை சத்தியத்திற்கு கொண்டு வர வேண்டும். முடிவில் ஒரு கர்த்தராகிய இயேசு, அவருடைய மனவாட்டியோ அநேகர். ஒருமை உங்களுக்கு அது புரிகின்றதா?
There was one David on one throne, one king after God's own heart with 500 wives.
சிங்காசனத்தில் ஒரு தாவீது, தேவனுடைய இருதயத்துக்கேற்ற ராஜா, அவருக்கோ 500 மனைவிகள். ஆயிரவர் அரசாட்சியில் இயேசுவானவர் சிங்காசனத்தில் விற்றிருந்து அல்லேலூயா, அவருக்கு தொடக்கத்தில் இருந்தது போன்ற ஒரு மனைவி, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரங்களினால் உயிர்த்தெழுதலில் பூமியிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டு அநேக அங்கத்தினர்களை கொண்டவளாய் இருக்கிறார். அங்குதான் காரியமே. ஸ்திரீகளே, அவ்வாறு இருக்க பிரயாசப்படுங்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக வாருங்கள். அப்பொழுது நீங்கள் அங்கு காணப்படும் அசுத்தமான குழப்பத்திற்குள் இருக்கவே மாட்டீர்கள். நீங்களோ ஸ்தாபன சபை அங்கத்தினராய் இருந்து கொண்டு நன்னடத்தை உள்ளவர்களாய் வாழ தலைப்பட்டால் நீங்கள் அதில் செல்லவே முடியாது. கிறிஸ்துவுக்கு புறம்பாக உள்ள எந்த மனிதனும் கூட அதில் செல்லவே முடியாது.
As Paul went on to say,
கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை என்று பவுல் கூறுகிறார். அவர்கள் எல்லோரும் ஒன்றுதான். எது சரி எது தவறு என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே விவாகமும் விவாகரத்தும் என்ற விஷயத்தை உங்களுக்கு விளக்கி காண்பித்தேன். இப்பொழுது இந்த முன்னடையாளங்களின் மூலம் ஒரே கிறிஸ்து இருக்கிறார் என்றும் அவருக்கோ அநேக அங்கத்தினர்கள் கொண்ட மனைவி இருக்கிறார் என்றும் அவர் வெளிப்படையாக காண்பிக்கிறார். கவனியுங்கள், ஆவிக்குரிய விசாரம், நல்ல உபதேசம் ஆகியவற்றின் நிமித்தம் அவர் எந்த நேரத்திலும் நம்மை தள்ளிவிடலாம். ஆனால் நீங்கள் அவரை தள்ளிவிட்டு அதில் செல்ல முயல்வதற்கு உங்களுக்கு என்ன துணிச்சல்? ஒரு மனிதன் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் செய்து கொள்ளலாம், ஆனால் ஒரு ஸ்திரீயோ தன் புருஷனை தள்ளிவிட்டு மற்றொருவனை விவாகம் செய்து கொள்ளக்கூடாது. எல்லா நிழல்களும் முன்னடையாளங்களும் பிழையின்றி பொருந்துவதை கண்டீர்களா? மூல சிருஷ்டிப்பு, உபசிருஷ்டி எங்கேயும் இல்லை. சபை அல்ல, வார்த்தையின் மூலம் தோன்றிய மனவாட்டி. ஸ்திரீ அல்ல, மனிதனே. ஒவ்வொரு முறையும் மனிதன் அவ்வாறு செய்யக்கூடாது என்று அது ஒருபோதும் கூறவில்லை. அது எப்பொழுதுமே ஸ்திரீ அவ்வாறு செய்யக்கூடாது என்றே கூறுகிறது. அது முற்றிலும் உண்மை. ஆனால் அவள் கிறிஸ்துவின் மனவாட்டியாக நினைவில் கொள்ளுங்கள், அவள் மனிதனின் ஒரு பாகமாக இருப்பதால் வேதாகமும் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதியாக இருக்க வேண்டும். என்னத்தினாலெனில், முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, உபசிருஷ்டியான ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு
உட்பட்டாள்.
அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தார், பிள்ளை பற்றினாலே ரட்சிக்கப்படுவார். ஏனெனில் அவள் இப்பொழுது இந்த மனிதனின் ஒரு பாகமாகி
விடுகிறாள்.
சமூகத்தில் மறுதளித்து போய் சொல்லி அங்கு அமர்ந்திருந்த சாராளை தேவன் என் கொண்டு போடவில்லை. தேவனோ ஒரு மானிட மனிதனாக உட்கார்ந்து கொண்டு மாமிசமும் அப்பமும் புசித்து பாலை குடித்த வேளையில் அவர் அங்கே பின்புறத்தில் இருக்கின்ற சாராள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். அங்கே அவருக்கு பின்புறத்தில் கூடாரத்தில் அவர் அவளை பார்க்கவே இல்லை. இது எப்படியாகும் என்று சொல்வான் என்று கூறுகிறாளே என்றார். சாராளோ, நான் அப்படி சொல்லவில்லை என்று மறுத்தாள். ஓஹோ, தேவனுடைய முகத்தை நோக்கி அவர் பொய்யர் என்று கூறுவதா? ஆனால் அவர் அவளை கொண்டு போடவில்லை. ஏன்? அவள் ஆபிரகாமின் ஒரு பாகமாக இருந்தாள். ஆமேன். அவர் ஆபிரகாமுக்கு வேதனையை உண்டாக்காமல் அவளை கொன்று போட முடியாது. ஸ்திரீகளே, உங்கள் இடம் எது என்று காண்கிறீர்களா? வேதாகமம், ஸ்திரீகளே நீங்கள் சாராளை போல இருங்கள். அவள் சாதாரண வஸ்திரங்களை உடுத்திக் கொடுத்த புருஷனுக்கு உண்மை உத்தமமாக வாழ்ந்தாள். அவள் அவனை மிகவும் நேசித்து அவனை ஆண்டவனே, ஆளுகை செய்பவரே, சொந்தக்காரரே என்று அழைத்தாள் என்கிறது. ஸ்திரீகளாகி உங்களில் சிலர் மோசமான ஆடைகளை அணிந்து மனிதருக்கு முன்பாக உங்களை காண்பிக்கிறீர்கள். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று இயேசு கூறினார். அப்படியானால் யார் குற்றவாளி, மனிதனா அல்லது நீயா? அவரோ ஒரு ஆண், இந்த செயலை புரிய அவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். பாருங்கள், அதை மறுக்க வேண்டியது பெண்ணாகிய நீயே. நீ ஏன் அந்த விதமாக வெளியே காண்பிக்கிறாய்? அது சௌகரியத்திற்காக அல்ல, அதற்காக என்பதை நீ அறிவாய். ஏனெனில் அந்த குட்டைக்கால் சட்டையை அணிந்து குளிரில் பாதி உறைந்து விடுகிறாய். எனவே பாருங்கள், அது சௌகரியத்திற்காக இருக்க முடியாது. அப்படியானால் அது எதற்காக? அசுத்தத்திற்காக. அதை ஒப்புக்கொள்ள மாட்டாய், ஆனால் அது வேதம் அவ்வாறு கூறுகின்றது. அதுதான் சத்தியம். அது உனக்குள் இருக்கும் அசுத்தாவி. நீ அசுத்தமாய் இருக்க நினைக்கவில்லை, ஆனால் நீ ஆவிக்குரிய விதமாய் அசுத்தமாய் இருக்கிறாய் என்பதை உணர்வதில்லை. ஏனெனில் நீ உன்னை அசுத்தம் உள்ளவளாய் காண்பிக்கிறாய். ஒரு மனிதன் முடிச்சுகளுடைய தன் அழுக்கான முழங்கால்களோடு முழுமையான ஆடை அறியாமல் இருந்தாலும் கூட அதனால் ஒரு வித்தியாசமும் இருக்காது. அவனுடைய உடலமைப்பு கவர்ச்சியாக ஆசையை தூண்டுவதாக இல்லை. ஏன்? அவன் மூல சிருஷ்டிப்பில் தோன்றின ஒருவன், எனவே அது அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் கவர்ச்சியான ஆசையை தூண்டுவதற்கான உடலமைப்பை பெற்றிருப்பவள் உபசிருஷ்டியாகிய நீயே. தேவன் இரக்கம் பாராட்டுவாராக. ஓஹோ, என்ன பாவம் நிறைந்த உலகம், அது முடியும் போது நான் மகிழ்ச்சி கொள்வேன். கவனியுங்கள், அவனுக்கு விருப்பமான எந்த நேரத்திலும் அவன் தன் மனைவியை தள்ளிவிடலாம், ஆனால் அவளோ அவனை தள்ளிவிடக் கூடாது. அதுபோன்று அவருக்கு விருப்பமான போது அவர் என்னை குப்பையில் எரிந்து விடலாம், ஆனால் ஓஹோ சகோதரனே, நான் அவரை அங்கு எரியாமல் இருப்பதனால் அத்துடன் நான் முடிந்து விடுவேன். சாலமோ விவாகமாகாத எந்த பெண்ணையும் விவாகம் செய்து கொள்ளலாம், அவனுக்கு விருப்பமுள்ள எந்த பெண்ணையும் அவன் விவாகம் செய்து கொள்ளலாம். ஒரு ஆசாரியனோ தன்னி பெண்ணை மாத்திரமே விவாகம் செய்து கொள்ள வேண்டும். தாவீது போல அவன் விவாகம் செய்த அவளுடைய பெயர் என்ன? அபிகாயில். முரணனான ஒரு மனிதன் இருந்தான், அவனுக்கு ஒரு நல்ல மனைவி இருந்தாள், அவனோ மரித்து போனான். அபிகாயில் தாவீதை மணந்தான், அவன் ஒரு ராஜா ஆசாரியன் அல்ல பாருங்கள். எனவே அவன் அவளை விவாகம் செய்து கொண்டான். ஆனால் ஒரு ஆசாரியன் அவ்வாறு செய்யலாகாது, ஏனெனில் அவள் ஏற்கனவே ஒரு மனிதன் மனைவியாக வாழ்ந்து அவனால் தொடப்பட்டவள். எனவே அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையின் கன்னித்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. மனவாட்டி கலப்படமற்ற வார்த்தையாக திகழ வேண்டும். நிச்சயமாகவே ஒரு வார்த்தையை கூட கடைபிடிக்காமல் தவறவிடக் கூடாது. ஒரு மார்பகம் இல்லாமல் வேறெங்காகிலும் கோளாறு கொண்ட ஒரு மணமகள் பரிபூர்ணம் உள்ளவளாக எப்படி இருக்க முடியும்? பார்த்தீர்களா? அப்படிப்பட்டவள் கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கப் போவதில்லை. அவள் பரிபூர்ணமானவள். அவள் முழுவதும் வார்த்தையாக இருக்கிறாள். ஒரு வார்த்தையும் கூட எங்கும் தவறி போகவே இல்லை, கிடையாது. கவனியுங்கள், அவர் அவளை தள்ளிவிடலாம், ஆனால் அவளோ அவரை தள்ளிவிடக்
கூடாது.
அவர் லூத்தர் வெஸ்லி பெந்தேகோஸ்தின் நாட்களில் அதை செய்து அதை நிரூபித்தார். அவருடன் ஆவிக்குரிய இணைச்சேர்க்கை கொண்டு முன்னேறி சென்ற வார்த்தையின் பாகத்தினால் கர்ப்பமாக்கப்படவும் அவருடன் எந்த உறவு கொள்ளவும் அவர்கள் மறுத்த போது அவர்களை அவர் தள்ளிவிட்டார். உங்களுக்கு புரிகிறதா? அவள் மறுத்தாள். கிறிஸ்து அவளோடு இனிமேலும் விருப்பம் கொள்ள லூத்தரன் சபை மறுத்துவிட்டது. லூத்தரன்கள் மறுத்துவிட்டனர். நான் இதை கூற விரும்புகிறேன், நீங்கள் எப்படியும் அதை ஏதோ ஒரு பெயரினால் அழைக்கப் போகின்றீர்கள். இன்றைக்கும் அவர்கள் ஒவ்வொருவரும் அவ்வாறே இருக்கிறார்கள். அவர்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை மறுக்கின்றனர். ஒரு மனிதனுக்கு அவருக்குரிய குழந்தையை பெற்றெடுக்க மறுக்கும் எந்த ஒரு பெண்ணும் அவருடைய மனைவியாக இருக்க உரிமை இல்லை. ஆமென். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ராஜாவை மணந்திருந்த ராணி ராஜாவுக்கு மறுப்பு தெரிவித்ததால் ராஜா வேறொருத்தியை எஸ்தரை மணந்து கொண்டான்.
What happened when she refused to come out with
ராணியோ ராஜாவுக்கு முன்பாக வர மறுத்து அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுத்த போது என்ன சம்பவித்தது? தன் கணவனுக்கு மனைவியாயிருக்க மறுத்து வந்த ஸ்திரீக்கும் அதுதான் நேரிடும்.
So is it with the church that refuses to become pregnant.
நாம் வாழும் இந்த காலத்தில் கர்ப்பமாக்கப்பட்டு இக்காலத்து பிள்ளைகளை தோன்ற செய்ய மறுக்கும் சபைக்கும் அதுதான் நேரிடும். நாம் லூத்தரன்கள் அல்ல, நாம் வெஸ்லியன்கள் அல்ல, நாம் பெந்தேகோஸ்தையினரும் அல்ல.
We've got to be the children of this age to the pregnancy of the word of God to bring forth a child.
நாம் இக்காலத்து தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய வார்த்தையினால் கர்ப்பமாக்கப்பட்டு இக்காலத்து பிள்ளைகளாகிய வித்து பிள்ளையை தோன்ற செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். உங்களுக்கோ இது புரிகின்றது என்று நான் நம்புகிறேன்.
Couldn't be pregnant, no.
அவளை கர்ப்பமாக்க முடியவில்லை. எனவே அவர் என்ன செய்தார்? தள்ளுதர் சீட்டை எழுதி அவளை தள்ளிவிட்டார். அது உண்மை. ஆனால் அவளோ அவரை தள்ளிவிட துணிச்சல் கொள்ளக்கூடாது. அவர் அவளை தள்ளிவிட்டார். அவர் சரீரத்துக்கு தமது வார்த்தையை தொடர்ந்து வெளிப்படுத்தி தந்து அவரே அதை கூறி தம்மை உறுதிப்படுத்திக் கொண்டு வந்ததன் விளைவாக அவருடைய பிள்ளைகளோ அவரைப் போலவே அதிகமாய் காண தலைப்பட்டனர். ஏனெனில் அது முழுவதுமாக முதிர்வடைந்து அவர்கள் வார்த்தையின் பிள்ளைகளாக ஆகின்றனர். ஸ்தாபன சபையின் பிள்ளைகள் அல்ல, வார்த்தையின் பிள்ளைகள். மனவாட்டி வார்த்தையின் அழகுள்ள சீமாட்டியாக கலப்படமற்றவளாய் மனிதனால் உண்டாக்கப்பட்ட எந்த ஸ்தாபனங்களினாலும் எந்த மனித தத்துவத்தினாலும் தொடப்படாதவளாயிருப்பார். அவளோ தூய்மை உள்ள கலப்படமற்ற வார்த்தையின் மனவாட்டியாக திகழ்வாள். ஆமேன்,
ஆமேன்.
தொலைபேசியில் இணைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் இது புரிகிறது என்றே நான் நம்புகிறேன். அவள் கர்ப்பமாக்கப்பட்ட தேவனுடைய குமாரத்தியாய் இருப்பாள். ஒரு ஸ்திரீ எவ்வளவு கனமுள்ளவளாய் இருக்க முடியும் என்று பாருங்கள். சபையானது எவ்வளவு பெரிதாக இருக்க முடியும் என்று பாருங்கள். ஆனால் அசுத்தமானது அவளை எங்கே கொண்டு சென்று விட்டது என்று பார்த்தீர்களா? அப்படி இருக்க புறம்பே உள்ள மற்ற ஸ்தாபன சபைகளோடு இங்குள்ள இந்த சபையை ஒப்பிட முயல்கின்றீர்கள். நீங்கள் அதை செய்யவே முடியாது. தெருவில் உள்ள வேசியை சீவனுள்ள தேவனுடைய சபையுடன் ஒப்பிட முயல்கின்றீர்களா? அல்லது நற்பண்பு கொண்ட பெண்மணியுடன் ஒரு வேசியை ஒப்பிட முயல்கின்றீர்களா? அது ஏன் அப்படி இருக்கிறது? அத்தேவனுடைய பிரமாணம், முரண்பாடுகளின் பிரமாணம், இரவு என்ற ஒன்றே இல்லாமல் போனா பகலின் வெளிச்சத்தின் அருமையை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? மழை என்ற ஒன்றே இல்லாமல் போனால் உலர்ந்த வானநிலையை நாம் எப்படி அனுபவிக்க முடியும்? அதுபோன்றே அசுத்தமான ஸ்திரீ இல்லாமல் போனால் நற்பண்பு கொண்ட ஸ்திரீயை நாம் எப்படி மதிக்க முடியும்? அவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்திக் கொண்டே சென்றார். அவர் வெளிப்படுத்தின விதத்தை கண்ட பிறகும் அவரை தள்ளிவிட்டு வேறொருவனை மணக்க துணிச்சல் கொள்ளாதிருப்பீர்களாக. விவாகமும் விவாகரத்தும் என்ற விஷயத்தில் கொண்டுள்ள இரு கருத்துக்களுமே தவறு என்று வெளிப்படையாகின்றது. இந்த வழியில் அதை கருதினால் அது தவறாகி விடுகின்றது. நீங்கள் மற்ற வழியில் அதை கருதினால் அது வாக்குத்தத்தை கடந்து சென்று விடுகிறது. இதோ அந்த வாக்குத்தம், இதோ அது இங்கு உள்ளது. வார்த்தை ஒன்றுக்கு ஒன்று முரணாய் இருக்காது, அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். மத்தேயு 28:19 எவ்வாறு அப்போஸ்தலர் 2:38 முரணாக அமையாமல் இருக்கிறதோ அவ்வாறே ஆகும். ஸ்திரீகளாகிய உங்களில் சிலர், மனிதர்களாகிய உங்களில் சிலர் அதை ஆமோதிக்கவில்லை என்று நான் அறிகிறேன். அதை இப்பொழுது உங்களால் மறைக்க முடியாது, உங்களால் முடியவே முடியாது. நான் அதை உங்களுக்கு காண்பிக்கட்டும். நீங்கள் உலகமெங்கு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று மத்தேயு 28:19 கூறியிருக்க, அவர்கள் ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெற்ற எவரும் அதற்கு முரணாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். வேதாகம காலத்திலும் அதற்கு பிறகு 300 ஆண்டுகளாக நிசாய ஆலோசனை சங்கம் வரைக்கும் அவ்வாறே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதன் பிறகு அவர்கள் கோட்பாடுகளை கைக்கொள்ள ஆரம்பித்தனர். அதனால் என்ன வித்தியாசம்? அது வெளிப்படாமலே இருந்திருக்குமானால் வேதாகமம் முழுவதுமே வெளிப்பாட்டை அடிப்படையாக கொண்டுள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? அப்படித்தான் இந்த ஒன்றுக்கும் அந்த ஒன்றுக்கும் இடையே உள்ள சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அது ஒரு வெளிப்பாடு. எந்த ஒரு வெளிப்பாடும் வார்த்தையுடன் பொருந்த வேண்டும். அது வார்த்தைக்கு முரணாய் இருக்க கூடாது. நீங்களோ அது எனக்கு கிடைத்த வெளிப்பாடு என்று கொள்ளலாம். அது வார்த்தைக்கு முரணாய் இருக்குமே, ஆனால் அது தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்பட்ட வெளிப்பாடு அல்ல, அது உண்மை. நீங்கள் மத்தேயு 16:18 எடுத்துக்கொள்வீர்களேயானால் அவருடைய சபை, முழு சபையும் வார்த்தையாகிய தம்மை குறித்த ஆவிக்குரிய வழிபாட்டின் மேல் கட்டப்படும். அதாவது வார்த்தையின் மேல் என்றே இயேசு கூறினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், மாம்சமும் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல், அங்குள்ள என் கத்தோலிக்க நண்பர்களோ அது பேதுருவின் மேல் கட்டப்பட்டது என்று கூறுகிறார் என்பதை நான் அறிவேன். பேதுரு அப்போஸ்தலர் இன்னார் என்றும் அது அப்போஸ்தலர் பரம்பரையாக உள்ளது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். அது இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டுள்ளதாக புராட்டஸ்டன்ட்கள் கூறுகிறார்கள். நானோ வித்தியாசமான கருத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர் சொன்னதை நான் அப்படியே எடுத்துக் கொள்கிறேன். அவர் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் வார்த்தை எதுவென்னும் ஆவிக்குரிய வழிபாட்டின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை அசைக்கவே முடியாது என்றார். அவருடைய மனைவியை வேற எந்த மனிதனும் கவர முடியாது. என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை அசைக்கவே முடியாது. ஏன் என் தோட்டத்தில் இருந்த காயின் ஆபேல் இருவர்களில் காயினோ தன் சொந்த கருத்தினை கொண்டிருந்தான். அவன் இப்பொழுது பாருங்கள், தேவன் நல்ல தேவன், அவர் இயற்கையின் மேல் ஆதிக்கம் கொண்டுள்ளவர். எனவே அவருக்கு பீன்ஸ்களையும் உருளைக்கிழங்குகளையும் பூக்களையும் கொண்டு அழகான ஒரு பலிபீடம், அதாவது ஒரு சபையை கட்டுவேன் என்று எண்ணினான். அவனோ முழங்காற்படுகிட்டான், அவனோ தேவனை விசுவாசித்தான், அவனோ கரங்களை உயர்த்தி தேவனை தொழுது கொண்டு இந்த பலியை செலுத்தினான். அவன் ஆபேல் செய்த பக்தி உள்ள ஒவ்வொன்றையும் செய்தான். ஆபேல் அதே விதமான பலிபீடத்தை கட்டினான், ஆனால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவதற்காக கொண்டு வந்தான். பாவத்துக்கு பரிகாரமாக அவன் பெற்றோ ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் போதிக்கப்பட்டபடியே கனியை புஷ்டிக்க வேண்டும் என்று காயின் நின்றான். ஆனால் ஆபேலோ தெய்வீக வெளிப்பாட்டின் மூலம் ரத்தமே அதற்கு காரணமாக இருந்தது என்று அறிந்து கொண்டான். தெய்வீக வெளிப்பாட்டின் மூலமே வேதாகமம் எபிரேயர் 12:5 இல்லை 11:5 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் தேவன் சாட்சி கொடுத்தான் நினைக்கிறது. அது சரியா? ஆமென். சகோதரனே சகோதரியே, அது மிகவும் வெளிப்படையாய் உள்ளது. முழு காரியமும் அங்குள்ளது. விவாகமும் விவாகரத்தும் விஷயத்தில் அது வெளிப்பட வேண்டும். அது வெளிப்படும் வரைக்கும் உங்களால் அறிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் இந்த கடைசி நாட்களில், இந்த காலத்தில் வேதத்தில் மறைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ரகசியமும் வெளிப்படுத்தப்படும் என்று அவர் வாக்களித்துள்ளார். எத்தனை பேருக்கு தெரியும்?
Revelations, the 10th chapter. Jesus promised it.
வெளிப்படுத்தப்பட்ட அதிகாரம், மறைபொருளாய் உள்ள எல்லா ரகசியங்களும், விவாகமும் விவாகரத்து போன்ற எல்லா ரகசியங்களும், மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்களும் கடைசி காலத்தில் வெளிப்படுத்தப்படும் என்று இயேசு வாக்களித்துள்ளார். அந்த சத்தமானது டூசாருக்கு செல் என்று கூறினதை இப்பொழுது நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். வாரத்தில் தோன்றின அந்த தெய்வீக திறன் வாய்ந்த ஒளியை, அங்கே நின்றிருந்த அந்த ஏழாம் தூதன் திரும்பி வந்தது மற்றும் ஏழு முத்திரைகள் திறக்கப்படுதல் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள், அது உண்மையாகும். இப்பொழுது இன்னும் சற்று நேரம் எடுத்துக் கொள்வோம். ஆனால் இப்பொழுது நீங்களே கேளுங்கள், உங்களுக்கு உணவு உண்ண நேரமாகி விட்டது என்பதை நான் அறிவேன், ஆனால் நானோ நன்றாக புசித்துக் கொண்டிருக்கிறேன். கவனியுங்கள், ஸ்திரீக்கு அவளுக்குரிய இடம் உண்டு, அவள் ஒரு ரத்தினம். 10,000 மனைவிகளை இல்லை, 1,000 மனைவிகளை கொண்டிருந்த சாலமோ, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று கூறியுள்ளான். குணசாலியான ஸ்திரீ அவருடைய கிரீடத்தில் ரத்தினமாக விளங்குகிறாள் என்றான். அது கனமானது. ஆனால் அநீதி உள்ளவளோ அவன் ரத்தத்தில் தண்ணீராயிருக்கிறாள், அது அவள் வாழ்க்கை. அவன் 1,000 பேரில் ஒரு நீதிமானை காணலாம். சாலமோன் அவ்வாறு கூறினான், ஆனால் 1,000 ஸ்திரீகளில் நீதியுள்ள ஒருத்தியை காணவே முடியாது என்றான். சாலமோன் அவ்வாறு கூறினான். பாருங்கள், இது எப்படி என்று இப்பொழுது அதை கவனியுங்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஸ்திரீயே, நீ ஒரு ரத்தினம், நீ ரத்தினமாயிருக்க விரும்பினால், ஆனால் அந்த விருப்பம் உன்னில் இருக்க வேண்டும். இயேசு குறிப்பிட்ட விவாகமும் விவாகரத்தும் எதற்காக என்று உன்னால் காண முடிகிறதா? அது ஏனென்றால் உன் இனம் பாவம் அனைத்திற்கும் காரணமாயிருந்தது. அதன் காரணமாகத்தான் பல பெண்களை மனம் புரிந்து கொள்வது விவாகரத்து போன்றவை நுழைந்தன. ஆதியில் அது அப்படி இருக்கவில்லை, அப்பால் உள்ள அந்த உலகத்திலும் அது அப்படி இருக்காது. யாக்கோபை பாருங்கள், அவன் மூலம் கோத்திர பிதாக்கள் தோன்றினர். அவருக்கோ குறைந்தது 12 மனைவிகள் இருந்தனர். அவன் இரு சகோதரிகளை மணந்தான். அவர்களை தவிர அவனுக்கு மறுமனையாட்டிகள் இருந்தனர். அவன் அந்த பெண்களுடன் வழக்கமான சட்டத்தின்படி வாழ்ந்தான். இந்த கோத்திர பிதாக்கள் அந்த மறுமனையாட்டிகளுக்கு பிறந்தனர். அது சரியா? வார்த்தை வேறுபாடு செல்லும்படி நீங்கள் செய்ய வேண்டும். ஓ, நான் இதை குறித்து அநேக பக்கங்கள் எழுதி வைத்திருக்கிறேன். குருவானவர் எவரும் இதன் பேரில் என்னை கேள்வி கேட்பார்களேயானால் நான் ஒன்று கூடி இதை பற்றி பேசலாம். ஆனால் அவர் ஆவிக்குரிய தன்மை இதையாகிலும் பெற்றிருப்பாரையானால் இது உண்மை என்பதை அவரால் கண்டுகொள்ள முடியும். அதை குறித்து எந்த கேள்வியுமே இருக்காது. குணசாரியான ஸ்திரீ நன்மையானவர், அது எனக்கு தெரியும். உண்மையான ஸ்திரீகளின் மூலம் அதை நான் அறிவேன். நான் உண்மையான உத்தமமான ஸ்திரீகளை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் இவ்வுலகில் உள்ள நல்ல மனிதனை போலவே மிகவும் நல்லவர்கள். அவள் ஒரு உபப்பொருளாக, அவனுடைய ஒரு துண்டாக இருக்கிறாள். விழுந்து போதலிலோ அவன் அவளுக்கு செவி கொடுத்தான். அவள் அவனுடைய ஒரு பாகம். ஆனால் அது அவளை பொறுத்தது. அவள் உண்டாக்கப்பட்ட வடிவமைப்பில் அவள் அசுத்தமாக இருக்கிறாள். அதை மறுக்கவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ அவளுக்கு உரிமை உண்டு. ஆனால் ஆதியில் இருந்த மூல சுவாபத்திற்கு அது முரணாய் இருந்தது. பாருங்கள், ஆனால் அதுதான். இப்பொழுதோ 12 மணி ஆகின்றது. இங்கு எழுதி வைத்துள்ள சிலவற்றை விட்டுவிட்டு இன்னும் சில நிமிடங்கள் மாத்திரமே பேசுவேன். நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், இதை என்னுடைய குழுவுக்கு மாத்திரமே கூறுகிறேன். தொலைபேசியில் இணைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு, இதை என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு மாத்திரம் கூறுகிறேன். இந்த செய்தி அவர்களுக்கு மாத்திரமே. நான் இங்கு என்ன கூறப்போகிறேன் என்றால், எந்த ஒரு போதகரும் அவர் அவருடைய மந்தையில் வைப்பார். அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், அது அவருக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒன்று. எந்த குருவானவரும் எந்த போதகரும் சகோதரனே, அது உண்மை பொறுத்தது. நான் ஜெஃபர்சன் வில்லில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஓரிடத்தில் மாத்திரமே நான் இதை பேசுவேன். ஏனெனில் இது என் சொந்த மந்தை. இந்த மந்தையின் மேல் என்னை கண்காணியாக பரிசுத்த ஆவியானவர் நியமித்துள்ளதாக என்னிடம் கூறப்பட்டது. அவர் இதற்கு என்னை பொறுப்பாளியாக வைப்பார். இந்த என் ஜனங்களை நான் தேசம் முழுவதிலும் இருந்து கிறிஸ்துவின் அண்டை வழிநடத்தினேன். சிறு பிள்ளைகளே, உங்களுக்கு உதவி செய்யவே நான் இங்கு இருக்கிறேன். நானோ உங்கள் நண்பன். உங்களுக்கு எதிராகவே நான் பேசுவதாக நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். உங்கள் நன்மைக்காகவே இதை கூறுகிறேன். பாருங்கள், நான் உங்களை நேசிக்கிறேன். அப்படி இல்லை என்றால் தேவன் என்னுடைய நியாயாதிபதியாயிருக்கிறார். நான் உங்களை நேசிக்கிறேன் என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். இது மிகவும் கடினமான ஒரு செயல். இதை எப்படி எடுத்துரைப்பது என்று எனக்கே தெரியவில்லை. என் சபையிலோ புருஷர்களும் ஸ்திரீகளும் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது, அதுவும் அவர்களில் சிலர் 2 அல்லது 3 முறை விவாகம் செய்தவர்களாக இருக்கும் போது, நான் என்ன செய்வேன்? நல்ல மனிதர்கள், நல்ல ஸ்திரீகள், ஆனால் குழப்பம் அடைந்தவர்கள். அதை செய்தது எது? தவறான உபதேசம். நிச்சயமாக கர்த்தருக்கு காத்திருப்பதில்லை. தேவன் இணைத்தவர்களை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். மனிதன் இணைத்தவர்களை அல்ல, தேவன் இணைத்தவர்களை. அதுவோ உன்னுடைய மனைவி என்று தேவனிடத்தில் நேரடியாக நீ வெளிப்பாட்டை பெறும்போது அவள் உன்னுடைய ஜீவகாலம் முழுவதும் உன்னை சேர்ந்தவள். பாருங்கள், ஆனால் மனிதன் நினைத்தவர்களை எவருமே பிரித்துவிட முடியும். ஆனால் தேவன் நினைத்தவர்களையோ தொடுவதற்கு எந்த மனிதனும் துணிச்சல் கொள்ளாதிருப்பானாக. தேவன் நினைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று அவர் கூறினார். பாதி குடித்த நியாயவாதியோ அல்லது வேறு யாரோ நினைத்தவர்களை அல்ல, அல்லது வார்த்தையானது அங்கு உள்ள போது கோட்பாடுகள் எழுதப்பட்ட புத்தகத்தை கொண்டவர்களாய் அவர்களை உலகில் என்ன வேண்டுமானாலும் செய்ய அனுமதிக்கும் பின்வாங்கி போன போதகர் நினைத்தவர்களை குறித்து நான் கூறவில்லை. பாருங்கள், தேவன் நினைத்தவர்களை குறித்து நான் கூறுகிறேன். நான் இதை உங்களிடம் கூறுகிறேன். உங்களிடம் கூறுவதை குறித்து நான் மிகவும் கவனமுள்ளவனாக இருக்கிறேன். ஜனங்களாகிய உங்களிடம் நான் கடினமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்னும் எண்ணம் எனக்கு இல்லை. என் போதகர் சகோதரர்களே, உங்களிடமும் கடினமாக இருக்க நான் எண்ணம் கொள்ளவே இல்லை. ஆனால் அதுவோ என் கரங்களில் ஒப்புக் கொடுக்கப்பட்டுள்ளது என்னும் உணர்வு அதற்கு நான் உத்தரவாதம் உள்ளவனாக இருக்கிறேன். அதை கூறாமல் எனக்குள் வைத்திருக்கவும் முடியாது. அதே சமயத்தில் அதை எவ்வாறு எடுத்துரைப்பது என்றும் எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியும், இந்த உள்நாடா ஓஹோ என்னே, நான் கேள்விகளுக்கு பதிலளிக்க ஆயத்தமாக வேண்டும். இந்த அலுவலகம் திறந்தே இருக்க வேண்டும், ஏனெனில் அங்குதான் கேள்விகள் வந்தடையும். பாருங்கள், சர்வத்தின் நிச்சயம் என்பதன் பேரில் கேள்விகள் எழுந்தது போல், ஆனால் அது முற்றிலும் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது. யாரோ செய்தித்தாள்களில் இருந்து பிரதிகளை எடுத்து வைத்தவை என்னிடமே இருக்கின்றன. அதில் பெண்கள் சில பெரிய சபைகளில் அந்த மூலப்படம் உள்ளது. ஒரு பாம்பு ஒரு பெண்ணின் கால்களின் மேல் ஊர்ந்து செல்லும் அந்த மூலப்படம் உள்ளது. அது எப்படி அவளை சுற்றி செல்கிறது? அந்த பெரிய பாம்பானது அவளுடைய உடலை சுற்றி கொண்டிருக்கும் போது மனிதனால் அளிக்க முடியாத எல்லா விதமான உணர்ச்சிகளும் அவளுக்கு ஏற்படுகின்றது. அதுவோ முற்றிலும் உண்மை. அது நாளடைவில் மோசமாய்க்கொண்டே செல்கிறது. அது அப்படித்தான் மோசமாய்க்கொண்டே செல்லும். சர்ப்பமானது அது சர்ப்பமாக உருந்து கொண்டிருக்கும் நிலையில் அவளோடு உடலுறவு கொண்டிருக்க முடியாது. ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், அந்த ஒரு நாள் எனக்கோ வாக்குவாதம் உண்டாயிற்று. வாக்குவாதம் அல்ல, அசம்பிளி ஆஃப் காட் சபையை சேர்ந்த ஒரு போதகர் என்னுடைய கூட்டாளி, நீங்கள் கூறுவது தவறாயிற்று என்றார். நான் இருக்கலாம், அதில் என்ன தவறு உள்ளது என்று என்னிடத்தில் எடுத்துக் கூறுங்கள் என்றேன். அவர் இவ்வாறு கூறினார். அவர் தொடர்ந்து அதை குறித்து பேச தொடங்கினார். முதலாவதாக என்ன தெரியுமா? அவர் குழப்பமடைந்தார். அவர் ஒன்றை கூறினார். அவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, அந்த இனம் என்று தேவன் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொன்றை படைத்ததாக கூறியுள்ளாரே, மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இடையே ஒரு இனம் இருந்ததாகவும் விஞ்ஞானமானது இப்பொழுது அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் நீர் கூறின அந்த இனம் எங்கே? அது இப்பூமியில் உள்ளதா? அது மனித குரங்குகளா என்று கேட்டார். இல்லை, மனித குரங்கின் ரத்தமோ ஸ்திரீயுடன் கலவாது. வேறெந்த மிருகமும் அவளுடன் கலவ முடியாது. இல்லை, முடியவே முடியாது. அவ்வாறே மனிதனுடைய விந்தணு வேறெந்த பெண் இனத்தோடும் சேராது, அது முடியாது. அப்படியானால் அந்த குறிப்பிட்ட மிருகம் எங்கே? தேவன் ஒவ்வொன்றும் அதனதன் இடத்தை பிறப்பித்து கடவுள் என்றாரே. நானோ ஒரு நிமிடம் அமைதியாயிருந்தேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் இனிமை என்னிடத்தில் அது இங்குள்ளது என்று அவரிடத்தில் கூறு என்று கூறினது. நான் முதலில் அது ஒரு கால் அழிந்து போயிருக்க கூடும் என்றேன். அவர், ஆனால் சகோதரன் பிரணாமே, அது நாம் வார்த்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா என்றார். நான் ஆமையா என்று. டைனோசர்கள் என்ற பெரு உடல் கொண்ட மாபெரும் விலங்குகள் போன்ற ராட்சச மிருகங்கள் அழிந்து போகிறேன் என்று அவர்கள் கூறுகின்றார்களே, அதுபோன்று ஒரு கால் இதுவும் அழிந்திருக்க கூடும் என்று. அவரோ, சகோதரன் பிரணாமே, நாம் வார்த்தையின் நிறுவனத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், பாவம் இங்குள்ளது என்றார். மூல பாவமும் இங்கிருக்க வேண்டுமே என்றார். நானோ, கத்தராகிய இயேசுவே, நீங்கள் மனிதருக்கு முன்பாக வரும்போது என்ன பேசுவோம் என்று கவலை கொள்ளாதிருங்கள். அது அந்நேரத்தில் உங்களுக்கு கருதப்படும் என்று கூறினீரே. கத்தாவே, இப்பொழுது நான் என்ன கூறுவேன் என்றேன். அவரோ, மேடையின் மேல் தரிசனங்களை காண்பது போல அது இங்குள்ளது என்று அவரிடம் கூறு என்றார். நானோ, அது எங்குள்ளது என்று அறியாமலேயே அது இங்குள்ளது என்று கூறினேன். அவரோ, எங்கே என்றார். நான் நினைப்பதற்கு முன்பாகவே அவர், அது சர்ப்பம் என்றார். அதுதான் அது, ஒருபோதும் மிருகமல்ல. அது தன் வாழால் முழுவதும் வயிற்றினால் நகர்ந்து செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. அது இங்குள்ளது, சரியா? அது இப்பொழுது முன் செய்த செயலை புரிகிறது. அதே பாவத்தை ஒரு ஆண் பால் உணர்ச்சியை தூண்டுவது போன்று ஒரு ஸ்திரீயை சுற்றி கொண்டு செல்கிறது. அவளுக்கு அந்த உணர்ச்சிகள் உண்டாகும் போது எந்த மனிதனும் அவளுக்கு கொடுக்கக்கூடிய உணர்வுகளை காட்டிலும் அது சிறந்ததாகிவிடும். அப்பொழுது இவளுக்கு கண்ணின் கருவடி வெண்மையாக மாறுகின்ற நிலை உண்டாகிறது. நானோ இங்கு நிறுத்திக் கொள்கிறேன், ஏனென்றால் ஆண்களும் பெண்களும் கலந்த கூட்டமாக இது உள்ளது. நான் ஆண்களை மாத்திரம் ஒன்று கூட்டி அவர்களிடையே இதை குறித்து அதிகமாக பேசவில்லை. செய்தித்தாள்கள் மற்றும் உள்ள காரியங்கள் அனைத்தும் இப்பொழுது என் கரங்களில் உள்ளன. இன்று காலை அதை குறித்து பேச எண்ணினேன். நான் முழு நாளும் எடுத்துக் கொள்ளலாம் என்று எண்ணினேன். ஆனால் இதை குறித்து கூறி இப்பொழுது முடித்துக் கொள்கிறேன். இதுவோ என் சபைக்கு மாத்திரமே, என் சபை மாத்திரமல்ல, என்னை விசுவாசித்து என்னை பின்பற்றும் சிறுமந்தை உள்ளதே, இது அவர்களுக்கு மாத்திரமே. அன்று நாள் நான் எதை உங்களிடத்தில் கூறினாலும் அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக அவரிடத்திலிருந்து வர வேண்டும் என்று அறிந்தவராய் அவர் அதை எனக்கு வெளிப்படுத்தி தந்தபோது அதற்கு ஆதாரமான வேத வசனங்களும் எனக்கு கிடைக்கப்பட்டன. நான் தேவராகிய கர்த்தாவே, இதை எப்படி என் சபைக்கு எடுத்துக் கூறுவேன்? இதன் விளைவாக அநேக பிரிவினைகள் ஏற்பட வழி உண்டே. ஆண்களோ முற்றத்திலும் மற்ற இடங்களிலும் உட்கார்ந்து கொண்டு நான் அவளை விட்டுவிடலாமா என்றும், ஸ்திரீகளும் அவ்வாறே என் கணவனை நான் விட்டுவிடலாமா என்றும் நான் என்ன செய்வேன் என்பாரலே. நானோ, கர்த்தாவே, நான் என்ன செய்வேன் என்று முறையிட்டேன்.
Go up yonder in the mountain.
அப்பொழுது ஏதோ ஒன்று என்னிடத்தில் மலைக்கு போ, நான் உன்னிடத்தில் பேசுவேன் என்றது. நான் மலையின் மேல் இருந்தபோது டூசானில் அவர்களோ அதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் என்று நான் அறியவில்லை. ஆசிரியர்கள் தங்களுடைய பள்ளிக்கூட பிள்ளைகளை, என் சிறு பெண் பிள்ளையையும் மற்றவர்களையும் அறையிலிருந்து வெளியே அழைத்து மலையின் மேல் பாருங்கள், நெருப்பு உமிழ்கிறது போல் காணப்படுகிற சொகுசாவின் நிறம் கொண்ட மேகம் மேலே சென்று கீழே வருவதும் மேலே சென்று கீழே வருவதுமாக உள்ளது என்று கூறினார்கள்.
மிஸ் எவன்ஸ், ஆர் யூ ஹியர்?
திருமதி இவான்ஸ், இங்க இருக்கிறீர்களா? ரோனி, நீர் இங்கிருக்கிறீரா? நான் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து பெட்ரோல் நிறைக்கும் இடத்தை அடைந்த போது அங்குள்ள ஈவான்ஸின் பெட்ரோல் நிறைக்கும் இடம். இந்த வாலிப பையன் என்ன கூறப்போகிறான் என்று அறிவதற்கு முன்பே அவன் கூறினது என்னை வியப்பில் ஆழ்த்திவிட்டது. அவனோ, சகோதரன் பிரணாமே, நீங்கள் மலையின் மேல் இருந்தீர்கள் அல்லவா என்று கூறினான். அதற்கு நானோ, ரோனி, நீ என்ன கூறுகின்றாய்? இல்லை என்று பாருங்கள், அவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்காகவே. அநேக முறை காரியங்கள் சம்பவிக்கின்றன, அவைகளை நானோ ஜனங்களிடத்தில் கூறுவது கிடையாது. ஏனென்றால் அவை நிகழ்வதை அதிகமாக நீங்கள் காணும்போது அது வழக்கமான ஒன்றாகிவிடுகிறது. பாருங்கள், நான் ஜனங்களிடம் கூறுவது கிடையாது. நானோ, ரோனி, நீ என்ன என்று அவன், நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும் என்றான். அவன் தொடர்ந்து, நான் அம்மாவை அழைத்தேன், நாங்கள் இருவரும் நின்று கொண்டு வானத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த மேகம் மேலும் கீழுமாக செல்வதை கவனித்தோம். சகோதரன் பிரணாம் அங்கு மேலே எங்கோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும், அது தேவன் அவருடன் பேசிக் கொண்டிருப்பதாகும் என்று நான் கூறினேன் என்று கூறினான். நகரத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோருமே அதை கண்டார்கள். மேகமற்ற பிரகாசமான ஒரு பகல் வேளையில் இந்த பெரிய சொகுசாவி நிறமுள்ள மேகம் புனலை போன்று கீழே இறங்கி வந்து மறுபடியும் மேலே சென்று விரிவடைந்தது. நண்பர்களே, நான் முடிக்கப் போகிறேன், இதற்கு பின்பு நீங்கள் வீடுகளுக்கு செல்லலாம். நான் இப்பொழுது கூறப்போவது அந்த நேரத்தில் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றாகும், எனவே அதை கேட்க தவறாதீர்கள். எங்களை பின்பற்றுகிறவர்களுக்கு மாத்திரமே, என்னையும் இந்த செய்தியையும் பின்பற்றுகிறவர்களுக்கு மாத்திரமே இதை கூறுகிறேன், வெளியில் உள்ளவர்களுக்கு அல்ல. இது தேவனுக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி கொடுக்கும், இது இந்த குழுவினருக்கு மாத்திரமே. வேத சாஸ்திரம் தவறாக வியாக்கியானம் செய்யப்பட்டதன் விளைவாக நாமோ இக்குழப்பத்தில் அகப்பட்டுக் கொண்டோம். சரியா? அதன் விளைவாகவே பெண்களாகிய நீங்கள் இரண்டாம் முறை விவாகம் செய்து கொண்டீர்கள். ஆண்களாகிய நீங்களும் தவறாக வியாக்கியானம் செய்யப்பட்ட வேதசாஸ்திரத்தின் விளைவாகவே. அவர் என்னிடத்தில் கூறின ஒன்றை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நமது சிருஷ்டி கர்த்தராகிய தேவன் இவ்வுலகில் இருந்த போது இயேசு கிறிஸ்துவாக இந்த கேள்வியானது அவரிடம் கேட்கப்பட்டது. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை விடுவித்து வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர்களை கொண்டு செல்வதற்காக அனுப்பப்பட்ட அவருடைய விடுவிக்கும் தீர்க்கதரிசி மோசே, மோசே ஜனங்கள் அந்நிலையில் இருக்க கண்டு அந்த சூழ்நிலையின் காரணமாக தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுக்க அவன் அவர்களை அனுமதித்தான் என்று இயேசு இங்கே கூறினார். மோசே அப்படிப்பட்ட சூழ்நிலையை கண்டபோது அதற்கு இடம் கொடுத்தான். அந்த சூழ்நிலையின் காரணமாக தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுக்க கூட ஜனங்களிடம் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியாக மோசேயை தேவன் அனுமதித்தார். 1 கொரிந்தியர் 7:12-15 புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசியாகிய பவுலும் இதே விதமான சூழ்நிலையானது தன் சபையில் இருப்பதை கண்டு,
This is I, not the Lord.
கர்த்தர் அல்ல, காரே சொல்லுகிறதாவது என்றால், சரியா? விவாகரத்து சூழ்நிலை காரணத்தால் ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆனால் மோசே அவ்வாறு கூற அனுமதிக்கப்பட்டார், அது நியாயமானது என்று தேவன் அங்கீகரித்தார். பவுலுக்கும் கூட அவன் தன் சபையில் அந்நிலையில் கண்டபோது உரிமை அளிக்கப்பட்டது.
You believe this to be true.
நீங்கள் இதை உண்மை என்று நம்பி இது தேவரிடத்திலிருந்து வந்தது என்று விசுவாசியுங்கள். அவருடைய மேகமும் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துள்ள அவருடைய செய்தியும் காண்பிக்கும் உறுதிப்படுத்தலை ஆதாரமாகவே கொண்டு மலையின் மேல் தேவன் என்னை அதே காரியத்தை செய்யவும், நீங்கள் இப்பொழுது இருக்கிற விதமாகவே இருந்து இனிமேல் அப்படி செய்யாதிருக்கும்படி உங்களுக்கு உத்தரவு கொடுக்க அனுமதிக்க மாட்டாரா என்ன? உங்கள் மனைவியோடு சென்று சமாதானமாயிருங்கள், ஏனெனில் காலதாமதமாகிவிட்டது, கர்த்தருடைய வருகையோ சமீபமாயுள்ளது. உறவுகளை விருத்துப்படுவதற்கு நமக்கோ நேரமில்லை. அதை மறுபடியும் செய்ய துணிச்சல் கொள்ளாமல் இருங்கள். நானோ என் சபைக்கு மாத்திரமே இதை கூறுகிறேன். நீங்கள் விவாகம் செய்து கொண்டிருந்தால் ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட தெய்வீக வெளிப்பாடாகிய இதை நான் கூறத்தக்கதாக, அந்த மலையின் மீது தேவன் எனக்கு அதை சாட்சியாக கொடுத்தார். ஏனென்றால் ஏழு முத்திரைகளின் திறக்கப்படுதல் தான். மேலும் இது தேவனுடைய வார்த்தையில் இருக்கின்ற ஒரு கேள்வியாகும். எனவே அவர்கள் இப்பொழுது உள்ள விதமாகவே வாழ்ந்து இனி பாவம் செய்யாதிருப்பார்களாக. ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை, அது உண்மை. அப்படி இருக்கவில்லை, முடிவிலும் அப்படி இருக்காது. ஆனால் நவீன சூழ்நிலையில் தேவனுடைய ஊழியக்காரன் முறையில் என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொள்ள மாட்டேன். அதற்கென்று நான் அனுப்பப்படாவிட்டால் தீர்க்கதரிசி வரும்போது அவருக்கென்று ஒரு அஸ்திவாரம் இருக்கத்தக்கதாக அதை போட்டுக் கொண்டிருக்கிறேன். எனவே நவீன சூழ்நிலையில் உங்கள் மனைவிகளோடு இப்பொழுது வீட்டுக்கு சென்று வாழ்க்கை நடத்தும்படி உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். அவளுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அவளுடன் வாழ்ந்து குழந்தைகளை தேவனுடைய போதனையில் வளர்ப்பீர்களாக. ஆனால் நீங்கள் மறுபடியும் அதை செய்யாதிருக்க தேவன் தாமே உங்கள் மேல் இரக்கமாயிருப்பாராக. அப்படிப்பட்டவர்களை செய்யாதிருக்கும்படி உங்கள் பிள்ளைகளுக்கு போதியுங்கள். அவர்களை கத்தருக்கேற்ற போதனையில் வளர்ப்பீர்களாக. நீங்கள் அந்த விதமாக இப்பொழுது இருப்பதால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கடைசி சாயங்கால நேரம் வரைக்கும் அப்படியே இருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்வோம். அங்கு எல்லாமே கைகூடும். இன்றும் உங்களை காணும் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். மோசேயை அனுமதித்த மகத்தான யெகோவா, இன்றும் மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய ஊழியக்காரனாகிய மோசே ஜனங்களிடத்தில் என்ன கூறினான்? தேவனே, அவர்கள் தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுக்க கூறும்படி அவனை அனுமதித்தீர். மோசே பழைய ஏற்பாட்டை எழுதினது போல் அந்த மகத்தான அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டை எழுதினான். மோசே நியாயப்பிரமாணத்தையும் நியாயப்பிரமாணத்தின் யுகத்தையும் எழுதி வைத்தான். அநேக தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் அதில் இடம்பெற்றன. ஆனால் மோசேயும் நியாயப்பிரமாணத்தை எழுதினான். அவர்களுடைய இருதய கடிதத்தின் நிமித்தம் அவர்கள் தள்ளுதல் சீட்டை எழுதி தள்ளிவிடலாம் என்று கூறும்படி நீர் மோசேயை அனுமதித்தீர். அந்த மகத்தான பரிசுத்தவானும் புதிய ஏற்பாட்டை எழுதினவனுமாகிய பவுல் இந்த சூழ்நிலையில் நான் சொல்லுகிறதாவது கர்த்தர் அல்ல என்கிற உறுதியான வலியுறுத்தலையும் கூற முடிந்தது. தேவனாகிய கர்த்தாவே, உலகத்தின் முடிவு காலத்தில் இன்றும் அவ்வாறே உள்ளது. நாங்களுக்கு தேவனுடைய இரக்கத்தின் கீழ் இருந்து கொண்டு விரைவில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பதில் கூற வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீரோ எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர். இது உம்மிடத்தில் இருந்து வந்தது என்று ஜனங்களை இருக்கப்பட்டுக் கொள்வார்கள் என்று உறுதி கொள்ளுகிறேன். இங்கே உட்கார்ந்திருப்பவர்களில் அநேகர் மலையில் கண்ட அடையாளத்துக்கு இன்று சாட்சிகளாயிருக்கின்றனர். கர்த்தருடைய தூதர்கள் சுழல் காற்றில் இறங்கி வந்தனர். அங்கே ஏழு தூதர்கள் இறங்கி வந்தனர். அங்கே ஏழு ரகசியங்கள் திறக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டன. அதே தூதன் அதே திசையில் இது வெளிப்படுத்தப்பட்ட அந்த நாளில் அதே மலையின் மேல் தேவரே, இந்த கிருபையை தேவன் அவர்களுக்கு அளித்து விட்டார் என்று நன்றியுள்ளவர்களாக ஜனங்கள் வீடு செல்லும்படி வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாவே, உமது அனுமதியை பெற்று அதை நான் உரைத்தேன். உமது அனுமதியின் மூலமே நான் இதை கூறினேன். கர்த்தாவே, ஜனங்கள் நன்றியுள்ளவர்களாக இருந்து இந்த பாவத்தை மறுபடியும் ஒருபோதும் செய்ய முயற்சிக்காதிருப்பார்களாக. எந்த பாவத்தையுமே அவர்கள் மீண்டும் செய்ய முயற்சிக்காதிருப்பார்களாக. ஆனால் உண்மையோ முழு இருதயத்தோடு நேசிப்பார்களாக. கர்த்தாவே, இந்த குடும்பங்களுக்கு நீ மகிழ்ச்சி அளிக்க அவர்களோ வளரவும் தங்களுடைய பிள்ளைகளை தேவனுடைய போதனையிலும் வளர்ப்பார்களாக. கர்த்தாவே, என் இருதயத்தில் இருந்த செய்தியானது அளிக்கப்பட்டு விட்டது. எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் நான் செய்துவிட்டேன். அநேக வாரங்களாக மணிக்கணக்காக சாத்தான் என்னோடு போராடினான். எனக்கோ உறக்கமே இல்லை. கர்த்தாவே, ஆனால் இதை நான் இப்போது ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அவர்களது ஆராய்ந்து பார்த்து சென்று உமக்காக ஜீவிப்பார்களாக. கர்த்தாவே, இதை அருளும். அது என் தோளில் இருந்து போய்விட்டது. அவர்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறார்கள். நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாவே, வியாதிப்பட்டவர்களுக்காகவும் அவதியிருப்பவர்களுக்காகவும் இங்கே வைக்கப்பட்டுள்ள இந்த கைக்குட்டைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த இரவு மிகவும் மகத்தான, மிகவும் வல்லமையுள்ள இரவுகளில் ஒன்றாக திகழ்ந்து எல்லோரும் சுகம் பெறுவார்களாக. கர்த்தாவே, அதை அருளும். எங்கள் அனைவரையும் ஒருமித்து ஆசீர்வதியும். சிருஷ்டிப்பின் தேவன் ஆதி முதற் கொண்டு என்ன நடந்ததென்று எங்களுக்கு காண்பித்துள்ளபடியால் நாங்கள் சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் கலிகூர்ந்து கொண்டே வீடு செல்ல அருள் புரியும். இக்கடைசி நாட்களில் நாங்கள் அடைந்துள்ள இந்த குழப்பமான சூழ்நிலையில் எங்களுக்கு மறுபடியும் கிருபையை அருளியிருக்கிறார். ஓ மகத்தான நித்திய தேவனே, இதற்காக நாங்கள் எவ்வளவாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்கள் சந்தோஷத்தினால் மிகவும் கலிகூர்ந்து உமக்கு விரோதமாக நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்வதற்கு எங்களுக்கு வேறெந்த வாஞ்சையும் எழாமல் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நான் அவரை நேசிக்கிறேன். ஏன் நீங்கள் அவரை நேசிக்க கூடாது? நான் அவரை நேசிக்கிறேன். ஏனென்றால் முந்தி அவர் என்னை நேசித்ததால் சம்பாதித்தார் என் இரட்சிப்பை கல்வாரி மரத்திலே. போதகர்கள் புரிந்து கொள்ளும்படியாகவே நான் அதை இப்பொழுது கூறுகிறேன். இது இந்த செய்தியை பின்பற்றுகிறவர்களுக்கு மாத்திரமே. ஓ, நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? நான் உங்களிடம் சத்தியத்தை கூறினேன், அது முழுவதும் கர்த்தர் உரைக்கிறதாவது. இப்பொழுது நாம் எழுப்பி நின்று நமது கரங்களை உயர்த்தி நான் அவரை நேசிக்கிறேன் என்னும் பாடலை நாம் மறுபடியும் பாடுவோமாக. அவருடைய கிருபைக்காக நான் அவரை நேசிக்கிறேன், அவருடைய இரக்கத்துக்காக நான் அவரை நேசிக்கிறேன், அவருடைய வார்த்தைக்காக நான் அவரை நேசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளுக்கு வந்தது. நான் அவரை நேசிக்கிறேன். சகோதரனே, வாருங்கள்.